நன்றி சகோதரி நார்மன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்று காலை இங்குள்ளதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்கே எதிர்பாராத ஒன்று என்று நினைக்கிறேன். சபையோருக்கும் அது அப்படித்தான் என்று நிச்சயம் அறிவேன். நான் படித்துக் கொண்டிருந்த போது, நன்றி சகோதரி, சபைக்கு அளிப்பதற்கென கர்த்தர் சிறிய ஒன்றை என் இருதயத்தில் அருளினார். அதற்காக நேரம் வந்துவிட்டது என்று எண்ணினேன்.
நான்
இங்கு வந்து சேர்ந்த போது இந்த ஞாயிறு இங்கு இருப்பேன் என்று
அறியாதவனான்
சபைக்கு அளிக்க ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன் என்று அறிவித்தேன். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஞாயிற்றன்று அச்செய்தியை இங்கு அளிக்க விரும்புகிறேன்.
And there will be quite a length.
அதற்கு அதிக நேரம் பிடிக்கும்.
So it probably will not get out before 12:30, 1 o'clock.
12:30 அல்லது 1 மணிக்கு முன்பு முடியாது. இது என் இதயத்தில் அநேக நாட்களாக ஒரு எண்ணம் குடிகொண்டுள்ளது. நான் ஏன் சுவிசேஷ ஊழியத்தில் தீவிரமாக இல்லை என்பதை குறித்து ஒரு ஜனங்களுக்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இதை குறித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் அது அளிக்கப்பட வேண்டிய இடத்தில் அளிக்கப்படவில்லை. எனவே கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறன்று என் நேரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான காரணத்தையும் ஏன் என்றும் எடுத்து காண்பித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வேத பிரகாரமாக உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். புரிகின்றதா? இதெல்லாம் ஏன் என்பதை குறித்து. ஏனெனில் உடனடியாக நான் ஒரு கால் வெளிநாடுகளுக்கோ அல்லது வேறெங்காகிலும் செல்ல வேண்டியிருக்கும். அவர் என்னை எங்கு அனுப்புவார் என்று அறிய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். 3 இரவுகளுக்கு அல்லது 2 இரவுகளுக்கு முன்பு நள்ளிரவில் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது ஆஸ்பத்திரியில் உள்ள யாரோ ஒரு ஸ்திரீக்காக ஜெபம் செய்வதற்காக. அவர்கள் என் தொலைபேசியில் அழைத்து ஜெபிக்க சொன்னார்கள். அந்த ஸ்திரீயின் பெயரை மறந்துவிட்டேன். அவர்கள் நமது சபையில் உள்ள சகோதரி திருமதி ஜேம்ஸ் பெல் அவர்களுக்கு சிநேகிதி என்றனர். சகோதரி பெல் ஒரு கருத்த சகோதரி, மிகவும் உத்தமமும் அருமையுமானவர்கள். அவர்கள் என்றும் கூறின பெயர் ஷெப்பர்ட் என்று நினைக்கிறேன். எனவே நான் படுக்கையை விட்டு எழுந்து முழங்காற்படியிட்டு என் மனைவியிடம் தொலைபேசி மணி அவளை உறக்கத்தில் நின்று எழுப்பினது.
We must pray for Mrs. Shepherd.
நாம் திருமதி ஜேம்ஸ் பெல்லின் சிநேகிதி திருமதி ஷெப்பர்டுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று. எனவே நாங்கள் அவளுக்காக ஜெபம் செய்துவிட்டு படுக்கைக்கு சென்றோம். அடுத்த நாள் 10 அல்லது 11 மணி அளவில் எங்களுக்கு மறுபடியும் தொலைபேசி அழைப்பு வந்தது. அது பெல்லி, அவர் திருமதி ஷெப்பர்டு அல்ல என்றும், அது திருமதி பெல் அவர்களே என்றும் கூறினார். திருமதி பெல்லின் சிநேகிதி அல்ல, திருமதி பெல்லே.
And she's in the hospital.
மோசமான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தோம், ஆனால் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். கர்த்தர் திருமதி பெல்லை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டார். சகோதரி பெல் அநேக ஆண்டுகளாக எங்களுடன் சபையில் மிகவும் விசுவாசத்துடன் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாயிருந்தார். அவர்களுடைய கணவர் ஜேம்ஸும் நானும் என் தந்தையுடன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக பணிபுரிந்தோம். நாங்கள் பென்சில்வேனியாவில் இருந்து கோல்கேட்டுக்கு குச்சிகள் கொண்டு வருவது வழக்கம். அது 30 அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன். நாங்கள் சகோதரி பெல்லை நேசிக்கிறோம். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களுக்கு பித்தப்பை கோளாறு இருந்ததாம். அவர்களுடைய உடல்நிலையை நன்கு அறிந்திருந்த மருத்துவர் அந்நேரத்தில் அங்கு இல்லை. ஒரு புதிய மருத்துவர் அவர்களை பரிசோதித்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறினாராம். அவர்கள் அறுவை சிகிச்சையிலிருந்து மீளவில்லை. அவர்களை எப்பொழுதும் கவனிக்கும் மருத்துவர் இருந்திருந்தால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறியிருக்க மாட்டார். ஏனெனில் அவர்கள் பருமனான உடல் கொண்டவர்கள். அவர்களுடைய பித்தப்பை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அதில் கற்கள் அல்லது வேற ஏதாகிலும் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அவர்கள் பேரில் இறக்கமாயிருந்தார். இதற்கு முன்பு அவர்களுக்கு அநேக முறை பித்தப்பை தாக்குதல்கள் ஏற்பட்டுள்ளது, ஆனால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தார். ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் முழுவதுமாக அளந்து நோக்குவோமானால் சகோதரி பெல்லை கர்த்தர் அழைத்துக் கொண்டார். இவ்விதமாகத்தான் அவர்கள் போக வேண்டி இருந்தது என்று நாம் கூறலாம். புரிகின்றதா? அது எப்படியோ தவறி போனது. அது எனக்கு அறிவிக்கப்பட்ட போது அது குமாரி ஷெப்பர்ட் என்று நினைத்தேன். எனக்கு குமாரி ஷெப்பர்டை தெரியாது. ஒரு கால் அவர்கள் இன்று காலை எங்கிருக்கலாம். அவருடைய முகத்தை பார்த்தால் அவர் யார் என்று எனக்கு தெரியலாம். ஆனால் அது திருமதி ஷெப்பர்ட் என்று கூறப்பட்டது. எல்லாமே அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டி சம்பவித்தது. அது திருமதி பெல் என்றும் அவர்கள் மோசமான நிலைமையில் இருக்கிறாள் என்றும் அறிந்திருந்தால் நான் அங்கே போய் உடனே அவர்களுக்காக மன்றாடி இருப்பேன். அப்படியானால் அதை நாம் செய்ய கர்த்தர் விரும்பவில்லை போலும். எனவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகோதரி பெல் கர்த்தரை நேசித்தார்கள் என்று நான் உறுதியாக அறிவேன். அவள் ஒரு நல்ல பெண்மணி. அவள் நம்மில் ஒருவர். இங்கே நம்மிடையே நிற வேறுபாடு எதுவும் இல்லை. தேவனுடைய குடும்பத்தில் நிற அடிப்படையில் வேறுபாடு எதுவும் கிடையாது. நாம் சிவப்பு, பழுப்பு, கருப்பு, மஞ்சள் எதுவாய் இருப்பினும் பரவாயில்லை. வெள்ளை நிறத்தவர். நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்குள் சகோதரரும் சகோதரிகளுமாயிருக்கிறோம். எனவே சகோதரி பெல்லை நாம் நேசிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இனி அவர்களை காண மாட்டோம். சகோதரி பெல் கரகரப்பான தொண்டையில் ஆமேன் என்று அந்த மூலையிலிருந்து கூறுவதை நான் இனி கேட்க மாட்டேன். அவளை வீட்டுக்கு எடுத்துக் கொண்டபடினால் அங்கு கர்த்தராக இயேசுவை குறித்து பேசுவார்கள். நான் சரியாக புரிந்து கொண்டேன் என்றால் சில நிமிஷங்களுக்கு முன்பு வரை அதை நான் அறியவில்லை. அவர்களுடைய சபை அடக்கம் இந்த சபையில் வரும் செவ்வாய்க்கிழமை என்று 1 மணிக்கு நடைபெறும். நானும் நீங்களும் இந்த அடக்க ஆராதனை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நமது சபையின் எண்ணிக்கையில் இன்று காலை 1
குறைந்துவிட்டது.
நமது சகோதரி பெல்லின் காரணமாக இப்பொழுது நாம் சற்று நேரம் நின்று நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
God of life,
who ஜீவனுக்கெல்லாம் தேவனே, ஜீவனை கொடுப்பவரே, அதை எடுத்துக் கொள்பவரே.
As Job of old said, the Lord giveth and the Lord taketh
away. அதே காலத்து யோபு கூறின விதமாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Some years ago you sent Sister Bell among us.
சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய காணியாட்சியில் எங்களுடன் ஒரு குடிமகளாக இருக்க நீர் சகோதரி பெல்லை அனுப்பினீர். எங்கள் முன்னிலையில் அவர்கள் காண்பித்த ஒவ்வொரு ஊக்கத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பாடுவதிலும் சாட்சி கொடுப்பதிலும் எவ்வளவாக ஊக்கம் கொண்டார்கள். அவர்கள் ஆவியில் நிறைந்து ஆர்ப்பரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படவே இல்லை.
For to her it was the power of God and the salvation.
அதே அவர்களுக்கு ரட்சிப்பு கேட்ட தேவ பலனாயிருந்தது. அவர்களுடைய ஆண்டுகள் கணக்கிடப்பட்டு முடிந்துவிட்டது. நேரம் வரும், அப்பொழுது நாமும் பதில் கூற வேண்டிய சமயம் வரும் என்று அறிந்திருக்கிறோம். அவர்களை எங்கள் மத்தியிலிருந்து நீர் உமது சமூகத்துக்கு இந்த காலையில் எடுத்துக்கொண்டீர். நாங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லும் போது உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தை அடைகிறோம் என்பது உண்மையே. ஓ தேவனே, எல்லோருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We pray that you will bless her husband, my friend.
என் நண்பரும் அவர்களுடைய கணவருமாகிய ஜேம்ஸையும் அவர்களுடைய மகனையும் மகளையும் அவர்கள் உறவினரையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம்.
ராணுவத்தில்
உள்ள அவர்களுடைய மகன் ஜெர்மனியிலிருந்து விமானம் மூலம் இங்கு வந்து இருந்து சென்று அவனுடைய தாய்க்கு இறுதி மரியாதை செலுத்துவான் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம்.
How that young man's heart.
அந்த வாலிபனுடைய இருதயம் இன்று காலை எவ்வளவாக துடித்துக் கொண்டிருக்கும். ஆண்டவரே, அவனுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, அவனை ஆசீர்வதியும்.
ஜிம்மியை
ஆசீர்வதியும். அவன் தன் குடும்பத்தின் ஜீவனத்துக்காக எவ்வளவு கடினமாக உழைப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த பெரிய குடும்பம் பிரிந்துவிடாமல் அந்த குடும்ப சக்கரம் அக்கறையிலும் உடையாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே,
நாங்கள் எங்கள் கவசங்களையும் கச்சைகளையும் இறுக கட்டினவர்களாய் ஒரு வாரத்துக்கு முன்பிருந்த எங்கள் எண்ணிக்கையில் 1 குறைந்தவர்களாய் நாங்கள் யுத்தத்திற்கு செல்ல அருள் புரியும். நாங்கள் முள் செல்லும் போது எங்களை நீர் காப்பாற்றி பலப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்வீராக. என்ற ஒரு நாள் நாங்கள் யாவருமாய் அக்கறையிலே சேர்க்கப்படுவோமாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
Now may the soul of our departed sister rest in peace.
இறந்து சென்ற எங்களுடைய சகோதரியின் ஆத்மா சமாதானத்துடன் நிலைப்பாருவதாக. அவளுடைய அடக்க செய்தி ஞாயிறன்று இல்லை செவ்வாயன்று இங்கு பிரசங்கிக்கப்படும் என்று அறிவிக்க விரும்புகிறேன். உங்களிடம் இருக்கிறா?
I guess Brother Melville here has the arrangements and you have them. Now today I just
இந்த பாருங்கள், அங்கே அநேகரிலே சகோதரன் சகோதரி லாட்டருக்கு இருக்கைகள் கொண்டு வந்து தரப்பட்டால் சகோதரி ஸ்லாட்டர், நீங்கள் தொலைபேசியின் மூலம் கொடுத்த செய்தி எனக்கு கிடைத்தது. நான் மற்ற சகோதரி ஸ்லாட்டருக்காக, சகோதரி ஜீன் ஸ்லாட்டருக்காக ஜெபிக்க உடனே சென்றேன். அவர்களுக்குள்ள விஷஜுரம் துள்ளாருமையாக இருந்தது. மிகவும் மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் சுகமாகி விடுவார்கள் என்று நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது சில வேத வாக்கியங்களை படிக்க விரும்புகிறேன். இன்று காலையில் நேரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். நான் அரிசோனாவில் இருந்து வந்தது முதல் என் தொண்டையில் சற்று புண்ணாய் உள்ளது. அடுத்த ஞாயிறை மறக்க வேண்டாம். பில்லி விளம்பரங்களை ஏற்கனவே தபாலில் அனுப்பிவிட்டான் என்று நினைக்கிறேன்.
அது
நீண்ட ஆராதனையாக இருக்கும். எனவே நேரத்தோடு வாருங்கள். நாங்கள் 9:30 அளவில் தொடங்க இருக்கிறோம், அல்லது 10 அளவில், அது சுமார் 12:30 அல்லது 1 முடிவு பெறும். 3 அல்லது 4 நேரம் அல்லது அதற்கும் அதிகமாக. நான் வேத வாக்கியங்களை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பென்சிலையும் காகிதத்தாலையும் கொண்டு வாருங்கள். அவர்களை குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் கேளுங்கள். புரிகின்றதா? நாங்கள் அதற்கு விளக்கம் கூற முயல்வோம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முயல்வோம். முதலாவதாக சில வேத வாக்கியங்களை படிப்போம். வேதாகமத்தில் 3 இடங்களில் இருந்து நான் படிக்க விரும்புகிறேன். அவைகள் முதலாவது குறித்துக் கொள்ள விரும்பினால் பென்சில் இருந்தால் குறித்துக் கொள்ளவும். நான் அநேக பொருட்களை அல்லது அநேக வேத வாக்கியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். 1 பேதுரு 5:8-10, பிறகு எபேசியர் 6:10-17, பின்னர் தானியேல் 12:1-14. நாம் நேரத்தை எடுத்துக்கொண்டு இவைகளை படிப்போம். அதிகபட்சம் எல்லாருமே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சிலர் மாத்திரம் பின்பக்கத்திலும் பக்கங்களும் நின்று
கொண்டிருக்கின்றனர்.
நாங்கள் கூடுமானவரை துரிதமாக முடித்துவிட்டு உங்களை அனுப்பிவிடுவோம். பிறகு நாங்கள் வியாதிகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். மிகவும் வியாதிப்பட்டுள்ள ஒரு சிறு சீமாட்டி இன்று காலையில் இங்கிருக்கின்றாள். நேற்று அவள் மிகவும் வியாதிப்பட்டிருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்று காலை அவள் செய்தியை கேட்க வேண்டும் என்று
எண்ணினேன்.
அந்த சீமாட்டி நிலை எனக்கு தெரியும். அவள் மிகவும்
வியாதிப்பட்டிருக்கிறாள்.
ஆனால் வியாதியின் மேல் வெற்றி சிறக்க மகத்தான பரலோக பிதா ஒருவர் நமக்கு உண்டு. ஒரு சிறு கட்டுரை உள்ளது, அதை எல்லாரும் கேட்க திருமதி உட் அதை படிப்பார்களா என்று கேட்டேன். அவர்கள் அப்படி செய்ய சிறிது மனம்
இல்லாதவர்களாயிருக்கிறார்கள்.
ஒரு மருத்துவ வைத்தியர் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டதை பற்றின கட்டுரை. தெய்வீக சுகமளித்தலை கண்டனம் செய்த ஒருவர் அதை குறித்து அவருடைய அலுவலகத்தில் யாரும் பேசுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார். அவருடைய நர்ஸ் உள்பட பேசக்கூடாது. ஒரு பெரிய புற்றுநோய் கொண்ட ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அவரிடம் வந்தால் அவர் அதனுடன் ஏதும் செய்ய விரும்பாமல் அவளை வேறொரு மருத்துவ சாலைக்கு அனுப்பினார். அவர்களும் ஏது செய்ய விரும்பவில்லை, அவளை திருப்பி அனுப்பிவிட்டனர். அது மார்பில் இருந்தது. அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. தோலெல்லாம் தின்னப்பட்டு புற்றுநோய் மார்பிற்குள் அடைந்து மார்பு எலும்புகளும் சென்றிருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். நார்வேயிலிருந்து வந்துள்ள நமது மருத்துவ நண்பர் இன்று காலை நம்முடன் அமர்ந்திருக்கிறார். அவள் அறுவை சிகிச்சையின் மூலம் தன் மார்பை எடுத்து விடும்படி கேட்டுக்கொண்டபடியால் மருத்துவர் அதற்கான ஆயுதங்கள் அனைத்தையும் தயார் செய்தார். அறுவை சிகிச்சையின் போது ரத்தம் அதிகமாக வெளிவரும், எனவே அதற்கான எல்லாவற்றையுமே அவர் ஆயத்தம் செய்தார். நர்ஸ் வந்த ஸ்திரீயை ஆயத்தம் செய்து அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு வந்து விட்டார். பின்னர் மருத்துவரும் அவருடைய உதவியாளரும் உபயோகிக்க வேண்டிய ஆயுதங்களை கொண்டு வர சென்றார். அங்கத்து வாழைகளும் மற்றவர்களும் வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் அறுவை சிகிச்சை தொடங்க போனார்கள். அவர் திரும்பி பார்த்தபோது அவருடைய கணவர் அந்த மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் செய்ய அனுமதி கேட்டார். அவர் பரிசுத்தம் பிரசங்கியார். அவர் படுக்கையின் கால்பாகத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்ய தொடங்கினார். உண்மையாகவே அவர் அங்கு இருப்பது அந்த மருத்துவருக்கு பிடிக்கவில்லை. அவர் அதை பார்க்காதவரையில் அது அவரை தொந்தரவு செய்யாது என்று எண்ணினவராய் சரி என்று ஒப்புக்கொண்டார். அவர் மயக்கமுற்று விழாமல் இருக்க வேண்டும். அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருந்த போது அறையில் பரபரப்பு ஏற்பட்டது. மார்பை அறுத்து எடுப்பதற்காக மருத்துவர் ஆயுதங்களுடன் வந்தார். அவர் ஒவ்வொன்றாக அவிழ்த்த போது மார்பில் ஒரு தழும்பு கூட இல்லை, ஒரு தழும்பு சிராய்ப்பு கூட இல்லை. அவர் இது கடந்து சென்று விட்டதா என்றார். அவருடைய சாட்சியை கூறினார். இருவரும் சென்று பெந்தே கோஸ்தினராக மாறி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கர்த்தருக்கு சேவை செய்து வருகின்றனர். ஒரு தழும்பு கூட இல்லை. டாக்டர் ஹால்ப்ரூக் என்பவரே இதை குறித்து சாட்சி கொடுத்தார். அதற்கு ஒரு நிமிடம் முன்புதான் அந்த ஸ்திரீ அங்கு படுத்துக் கொண்டிருந்தால், நர்ஸ் அங்கு இருந்தால், அந்த பயங்கர புற்றுநோய் மார்பை பாதித்து வெளியே பிரிங்கி நின்றது. ஒரு நிமிடம் கழித்து கட்டை அவிழ்த்த போது ஒரு சிறு தழும்பு கூட இல்லை என்றார். அது எங்கே போயிருக்கும்? அவர் அமெரிக்காவின் மிக சிறந்த மருத்துவர்களில் ஒருவர். அப்பொழுதே அவருக்கு உறுதியான நம்பிக்கை பிறந்ததாக அவர் கூறினார். ஆயினும் அதற்கு முன்பு அவர் ஒரு சபையின் மூப்பராக இருந்தார். பாருங்கள், நாம் நல்லவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள அல்லது அதை போன்று எதற்கோ சபைக்கு செல்வதாக ஜனங்கள் கருதுகின்றனர். நண்பனே, அதற்காக அது அல்ல, கிடையாது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் முன்பிருந்தது போலவே எப்பொழுதும் மகத்தானவராக இருக்கிறார். அவர் எக்காலத்தும் அப்படியே இருப்பார். அவரை நாம் நேசிக்கிறோம். இப்பொழுது துவக்கமாக நாம் 1 பேதுரு 5:8-10 படிப்போம். தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் எவ்வளவாக ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டியவர். இப்பொழுது எபேசியருக்கு நிருபம் எபேசியரின் புஸ்தகம் 6 திருப்பி 10-17 வாசிக்க விரும்புகிறோம். இவைகளை குறித்து வைத்திருக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்
கொள்ளுங்கள். ஏனெனில்
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரித்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுருவளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்
கொள்ளுங்கள்.
சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கசம் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் உள்ளாங்கினையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள்.
ரட்சண்யமென்னும்
தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தானியேல் புத்தகத்தில் இன்னும் சில வாசிக்க
விரும்புகிறேன்.
புத்தகம் 12 முதலாம் வசனம் தொடங்கி நீண்ட பாகமாக 14 வரைக்கும் வாசிக்க
விரும்புகிறேன்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றிருந்த முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயுமென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிவோம் என்றார்.
And I, Daniel, looked, and behold,
அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே இரண்டு பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் அரைக்காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இங்கு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் பேசுவதற்கு ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். இந்த ஒரு முடிவை அதிலிருந்து எடுக்க அதை ஒரு பொருள் என்று அழைக்க கூடுமானால், அதாவது இதுவரை போரிட்டவைகளில் மிக பெரிய போர் என்பதாகும். அதைதான் நான் ஒரு பொருளாக உபயோகிக்க எண்ணுகிறேன். இன்று காலையில் அதை ஒரு பொருளாக எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், நானும் சபையின் இரண்டு தர்மகர்த்தாக்களும் அரிசோனாவுக்கு சென்று இப்பொழுதுதான் திரும்பி வந்தோம். உண்மையாகவே நாங்கள் ஃபீனிக்ஸில் உள்ள சகோதரன் ஷேரியட்டின் கூடாரத்தில் கூட்டங்கள் நடத்த சென்றிருந்தோம். ஆனால் ஏற்கனவே ஒரு சகோதரன் ஒரு கூடாரத்தில் அங்கு கூட்டம் நடத்திக் கொண்டிருப்பதை கண்டதும் எனக்கு அங்கு கூட்டம் நடத்த மனதில்லை. அப்படியானால் ஞாயிறு பிற்பகலில் வைக்கலாம், அது மற்றவர்களுக்கு அவர்கள் சபை ஆராதனைகளை பாதிக்காது என்று நினைத்தேன். ஆனால் அந்த சகோதரன் ஞாயிறு பிற்பகல் ஆராதனையும் கூட ஏற்பாடு செய்திருந்ததாக அறிந்தோம். ஒரு ஆராதனை வைப்பதில் சற்று கஷ்டமாக எனக்கு இருந்தது. எனவே சகோதரராகிய நாங்கள் அந்த நாளை அப்படியே கழிப்பதற்கு பதிலாக நாங்கள் வேட்டைக்கு வேறு சென்றிருந்தோம். நாங்கள் பட்டினத்திற்குள் சென்று ஆயத்தமாகிய சகோதரன் ஆலனின் கூட்டத்துக்கு சென்றோம். கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தார். ஆகவே நாங்கள் ஆராதனைக்கு போயிருந்தோம். சகோதரன் ஆலன் மகத்தான பிரசங்கம் ஒன்று நிகழ்த்தினார். அதை கேட்கும் நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. பாடகர்கள் பாடின பாடல்களை கேட்கவும் அவர்கள் உரக்க பாடினார்கள். அது நல்ல ஆராதனையாயிருந்தது. அதன் பின்பு நாங்கள் வழிநெடுக கர்த்தருடைய கருத்தை கண்டோம். நாங்கள் சென்றவிடமெல்லாம் கர்த்தராகிய இயேசு எங்களை சந்தித்தார். நாந்திரத்தில் தனிமையில் இருப்பதில் ஒரு பிரத்யேகதை உண்டு. அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. அப்படி தனிமையில் நீங்கள் இருக்கும் போது ஏதோ ஒன்று உங்களை இழுக்கிறது. அத்தகைய வனாந்திரமான இடங்களை நான் விரும்புவதற்கு அது ஒரு காரணம். அப்பொழுது சத்துருவின் வல்லமை என்று நீங்கள் வெளியேறுகிறீர்கள். இங்கு அநேக பிசாசுகள் இருந்தாலும் கிரியை செய்ய பிசாசுக்கு ஏதாவது ஒன்று இராமல் போனால் அவன் கெடுதி விளைவிக்க முடியாதவனாகி விடுகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, லேகியோனிலிருந்து வெளியே துரத்தப்பட்ட பிசாசுகள் அதிகமாக கெடுதி விளைவிக்க எண்ணி வண்டிகளுக்குள் போக விரும்பின. ஆகவே கிரியை செய்வதற்கு பிசாசுகளுக்கு ஏதாவது ஒன்று அல்லது யாராவது ஒருவர் தேவையாயிருக்கிறது. அதே வழியில் தான் தேவனும் கிரியை செய்கிறார். அவருக்கு நாம் அவசியமாயிருக்கிறோம். நம் மூலம் கிரியை செய்ய அவர் நம்மீது சார்ந்திருக்கிறார். எங்கள் பயணத்தின் போது அநேகர் தாங்கள் கண்ட சொப்பனங்களுடன் எங்களிடம் வந்தனர். அவைகளின் அர்த்தத்தை பிடியின்றி உரைக்க கர்த்தராகிய இயேசு ஒருபோதும் தவறவில்லை. அது அப்படியே நிறைவேறினது. பின்னர் வேட்டை பொருளுக்கு நடத்தி சென்று அது எங்கே உள்ளது என்று காண்பிக்க அவர் நல்லவராயிருந்தார். அந்த விதமாக அவ்விடங்களில் இருப்பது என்பது மிகவும் அருமையானது. மனித சஞ்சாரங்களிலிருந்து அநேக மைல்கள் மைல்கள் தூரத்துக்கு சென்று இரவில் தீமூட்டி அதை சுற்றி உட்கார்ந்து கொண்டு மலைகளின் மத்தியில் தீ மினுக்கு மினுக்கு என்று எரிந்து கொண்டு, அது மிகவும் அற்புதமானது. அங்கு தன் மனைவியினால் தொல்லை ஏற்பட்ட ஒரு சகோதரன் இருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் கூட்டம் நடத்திக் கொண்டிருந்த போது அவள் தலையை உயர்த்தினாள். நான் தலை குனிந்திருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறியிருந்தேன். அவ்வமய மேடையின் மேல் ஒரு ஸ்திரீ இருந்தால் அசுத்த ஆவி அவளை விட்டு போக மறுத்தது. அந்த ஸ்திரீயானவள் அவபக்தியாய் தன் தலையை உயர்த்தினாள். அந்த அசுத்த ஆவியானது மேடையின் மேலிருந்த ஸ்திரீயை விட்டு இந்த ஸ்திரீக்குள் புகுந்தது. இந்த காரியம் சம்பவித்து 14 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த ஸ்திரீ மோசமான நிலைமையை அடைந்து அவளுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டு செய்யத்தகாத செயல்களை புரிந்து வந்தாள். உதாரணமாக, அவள் தன் கணவனை ஜீவித்துக் கொண்டிருந்த போதே தன் கணவரை விட்டுவிட்டு வேறொருவனை மணந்து கொண்டாள். அப்படி செய்ததாக நினைவில்லை என்று அவள்
கூறினாள்.
மருத்துவர்கள் அவளை பரிசோதித்தனர். அதற்கு நீங்கள் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள்? அம்னீஷியாக இருக்குமா என்று. அந்த பெயர் என்னவா இருப்பினும் டாக்டர் அது சரி என்று நினைக்கிறேன். ஆனால் அது அதுவல்ல, அது ஒரு ஆவி. அந்த ஸ்திரீ எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி. ஆனால் அந்த இரவு முதல் அவள் என்னை வெளிப்படையாக வெறுக்க ஆரம்பித்தாள். அது எதனால் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் பின்னர் அவளுடைய கணவர் என்னிடம் வந்தபோது நாங்கள் ஜெபத்திற்காக அறையில் முழங்கால் படியிட்டோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவ்வளவுதான். பின்னர் அன்றிரவு அவளுடைய கணவருக்கு அவர் சொப்பனத்தில் தோன்றினார். அவர் சொப்பனத்துடன் என்னிடம் வந்தார். அது ஏதோ கேலி என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருடைய மனைவி சுகமாவதற்கு அறிவே பதில் என்பதை அவர் வந்து கண்டுகொண்டார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு ஈடுபடுகின்றார்! அங்கு டியூசானில் சகோதரன் நாவலுடனும் மற்றவருடனும் இருந்தபோது கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்ய தொடங்கி காரியங்களை வெளிப்படுத்தினார். ஓரிரவு இந்த தீர்மானத்துக்கு என்னை கொண்டு வந்தது என்னவெனில், ஒரு நாள் நான் சகோதரன் போல் சகோதரன் சாத்மன் இவர்களுடன் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது இரவு 10 இருக்கும். நான் வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் என்னை பிடித்தது. நான் அவர்களிடம் அந்த வானத்தின் சேனைகளை நோக்கி பாருங்கள், எல்லாமே பூரண இசைவில் அமைந்துள்ளன என்றேன். சகோதரன் வுட், அந்த இரண்டு நட்சத்திரங்கள் மிக அருகாமையில் உள்ளன, அது ஒரு ஒளியை போல் காணப்படுகின்றது என்றார். நான், சகோதரன் வுட், உங்களுக்கு தெரியுமா, விஞ்ஞானத்தின்படி அந்த டிப்பரில், அந்த சிறிய டிப்பரும் பெரிய டிப்பரும், அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொண்டு இரண்டங்கள தூரம் கூட இல்லாதது போல் காணப்படுகிறது. ஆனால் நமக்கும் அவைகளுக்கும் உள்ள தூரத்தை காட்டிலும் அவைகளுக்கு இடையே உள்ள தூரம் மிக அதிகம். அவைகள் பூமியை நோக்கி புறப்பட்டால் ஆயிரக்கணக்கான மைல்கள் வேகத்தில் இந்த பூமியை வந்து அடைய அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் செல்லும். நான் சொன்னேன், இந்த மகத்தான பருமையுள்ள ஒழுங்கில் அவர்கள் தொலைநோக்கி கருவியின் மூலம் 1200 கோடி ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ளவர்களை மாத்திரமே காண முடிகின்றது என்கின்றனர். அதற்கு அப்பாற்பட்ட தூரத்திலும் சந்திரன்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. இருப்பினும் தேவன் அவை ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார். அவர் அவைகளின் மத்தியில் அமர்ந்திருக்கிறார்
என்றேன்.
நான் ஒருமுறை வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தபோது என்னிடம் இவ்வாறு கூறப்பட்டது. வானராசிகள் கன்னிராசியிலிருந்து தொடங்கி கடகராசியை அடைந்து கடைசியில் சிம்மராசியில் முடிகின்றது. கிறிஸ்துவின் முதலாம் வருகை ஒரு கன்னிகையின் மூலமே, அவருடைய இரண்டாம் வருகை யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். அந்த வானராசிகளை காண நான் எவ்வளவோ முயன்றேன், என்னால் பார்க்க முடியவில்லை. இருப்பினும் அவை அங்கு உள்ளன. அதற்காக பயின்றவர்கள் அவை அங்கு உள்ளன என்று அறிவர். யோபாரை கண்டான். மனிதர் அதை உற்று நோக்குவதுண்டு. அது ஒரு காலத்தில் மனிதனுக்கு வேதாகமாக திகழ்ந்தது. ஆனால் கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தூரத்தின் மத்தியில்
God sits in the midst of all of it.
தேவன் வீட்டிலிருந்து கீழே நோக்கி பார்க்கிறார்.
Paul is in there. My mother's in there.
என் தாயாரும் அங்கு எங்கோ இருந்து கொண்டு கீழே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றேன்.
I thought of the order.
ஆன சேனைகளின் ஒழுங்கை குறித்து சிந்தித்தேன். எதுவுமே தன் இடத்தில் இருந்து அசையவில்லை. எல்லாமே அவைகளுக்குரிய நேரத்தில் கிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றன. தேவனுடைய மகத்தான சேனை. ராணுவ வீரர்கள் என் நினைவுக்கு வந்தது. சந்திரன் அந்த ஒழுங்கிலிருந்து தவறி விடுமானால் ஒரு சில நிமிடங்களுக்குள் பூமியை தண்ணீர் மறுபடியும் மூடிவிடும். பூமியின் மேல் நம்மை வைக்கும்படியாய் தீர்மானிக்கிறதற்கு முன்னர் இருந்த வண்ணமாகவே இருக்கும். அது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது.
darkness and water was
இருளும் தண்ணீரும் அதை மூடியிருந்தது. சந்திரன் எப்பொழுது ஆகிலும் அசைந்தால் அது மறுபடியும் அதே செயலை புரியும். சந்திரன் பூமியை விட்டு சிறிது அசைந்தால் அலைகள் வந்துவிடும். அலைகள் அதன் கூடவே தாழ்ந்து
விடுகின்றன.
அது தேவனுடைய மகத்தான சேனை. தேவனுடைய மகத்தான சேனை அங்கு இருப்பதை நான் சிந்தித்து பார்த்தபோது நாங்கள் படுக்கைக்கு சென்றோம். இவை ஒன்று கூட தங்களுடைய பாதையை விட்டு விலகுவதே இல்லை என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். அவை அனைத்துமே தங்கள் பாதைகளில் உள்ளன. ஒரு கால் எங்காவது ஒரு அசைவு அவைகளில் உண்டாகும் என்றால் அது ஒரு நோக்கத்துக்காகவே அது பூமியை பாதிக்கும். அதன் விளைவை இப்பொழுது நாம் கண்டோம். அவைகளில் சில வேறு இடங்களுக்கு நகர்ந்த காரணத்தால் விளைவுகளை உண்டாக்குகின்றது. அது எல்லாவற்றையுமே பாதிக்கின்றது. அப்பொழுது நான் நினைத்தேன், அந்த விதமான மகத்தான வான சேனையே எல்லாவற்றையும் ஒழுங்கு கொண்டு வர தங்கள் தங்கள் இடங்களில் இருக்க வேண்டியதாக இருக்குமானால் பூமியின் சேனையின் ஒழுங்கின்மையை குறித்து என்ன? ஒன்று ஒழுங்கிலிருந்து மாறும்போது அது எப்படி முழுவதுமையே ஒழுங்கின்மைக்கு கொண்டு வந்து விடுகிறது? ஒரு அங்கத்தினன் ஒழுங்கை விட்டு வெளியேறும் போது அது தேவனுடைய முழு திட்டத்தையுமே கெடுத்து விடுகிறது. நாம் ஆவியின் ஒழுங்கை அப்படியே கடைபிடிக்க முயல வேண்டும். இன்று காலை நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வது என்னவெனில், இதை நாம் ஒரு உண்மையான சுகமளிக்கும் ஆராதனையாக செய்து இன்று காலை இந்த கூரையின் கீழ் இங்கு குழுமியுள்ள இக்கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு இசைவுக்கு கொண்டு வந்து அதன் விளைவாக தானாகவே ஆத்தும சரீர சுகம் கிடைக்க வேண்டும் என்பது நாம் மாத்திரம் நம்முடைய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தால் இப்படியே ஆகும். நான் தொடக்கத்தில் கூறினது போன்று டாக்டர் ஹால்புரூக் அறுத்து எடுத்துவிட போகும் புற்று நோயால் பீடிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ சிறகடிக்கும் சத்தத்தை அந்த மருத்துவமனைக்குள் ஏற்பட செய்த தேவன் ஒரு வடிவம் கூட இல்லாமல் அந்த புற்று நோயை எடுத்து போட்டார்.
ஏ
தேவன் இங்கு இருக்கிறார் என்று அறிவீர்கள் அல்லவா?
The only thing that he is waiting for is for his army to get their position.
அவர் ஒன்றே ஒன்றுக்காக காத்திருக்கிறார், அவருடைய சேனை தங்கள் ஸ்தானங்களில் வருவதற்காக. நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானங்களை எடுத்துக்கொள்வது போன்று நமக்கு யுத்தங்களை அடுத்து யுத்தங்களும் செய்திகளையும் உண்டாயிருந்தன என்று உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நிலைக்குமானால் இன்னும் அதிகமான யுத்தங்கள் நடக்கும். ஆனால் இந்த அண்ட சராசரத்தில் இரண்டு வல்லமைகள் மாத்திரமே உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? ஒருவருக்கொருவர் மத்தியில் மற்ற எல்லா காரியங்களிலும் காணப்படும் வித்தியாச பேதங்கள் இருந்தாலும் இரண்டு வல்லமைகள் மாத்திரமே காரணமாய் உள்ளன. ஆகவே இரண்டு வல்லமைகளும் இரண்டு ராஜ்யங்களும் மாத்திரமே உள்ளன. இரண்டு வல்லமைகள், இரண்டு ராஜ்யங்கள், மற்றவை அனைத்துமே இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றுடன் சம்பந்தப்பட்டுள்ள சிறு காரியங்களாகும். அந்த இரண்டு வல்லமைகள் தேவனுடைய வல்லமையும் பிசாசின் வல்லமையுமே. எல்லா யுத்தங்களும் எல்லா ஒழுங்கின்மைகளும் மற்றவைகள் அனைத்துமே தேவனுடைய வல்லமை அல்லது சாத்தானின் வல்லமையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கின்றன. ஏனெனில் இந்த இரண்டு வல்லமைகள் மாத்திரமே உள்ளன.
That is a power of life.
அவை முறையே ஜீவனின் வல்லமையும் மரணத்தின் வல்லமையுமாம். இருக்கின்றதான இரண்டு வல்லமைகளும் அவைகள்தான். சாத்தான் இதை மாத்திரம் செய்ய முடியும். அவன் பெற்றுள்ள வல்லமை தாறுமாறு ஆக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையே. அது உண்மையான வல்லமை அல்ல, அது தாறுமாறாக்கப்பட்ட தேவனுடைய வல்லமை. சாத்தான் பெற்றுள்ள அனைத்துமே தாறுமாறாக்கப்பட்டதுதான். மரணம் என்பது ஜீவன் தாறுமாறாக்கப்படுதலாகும். பொய் என்பது உண்மை தவறாக உரைக்கப்படுதல். புரிகின்றதா? விபச்சாரம் என்பது சரியான ஒரு செயல் தவறாக உபயோகப்படுத்தல். சாத்தான் பெற்றுள்ள அனைத்துமே தாறுமாறாக்கப்பட்ட ஏதோ காரியங்களாயிருக்கிறது. ஆனால் அது ஒரு வல்லமை. இன்று நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் இவ்விரண்டு வல்லமைகளில் ஒன்று நம் மேல் ஆதிக்கம் செலுத்தப் போகின்றது.
So let's cast out the evil.
எனவே பொல்லாத வல்லமையை நாம் துரத்துவோம்.
Let's take our position.
வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நமது ஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது போன்று அலைந்து தெரிகிற நட்சத்திரங்கள் என்று யூதா நிருபத்தில் அப்படி கூறுகிறது. தங்கள் அவமானங்களை நுழைத்தள்ளுகிறது என்று நாம் மார்க்கம் தப்பி அலை நட்சத்திரங்களாக இருக்க விரும்பவில்லை. இது சரியா இருக்குமோ அல்லது அது சரியா இருக்குமோ, இது நடக்குமோ, அது எப்படி இருக்க முடியும் என்பதற்காக அவ்வாறு ஐயமுற வேண்டாம். ஐயமுறாதையுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உங்கள் பணியில் உண்மையான ராணுவ வீரராக நிலை கொள்ளுங்கள். விசுவாசித்து அங்கே நிலை கொள்ளுங்கள். ஜீவனும் மரணமும். ஒரு ராணுவம் ஒரு தேசம் மற்றொரு தேசத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு செல்ல ஆயத்தமாகும் போது முதலில் உட்கார்ந்து எது சரி என்றும் எது தவறு என்றும் பார்த்து அடுத்த தேசத்துக்கு விரோதமாக போருக்கு செல்லலாமா வேண்டாமா என்று கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இயேசு அவ்வாறு போதித்துள்ளார். ஜனங்கள் மாத்திரம் அவ்விதம் செய்வார்களானால், தேசங்கள் உட்கார்ந்து அக்காரியங்களை அவ்வாறு நிதானிக்கும் பட்சத்தில் இரு சாராருமே நம்முடைய யுத்தம் இராது. ஒரு மனிதன் அவ்வாறு செய்யவில்லை என்றால், தேசங்களின் ராணுவ தளபதிகள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அவ்வாறு செய்வது சரியா என்றும் அவர்களுடைய நோக்கங்கள் சரியா என்றும் எதிரிகளின் சேனையை முறியடிக்க அவர்களிடம் போதுமான பலமும் படைகளும் உள்ளனவா என்று கணக்கிட்டு பார்க்காவிட்டால் அவர்கள் நிச்சயம் தோற்று போவார்கள். தளபதி கஸ்டர் மரணத்துக்குரிய அந்த தவறை தான் செய்தார். நான் கேள்விப்பட்டபடி சியோஸ் நாட்டிற்கு போகக்கூடாது என்று தளபதி கஸ்டருக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருந்ததாம். ஏனெனில் அவர்களுக்கு அது மத சம்பந்தமான உற்சவ நேரமாயிருந்தது. அது அவர்களுடைய வழிபாட்டின் நேரம். அவர்கள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் கஸ்டர் குடித்துவிட்டு எப்படி இருந்தாலும் அதை செய்து விடுவதாக எண்ணினார். உத்தரவு இருந்தாலும் இல்லை என்றாலும் அங்கு எப்படி ஆயினும் கடந்து சென்று விடலாம் என்று நினைத்தார். அவர்கள் அங்கு சென்று சில அப்பாவிகளை நோக்கி சுட்டனர். உண்டே அவர்கள் சிலரின் மேல் பட்டது என்று நினைக்கிறேன். ஜனங்கள் வழிபாட்டில் இருந்த போது அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு வர சாரணர்கள் சென்றிருந்தனர். கஸ்டர் கடந்து அந்நாட்டிற்குள் சென்ற போது இத்தாழ்வர்களை கண்டு அவர்கள் பக்கத்து ராணுவத்தினர் என்று தவறாக நினைத்து அவர்களை சுட்டனர். சாரணர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் என்ன
செய்தனர்?
அவர்கள் ஓடி போய் ஆயுதம் தாங்கி வந்தனர். அதுவே தளபதி கஸ்டரின் முடிவு. ஏனெனில் அவன் முதலாவதாக உட்கார்ந்து யோசிக்கவில்லை. அங்கு செல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. அங்கு செல்ல அவனுக்கு உரிமை இல்லை. இருப்பினும் அவன் இந்தியர்களை கீழ் கடற்கரையிலிருந்து மேற்கு துரத்தி விட்டார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை
மீறினான்.
அப்படி மீறின போது அவன் போரில்
தோற்றான்.
எனவே ஒரு சேனை முதலாவதாக போருக்கு ஆயத்தமாகும் போது முதலாவதாக அது ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். போர் புரிவதற்கென அவர்கள் சீருடை உடுத்தி இருக்க வேண்டும். போர் புரிவதற்கான பயிற்சியை அவர்கள் பெற்றிருக்க
வேண்டும்.
இதுவரை நடந்தவைகளிலே மிக பெரிய யுத்தம் இப்பொழுது நடக்கவிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தேவன் தமது ராணுவ வீரர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சீருடை உடுத்தி பயிற்சி அளிக்கிறார் என்று நம்புகிறேன். போர்க்களம் ஆயத்தமாகிவிட்டது. போரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இதுவரை சண்டையிடப்பட்டவைகளில் முதலாவது பெரிய யுத்தம் பரலோகத்தில் தொடங்கினது. அப்பொழுது மிகாவேலும் அவருடைய தூதர்களும் லூசிபரும் அவருடைய தூதர்களும் எதிராக போரிட்டனர். முதலாம் யுத்தம் பரலோகத்தில் தொடங்கினது. எனவே பாவம் முதலாவதாக பூமியில் ஆரம்பிக்கவில்லை, அது பரலோகத்தில் ஆரம்பித்தது. இன்றே பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது. பரலோகத்திலிருந்து பூமிக்கு துரத்தப்பட்டு மானிட வர்க்கத்தின் மீது விழுந்தது. அப்பொழுது யுத்தம் தேவதூதர்களை விட்டு மானிடரின் யுத்தமாக ஆனது. தேவனுடைய சிருஷ்டிப்பை நிர்மூலமாக்க சாத்தான் வந்தான். தேவன் தமக்கென்று சிருஷ்டித்துக் கொண்டதை நிர்மூலமாக்கும்படியாக சாத்தான் வந்தான்.
That's what his purpose was.
அவருடைய நோக்கம் அதுதான், நிர்மூலமாக்க வேண்டும். அப்பொழுது யுத்தம் பூமியில் ஆரம்பமானது. அது நமக்குள் ஆரம்பமாகி அன்று முதல் அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது.
Before any battle,
எந்த ஒரு யுத்தமும் ஆரம்பிக்கும் முன்னே இரு சாராரும் சண்டையிட ஒரு போர்க்களத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது எங்கே போரானது சண்டையிடப்பட வேண்டும், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். முதலாவது மகா யுத்தம் மனித சஞ்சாரமற்ற இடத்தில் சண்டையிடப்பட்டது, அங்குதான் அவர்கள் போர் புரிந்தனர். எனவே அதற்கான ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுதல் அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு புறப்பட்ட போது அவர்கள் கூடின இடத்திற்கு இருபுறமும் மலை இருந்தது. அங்கிருந்துதான் கோலியாத் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலின் சேனைகளுக்கு சவால் விடுத்தான். அந்த பள்ளத்தாக்கில் தான் தாவீது அவனை சந்தித்தான். அந்த இரு மலைகளுக்கும் இடையே ஓடின அந்த சிறு அருவியில் இருந்துதான் அவன் கூழாங்கற்களை பொறுக்கினான். ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த இருவருக்கும் உகந்த இடத்தில், மனித சஞ்சாரமற்ற நிலத்தில் அவர்கள் அந்த இடத்தில் தான் சண்டையிடுகின்றனர். ஒருவர் இங்கு சண்டையிடுவதும் மற்றவர் அங்கு சண்டையிடுவதும், ஒன்று இங்கு அங்கு என்று சண்டையிடுவது கிடையாது. சந்திக்கக்கூடிய ஒரு போர்க்களம் உள்ளது, அங்கு அவர்கள் சந்தித்து அவர்களின் பலத்தை பரீட்சிப்பார்கள். அங்கு ஒரு ராணுவ படை மற்றொரு ராணுவ படையுடன் தன் வலிமையை பரிசோதித்துக் கொள்கிறது. அது இருவரும் ஒப்புக்கொண்ட சந்திக்கு இடமாயிருக்கும். இதை காண தவற வேண்டாம். இந்த பெரிய யுத்தம் பூமியில் ஆரம்பமான போது இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அவசியமாயிருந்தது. யுத்தத்தை ஆரம்பிக்கவும் ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த போர்க்களம் மனித சிந்தையே. அங்குதான் யுத்தம் ஆரம்பமாகின்றது. அதற்காக மனித சிந்தைதான் போர்க்களமாக தெரிந்து கொள்ளப்பட்டது. அங்குதான் போர் துவக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் தீர்மானங்கள் அனைத்துமே தலையில் தான், மனித சிந்தையில் தான் எடுக்கப்படுகின்றன. ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து அவர்கள் இதை தொடங்கவில்லை. அவர்களை அதை ஏதோ இறைச்சியாக தொடங்கவில்லை. போர்க்களம் அங்கு ஆரம்பிக்கவில்லை. ஆகையினால் அந்த ஸ்தாபனமானது தேவனுடைய பணியை ஒருபோதும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் சத்துருவை சந்திக்க வேண்டிய போர்க்களமானது உங்கள் சிந்தையில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது உங்களை தான் சந்திக்கிறது. இங்கு மிகவும் வியாதிப்பட்டுள்ள இந்த சிறு பெண் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தீர்மானங்கள் தலையில் சிந்தையில் தான் செய்யப்படுகின்றன. அங்குதான் சாத்தான் உங்களை சந்திக்கிறான். தேவன் மனிதனை படைத்துள்ள விதமே அவன் சிந்தையில் தீர்மானம் செய்ய வேண்டும் என்றுதான். என் குறிப்பு புத்தகத்தை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் ஒரு சிறு வரைபடம் அதில் வரையப்பட்டுள்ளது. இதை நான் அண்மையில் கரும்பலகையில் வரைந்து காண்பித்தேன். ஒரு மனித சிந்தையானது ஒரு கோதுமை மணியை போல் உண்டாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு வித்து. மனித வர்க்கமும் ஒரு வித்து. சரீர பிரகாரமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் உங்கள் பெற்றோரின் வித்தாயிருக்கிறீர்கள். ஜீவனானது தந்தையிடமிருந்து வருகிறது. சதை பாகமானது தாயிடத்திலிருந்து வருகிறது. இவ்விரண்டும் ஒன்று சேரும் போது, முட்டையும் ரத்தமும் ஒன்றாக கூடும் போது, அந்த ரத்த அளவில் தான் ஜீவன் இருக்கிறது. அதிலிருந்து வளர்ந்துதான் குழந்தையாக ஆகின்றது. எந்த ஒரு விதைக்கும் வெளிப்புறமாக ஒரு ஓடு உண்டு, உள்ளேதான் சதைபாகம் உண்டு. அந்த சதைபாகத்தின் உள்ளே தான் ஜீவ கிருமியானது உள்ளது. அவ்விதமாகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டுள்ளோம். சரீரம், ஆத்மா, ஆவியாய் நாம் இருக்கிறோம். வெளிப்புறமான சரீரம் தான் ஓடு. அதற்குள்ளாகத்தான் மனசாட்சி போன்றவைகளை கொண்டதான ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவிற்குள்ளாகத்தான் ஆவி இருக்கிறது. ஆவிதான் மற்றெல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. நீங்கள் வீட்டுக்கு சென்று உட்கார்ந்து மூன்று சிறு வட்டங்களை வரைவீர்களானால் வெளிப்புறமான சரீரத்துக்கு தொடர்பு கொள்ளும்படியாக ஐம்புலன்கள் உள்ளன என்று காணலாம். அவையாவன பார்த்தல், ருசி பார்த்தல், உணருதல், நுகருதல், கேட்டல் என்பனவாம். இந்த ஐம்புலன்களும் மனித சரீரத்தை ஆளுகை செய்கிறது. சரீரத்திற்கு உள்ளாக ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவானது கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம் போன்றவர்களால் ஆளப்படுகிறது. அந்த காரியம் தான் ஆத்மாவை ஆளுகின்றது. ஆனால் ஆவிக்கோ ஒரே ஒரு புலன் மாத்திரமே உள்ளது. ஓ, அதை நாம் புரிந்து கொள்வோம். ஆவிக்கு ஒரே புலன் தான் உண்டு. அந்த புலனை ஒன்று விசுவாசம் அல்லது சந்தேகம், அவை இரண்டில் ஒன்று மாத்திரமே ஆதிக்கம் செய்கிறது. அது முற்றிலும் உண்மை. அதற்கு ஒரே வழிதான் உண்டு, அதுதான் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுயாதீனம். நீங்கள் சந்தேகத்தை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது விசுவாசத்தை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். இவைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளலாம்.
Satan began at the principal part.
ஆகவே சாத்தான் முக்கியமான பாகத்தில் துவங்கி மனித ஆவி தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்கிறான். ஆனால் தேவனோ அந்த ஆவியில் தம்முடைய வார்த்தையை வைக்க முக்கியமான பகுதியில் அதை துவக்கினார். அங்கேதான் விஷயம், அதுதான் அங்கே அதை செய்கிறது. இந்த சபை மாத்திரம் இப்பொழுதே ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு இவர்கள் அனைவரும் ஒரே மனதோடு இருப்பார்களேயானால், ஒரு சிறு சந்தேகமும் கூட அற்றவர்களாக இருப்பார்களேயானால், அடுத்த 5 நிமிடங்களுக்குள் நம்முடைய பலவீனர் ஒருவராவது இருக்க மாட்டார்கள். அங்கு பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்பவரை தவிர வாஞ்சிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்களால் பதிந்து வைக்க கூடுமானால் நலமாயிருக்கும். அங்குதான் யுத்தம் தொடங்குகிறது. சரியாக உங்கள் சிந்தையில் உங்களால் முடியுமானால் அது கிறிஸ்தவ விஞ்ஞானம் அல்லவென்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதாவது ஒரு பொருளின் மேல் சிந்தையை வைத்தல், ஜடப்பொருளின் மேல் சிந்தையை ஆளுகை செய்தல். அதுவல்ல, தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவனை சிந்தை ஏற்றுக்கொண்டு அங்கே ஜீவனை கொண்டு வருகிறது. உங்கள் சிந்தையில் எழும் எண்ணம் அதை செய்வதில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையானது எண்ணமாகிய வாய்க்காலின் வழியாக உள்ளே கொண்டு வரப்படுகின்றது. புரிகின்றதா? கிறிஸ்தவ விஞ்ஞானம் கூறுகின்றபடி அது சிந்தையை மாத்திரம் சார்ந்ததல்ல, ஜடப்பொருளின் மேல் சிந்தை ஆளுகை செய்தலும் அல்ல. இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் உங்கள் சிந்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை கிரகித்துக் கொள்கிறது. உங்கள் சிந்தையை ஆண்டு நடத்துகிறது எது? உங்களுடைய ஆவியே. உங்களுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறது. ஜீவனை தனக்குள்ளே கொண்டது அக்காரியமே. அது உங்களுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறது. ஓ சகோதரனே, அது நிகழும் போது, ஜீவனானது அந்த வாய்க்காலின் வழியாக உங்களுக்குள் வரும்போது, தேவனுடைய வார்த்தை உங்களில் வெளிப்படுகின்றது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படியானால் அது என்ன செய்கிறது? நமது இருதயத்தின் மத்தியில் இருந்து, அதாவது ஆத்மாவில் இருந்து, அது அங்கே இருந்து புறப்பட்டு சென்று எல்லா வாய்க்கால்களையும் போஷிக்கின்றது. சொல்ல என்னவெனில், நாம் அநேக சந்தேகங்களுடன் இங்கு நின்று கொண்டு அங்கு என்ன உள்ளதோ அதை ஏற்றுக்கொள்ள முயல்கிறோம். நீங்கள் அதை நிறுத்திவிட்டு உண்மையான தேவனுடைய வார்த்தையுடன் வாய்க்காலுக்கு வர வேண்டும். அப்பொழுது அது தானாகவே வெளிச்செல்லும். அதுதான் உள்ளே இருக்கின்றது. உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் முக்கியம் வாய்ந்தது. சாத்தானுடைய அணுகுதலும் உள்ளே இருந்துதான். நான் திருடுவதில்லை, நான் குடிப்பதில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை. புரிகின்றதா? அது உள்ளில் உள்ளத்தை பொறுத்தது. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும், நெறி உள்ளவர்களாக இருந்தாலும், இவை யாவும் மதிக்கப்பட வேண்டியவைகளே. ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? உங்களுக்குள்ளே அங்கே மாறுதல் ஏற்பட வேண்டும். இல்லையே அது செயற்கையான ஒன்றை காண்பிப்பது போல் ஆகிவிடுகின்றது. ஏனெனில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அதை செய்ய வேண்டும் என்னும் ஆவல் குடிகொண்டுள்ளது. அது செயற்கையாக இருக்கக்கூடாது, அது உண்மையாக இருக்க வேண்டும். அது வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதுதான் உங்கள் சாதீனம். உங்கள் சிந்தனைகளின் மூலமாக அது உங்கள் ஆத்மாவுக்குள் வர வேண்டும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி அதை உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல், ஆனால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அது சொன்னபடியே ஆகும். உங்களுக்கு புரிகிறதா? அங்கேதான் விஷயம். பார்த்தீர்களா? அங்கேதான் இருக்கிறது போர்க்களம். அதை மாத்திரம் உங்களால் முதலாவதாக தொடங்க கூடுமானால், நாம் செய்யப்பட்ட காரியங்களை காண வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நாம் விருப்பம் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்திரீ உயிர் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறாள் என்பதில் ஐயமில்லை. அவள் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாள். இங்குள்ள மற்றவர்களும் கூட சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றனர். டாக்டரை போன்று அந்த கேசை குறித்து நாம் கேட்கும் போது, மருத்துவர் உயிரோடு எழுதல் போன்றவைகளை, தேவன் செய்துள்ள மகத்தான கிரியைகளை குறித்து நாம் கேள்விப்படும் போது நாமும் ஆவல் கொள்கிறோம். ஆனால் நடப்பது என்னவென்றால், இந்த புலன்களின் மூலமாக, மனசாட்சி போன்றவைகளின் மூலமாக இதை அணுகி இறுக பற்றிக் கொள்ள முயல்கிறோம். அநேக ஜனங்கள் அநேக முறைகளில் தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கின்றனர். நான் பீட அழைப்பை விடுப்பதை குறித்து அநேகர் என்னை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். நான் பீட அழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று நான் சொன்னேன். என்ன அர்த்தத்தில் கூறினேன் என்றால், நீங்கள் பீட அழைப்பை கொடுக்க கூடாது என்றல்ல. ஆனால் ஒருவர் வேறொருவர் கையை பிடித்துக் கொண்டு, ஓ சகோதரன் ஜான், என்ன தெரியுமா, நீங்களும் நானும் இவ்வளவு நாட்களாக அண்டை வீட்டாராக இருந்து வருகிறோம், பீடத்திற்கு வந்து முழங்கால் படியுங்கள் என்று சொல்வதுதான். அவர் என்ன செய்கிறார்? ஒரு கரும்பலகை இங்கிருந்தால் நலமாயிருக்கும். அவர் என்ன செய்கிறார் என்பதை வரைந்து காண்பிக்கலாம். அவர் பாசத்தின் மூலமாக மற்றவருடைய ஆத்மாவில் கிரியை செய்ய பார்க்கிறார். அது கிரியை செய்யாது, அது வழியும் ஆகாது. நிச்சயமாக அதுவல்ல. அவர் எதில் கிரியை செய்ய முயல்கிறார்? ஞாபக சக்தியில், அவனுடைய ஆத்மாவின் புலனின் மூலம். ஓ சகோதரன் ஜான், உங்களுக்கு ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள். அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மறுத்து போனார்கள். ஒரு ஞாபகம் புரிகின்றதா? உங்களால் அப்படி செய்ய முடியாது. அது உங்கள் சாதனத்தின் மூலமாக வர வேண்டிய ஒரு காரியம். நீங்களாகவே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் அனுமதித்தல். உங்கள் தாயார் நல்லவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக நீங்கள் வருவதில்லை, நீங்கள் நல்ல அண்டை வீட்டார் என்பதற்காக வருவதில்லை. தேவன் உங்களை வாருங்கள் என்று அழைப்பதனால் நீங்கள் வருகின்றீர்கள். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றது. அந்த வார்த்தை உங்களால் மாத்திரம் எல்லாவற்றையும், அதாவது மனசாட்சி போன்ற எல்லா புலன்களையும் வழியினின்று அகற்றிவிட்டு வார்த்தையை மட்டும் உள்ளே வர அனுமதிப்பீர்களானால், அந்த வார்த்தையானது அது கூறியுள்ளதை அப்படியே நடப்பிக்கும். இங்கே எதை கொண்டு அது மூடப்பட்டுள்ளது என்று பார்த்தீர்களா? நீங்கள் சகோதரன் பிரண்ணாமே, மனசாட்சி புலன்கள் போன்றவைகளுக்கு இதனுடன் யாதொரு சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. ஆனால் நீங்கள் வார்த்தையை உள்ளே வர அனுமதித்து அதை மனசாட்சியால் மூடினால் அதனால் வளர முடியாது. அது ஒரு குலைந்த வார்த்தையாக இருக்கும். ஒரு நல்ல தானியம் பூமியில் புதைக்கப்பட்டு அதன் மேல் ஒரு கோல் விழுந்தால் என்ன நடக்கும் என்று கவனித்திருக்கிறீர்களா? அது கோணலாக வரும். விவசாயிகள் இதை அறிவார்கள். ஏனெனில் அதன் வளர்ச்சியை ஏதோ ஒன்று தடை செய்து விட்டது. இன்றைக்கு நமது பெந்தேகோஸ்து விசுவாசத்தின் விவகாரமும் அதுவே. அதை தடை செய்வதற்கு நாம் அநேக காரியங்களை அனுமதித்துள்ளோம். எதை? நமக்கு போதிக்கப்பட்ட விசுவாசத்தை, நமக்குள்ளே விழித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை. தடை செய்வதற்கு அநேக காரியங்களை நாம் அனுமதித்துள்ளோம். நாம் மற்றவர்களை பார்க்கிறோம். பிசாசு எப்பொழுதுமே மற்றவர்களின் தோல்விகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். ஆனால் அசலானதாயுள்ள உண்மையான சாட்சியை நின்று உங்களை விலக்கி விடுகிறான். சில நேரங்களில் அவள் மாய்மாலமான ஏதோ ஒன்றை உங்களுக்கு சுட்டி காட்டுவான். ஏதாவது பாவனை செய்து கொண்டிருக்கிற ஒருவனை உங்களுக்கு சுட்டி காட்டுவான். அவன் ஆள் மாறாட்டம் செய்தவனே அல்லாமல் அவனால் அது செய்ய முடியாது. ஆனால் அது மாத்திரம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வந்திருக்குமானால், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. அதை நிலைத்திருக்க வேண்டும். பார்த்தாயா சகோதரியே? அது சிந்தையில் ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும். பின்னர் அது இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு தத்துவமாகிவிடும். அப்பொழுது ஆத்மா சரீரம் இவைகளின் புலன்கள் அனைத்துமே பரிசுத்த ஆவியினால் முழுவதும் கீறப்பட்டிருக்கும். அப்பொழுது நீ தேவனுடைய புலனாகி விடுகிறாய், நீ தேவனுடைய மனசாட்சியாகி விடுகிறாய். தேவனோடு சம்பந்தப்பட்டுள்ள அனைத்துமே உன் வழியாக பாய்கின்றது. உனக்கு எங்கும் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் எழுவதில்லை. உன் சிந்தையில் வேறொன்றும் எழுந்து, குமாரி ஜோன்ஸ் தேவனை நம்ப முயன்றது என் நினைவுக்கு வருகிறது, குமாரி இன்னார், குமாரி டோ, ஒருமுறை சுகத்திற்காக தேவனை நம்பி தோல்வியடைந்தால் என்று நீ கூறுவதில்லை. புரிகின்றதா? ஆனால் அந்த வாய்க்கால் மாத்திரம் சுத்தம் செய்யப்பட்டு உள்ளில் பரிசுத்த ஆவியினால் நெருக்கப்பட்டிருக்குமானால் இப்படிப்பட்ட பழைய ஞாபகங்கள் தோன்றாது. குமாரி ஜோன்ஸ் குறித்து எதுவானாலும் பரவாயில்லை, அது நீயும் தேவனும் ஒன்றாகிவிடுதல். உங்கள் இருவரை தவிர வேறு யாரும் அதில் இருக்க மாட்டார்கள். அதுதான் உங்கள் யுத்தம். தொடக்கத்திலேயே அவனை கொன்று விடுங்கள். அவனுடைய ஓட்டத்தின் தொடக்கத்திலேயே அவனை கொண்டு நிறுத்தி விடுங்கள். நீங்கள் எவ்வளவு காலம் இந்த போரை நீடிக்க செய்ய வேண்டும் என்பதல்ல, இப்பொழுதே அதை நிறுத்தி விடுங்கள். வருவீர்களானால் உங்கள் ஞாபகங்களையும் மனசாட்சிகளையும் எல்லா காரியங்களையும் நினைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். நான் தோல்வியடைய நேரிடும், ஒரு கால அது சரியாக இருக்காது என்பீர்களானால் அப்படி செய்யவே செய்யாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு வாய்க்காலை திறந்து கொடுத்து, தேவனே, உமது வார்த்தை நித்திய காலமாய் சத்தியமாய் உள்ளது, அது எனக்காக அளிக்கப்பட்டுள்ளது. முழு சபையமே தோல்வியடைந்தாலும், முழு உலகமே தோல்வியடைந்தாலும் நான் தோல்வியடைய மாட்டேன், ஏனென்றால் நான் உமோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று கூறுங்கள். அங்கேதான் யுத்தம், காரியம் அதுதான். ஒரு வடுகூட இல்லாதபடி ஒரு ஸ்திரீயின் மார்பில் இருந்த புற்றுநோயை அகற்றி ஏன் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு குழந்தை வியாதியாயிருந்து மறிக்க அனுமதிக்கிறார்? இல்லை ஐயா. உயர்நிலை பள்ளியில் படிக்கும் ஒரு சிறுமி அண்மையில் இங்கு வந்தால், அவளுடைய தாயார் தொலைபேசி என்னிடம், என் பெண்ணுக்கு ஹர்ஸ்கின் வியாதி உள்ளது என்றார். அது புற்றுநோய் வீக்கம் போல் வருவது. அவளுடைய தொண்டையில் இருந்த ஒரு வீக்கத்தில் இருந்து ஒரு துண்டை எடுத்து மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அது ஹர்ஸ்கின் வியாதி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே மருத்துவர் அடுத்த வீக்கம் ஒரு கால் இதயத்தில் தோன்றலாம், அப்படி நேர்ந்தால் அவள் மறித்து விடுவாள், அப்படி நேர்ந்தால் அவ்வளவுதான். அது நேரடி வேகத்தை காணும் போது அவள் இன்னும் 3 மாதங்கள் மாத்திரமே உயிர் வாழ்வாள் என்றார். அந்த தாயானவள், நான் என்ன செய்ய வேண்டும், அவளை திரும்பி பள்ளிக்கு அனுப்பலாமா என்று கேட்டாள். மருத்துவர், அவள் போய்கொண்டிருக்கட்டும் என்றால் அவள் திடீரென்று ஒரு கால் மறித்து விடுவாள். அவள் பள்ளிக்கு போய் அவளால் முடிந்த சாதாரண வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கட்டும், அவளிடம் இது குறித்து ஒன்று சொல்ல வேண்டாம் என்றார். எனவே அந்த தாய் என்னிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவளை கொண்டு வந்து ஜப வரிசையில் நிறுத்துங்கள், நீங்களும் அவளுடன் வாருங்கள் என்று நான் கூறினேன். எனக்கு வினோதமான ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த சிறு பெண் அன்று காலையில் சாயம் தீட்டியதால் நீல நிற உதடுகளுடன் வந்தாள். அவர்களுடைய பள்ளி அதை நியமித்துள்ளது. அந்த சிறுமி அங்கு வந்தால் அவள் யார் என்று எனக்கு தெரியாது. என்னுடன் தொலைபேசியில் தான் அவர்கள் பேசினார்கள். நான் அவள் கையை பிடித்து காலை வணக்கம் சகோதரியே என்றேன். அங்கே அவள் இருந்தால் அது அவள் தான். ஒரு சில நிமிடங்களில் அவளுடைய தாயை நோக்கி பார்த்தேன். அவர்கள் இருவரும் தேவனத்தவர்களாய் கிறிஸ்துவற்றவர்களாய் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். நான் சொன்னேன், இந்த நிலையில் நீங்கள் எப்படி சுகத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த குளத்திற்கு வந்து உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வீர்களா என்று கேட்டேன். அவர்கள், நாங்கள் அப்படியே செய்வோம் என்றனர். ஓ, என்ன நடந்தது தெரியுமா? ஒரு கால அந்த ஸ்திரீ இன்று காலை இங்கு அமர்ந்திருக்கலாம். உங்களில் அநேகருக்கு அந்த சம்பவம் குறித்து தெரியும். இங்குள்ள தர்மகர்த்தாக்கள் ஒருவரான சகோதரன் மைக் ஈகன் இந்த சம்பவத்தை, இந்த கேஸை நேரடியாக பார்த்தார். அது 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அந்த சிறு பெண் மறுபடியும் மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்டால் ஹாட்கின்ஸ் வியாதி இருந்ததாக கூட அவளில் காணப்படவில்லை. காரியம் என்ன? நீங்கள் முதலில் வாய்க்காலை திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் ராணுவ வீரராகிய பரிசுத்த ஆவியை போர் முனையில் நிறுத்த வேண்டும். நிறுத்தி தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே இது ஆகும். அவரே வார்த்தை, அவர் அங்கு நிற்கிறார். அப்படியானால் எதுவும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மற்ற வாய்க்கால்கள் அனைத்துமே சுத்தம் செய்யப்பட்டு திறந்து கொடுக்கப்பட்டுவிடும். பழைய பாய்லர்களில் உஷ்ணம் செலுத்தும் குழாய் அடைத்துக் கொண்டு நின்று விடுவது போல் நீங்கள் தீமூட்டினால் அது வெடித்துவிடும். இன்றைக்குள்ள அநேக கிறிஸ்தவர்களும் அதே போன்று வெடித்த நிலையுள்ள காரணம் என்னவெனில், அவர்கள் தங்கள் வாய்க்கால்களை சுத்தம் செய்வதில்லை. அவர்கள் அடி மட்டும் போவதில்லை. நீங்கள் மனசாட்சி, ஞாபகம், யோசனை போன்றவைகளை சுத்தம் செய்து எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு உள்ளே இருந்து கலப்படமற்று தேவனுடைய வார்த்தை வெளியே வந்து அது சத்தியம் என்று அறிவிக்கப்பட வேண்டும். இன்று இந்த பாகத்திலும் 10,000 பேர் தேவனை விசுவாசித்து மறித்தாலும், நாளை அந்த பாகத்தில் 10,000 பேர் தேவனை விசுவாசித்து மறிக்க நேரிட்டாலும் பரவாயில்லை. அதை என்னில் எவ்வித பாதிப்பையும் உண்டு பண்ணாது. நான் தனிப்பட்ட நபர். நம்புவது நானே, விசுவாசிப்பது நானே. நாம் அக்கறையை பார்க்கிறோம். நாம் நமது வாழ்க்கைகளை திறந்து அவர்களை திறக்க விரும்பினால் அப்பொழுது நம்மால் திறக்க முடிந்து காணக்கூடுமானால் இவரும் அவரும் இவரும் அவருமாக 1,000,000 சாட்சி பகிர்வதை நாம் காணலாம். ஆனால் பிசாசு நம்முடைய வர முயல்வான். பாருங்கள், அவனால் அங்கு வர கூடுமானால் அவன் உன் சேனையை தோற்கடித்து விடுவான். நீ உன் ஐம்புலன்களை பார்த்தல், ருச்சி பார்த்தல், உணர்தல், நுகர்தல், கேட்டல் என்பவர்களை கொண்டிருந்தால் அதில் தவறொன்றுமில்லை. ஆனால் அவை வார்த்தையுடன் ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ப வேண்டாம். அவைகள் சரிதான், ஆனால் அவை வார்த்தையுடன் ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் அவை கூறுவதற்கு செவி கொடுக்க வேண்டாம். இப்பொழுது கற்பனைகள், மனசாட்சி, ஞாபகங்கள், விவாதங்கள், பாசம், இவை அனைத்தும் வார்த்தையுடன் ஒத்து போகும் வரைக்கும் நல்லது. ஆனால் உன் பாசம் வார்த்தையோடு ஒத்து போகாவிட்டால் அதை நிராகரித்து விடு. உடனே உஷ்ணம் செலுத்தும் குழாயை ஊதி சுத்தம் செய். பாருங்கள், உன் விவாதம் தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போகாவிட்டால் அதை விட்டு வெளியேறு. அது உண்மை. உன்னுடைய ஞாபகம், கற்பனைகள், மனசாட்சி எதுவுமே வார்த்தையுடன் ஒத்து போகாவிட்டால் உள்ளே என்ன இருக்கின்றதோ அதை அகற்றிவிடு. அப்பொழுது என்ன உள்ளது? உனக்கு சூரியனின் கிரகங்கள் அமைப்பு உள்ளது. ஹல்லேலூயா! தேவ நட்சத்திரங்களை ஒழுங்கான அமைப்பில் வைத்து உன்னை நான் அழைக்கும் வரை அங்கே இரு என்றார். அவை அங்கேயே உள்ளன. அவைகளை எதுவுமே அசைக்க முடியாது. தேவன் ஒரு மனிதனை தம் கரங்களில் கொண்டு அவன் தன் புலன்கள், மனசாட்சி போன்ற அனைத்தையும் சுத்தப்படுத்தி அவை ஆவியில் தேவனுடைய சார்பில் இருக்குமட்டில் அங்கு சந்தேகத்தை நுழைக்க உலகில் எந்த பிசாசும் இருக்க முடியாது. அது உண்மை. பிசாசு அங்கு வந்து உனக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லும் போது உன் மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது. உஷ்ணம் செலுத்தும் குழாய் சுத்தமாக இருப்பதால் அது அல்லேலூயா என்று சத்தமிடுகிறது. வெளிச்செல்லும் துவாரம் ஒரு ஊதல் ஓசையை, தேவனுக்கு மகிமை என்னும் சத்தமிடுகிறது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் கிரியை செய்வதற்கென அது மிகவும் சுத்தமாயும் தெளிவாயும் உள்ளதால் அது சத்தமிடுகிறது. அதுதான் முக்கியமானது. அதுவே உங்கள் போர்க்களம். உங்கள் போர்க்களம் இங்கே மீண்டும் தொடக்கத்தில் இருக்கிறது. மீண்டும் இங்கே உங்கள் ஆத்மாவில், இங்கே உங்கள் சிந்தையில் தான் துவங்குகின்றது.
சிந்தை ஆத்மாவுக்கு இல்லை, ஆவிக்கு கதவாக அமைந்துள்ளது. உங்கள் சிந்தை திறக்கப்பட்டு அது ஆவியை ஏற்றுக்கொள்கிறது அல்லது ஆவியை நிராகரிக்கிறது. உங்களுக்கு சிறு மனசாட்சிகள், சிறு உணர்ச்சிகள் போன்றவை இருக்கலாம், ஆனால் இவை அதனுடன் சம்பந்தப்பட்டது அல்ல. அவை சிறு உணர்ச்சிகளே, ஆனால் உண்மை பொருளுக்கு அது வரும்போது உங்கள் சிந்தை அதை திறந்து கொடுக்கின்றது. உங்கள் சிந்தை ஒன்று அதை ஏற்றுக் கொள்ளுகிறது அல்லது நிராகரிக்கின்றது. நண்பர்களே, அதுதான் காரியம். தேவனே, இதை ஒருவராவது புரிந்து கொள்ளாமல் போக வேண்டாம். பாருங்கள், உங்கள் சிந்தை தான் கதவை திறந்து கொடுக்கிறது அல்லது கதவை அடைத்து விடுகிறது. அது மனசாட்சிக்கும் செவி கொடுக்கிறது, உங்கள் ஞாபகத்துக்கு செவி கொடுக்கிறது, உங்கள் பாசத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் உங்கள் சிந்தையானது தன்னை அழைத்துக் கொண்டு தேவன் அவருடைய வார்த்தையின் ஆவி உள்ளவரே அனுமதிக்குமானால் அது மற்ற அனைத்தையும் வெளியே தள்ளிவிடும். அப்பொழுது எல்லா சந்தேகங்களும் மறைந்துவிடும், எல்லா பயமும் போய்விடும், எல்லா சந்தேகத்தின் உணர்ச்சிகளும் போய்விடும், எல்லா உணர்வுகளும் போய்விடும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தவிர வேறொன்றும் அங்கு நின்று கொண்டிருக்காது. சாத்தான் அதற்கு விரோதமாக போர் புரிய முடியாது. இல்லை ஐயா, அதற்கு விரோதமாக அவனால் போர் புரிய முடியாது. இப்பொழுது அது உண்மை என்று நமக்கு தெரியும். இந்த யுத்தங்கள் ஏதேன் தோட்ட நாட்கள் முதல் கொண்டு நடந்து வருகின்றது. யுத்தமானது மனித சிந்தையில் உள்ளது. சாத்தான் அது தொடங்கினான். அவன் ஏமாளை சந்தித்த போது என்ன செய்தான்? அவன் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கவில்லை, ஆனால் அவன் அதற்கு வெள்ளையடித்தான். அவள் இங்கு எங்கே உள்ள வாய்க்கால்களில் அவர் நிறுத்தினான். அவன் நிச்சயமாக தேவன் என்று சொன்னான். ஆதியாக 3:1 பாருங்கள். தேவன் நிச்சயமாக வாக்களித்த இவன் அனைத்தும் என்றான். தேவனுடைய வார்த்தை உண்மை என்று அவனுக்கு தெரியும், ஆனால் அவனால் நேரடியாக வந்து அதை கண்டனம் செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அதற்கு மேல் சர்க்கரை பூசுகிறான். எங்கள் தாயார் எங்களுக்கு மருந்து கொடுப்பது போல் அவர்கள் ஆமணக்கு எண்ணெயில் ஆரஞ்சு பழரசம் கலந்து கொடுப்பார்கள். அதைவிட ஆரஞ்சு பழரசம் இல்லாமலேயே ஆமணக்கு எண்ணெயை கொடுத்து விடலாம். மாய்மாலமாக எதுவாய் இருந்தாலும் சரி, புரிகின்றதா? நாங்கள் இரவு நேரத்தில் எழுந்திருப்பது வணக்கம். எனவே இருமலுக்காக அவர்கள் எங்களுக்கு நிலக்கரி எண்ணெயை கொடுப்பார்கள். அவர்கள் நிலக்கரி எண்ணெயில் சர்க்கரை சேர்த்து கொடுப்பார்கள். புரிகின்றதா? ஒரு வகையான மாய்மாலம். ஆனால் அதை உட்கொள்ளும் போது சர்க்கரை போய்விட்டவுடன் அது தொண்டை சதையை எரித்துவிடும். நண்பர்களே, அந்த விதமாகத்தான் அது உள்ளது. சாத்தான் அதை குறித்து மாய்மாலம் உள்ளவனாய் இருக்கிறான். அதைவிட மேலானதான காரியங்களை காட்ட அவன் முயற்சிக்கிறான். சுலபமான வழியை, ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை உங்களுக்கு காண்பிக்க முயல்கிறான். ஆனால் தேவன் தொடக்கத்தில் அளித்ததை காட்டிலும் அதிக புத்திசாலித்தனமான திட்டம் எதுவும் இல்லை. அது அவருடைய வார்த்தை. வார்த்தை இழுத்துக் கொள்ளுங்கள், அதை இறுக பற்றிக் கொள்ளுங்கள், அதுவும் உங்களை இறுக பற்றிக் கொள்ளட்டும். அதனோடு கூட அங்கே நிலைத்திருங்கள். அதுதான் முக்கியம். ஏவாள் தன் சிந்தையை திறந்து அவளுடைய விவாதத்துக்கு செவி கொடுத்த போது யுத்தம் மும்முரமாக ஆனது. உச்சம் செலுத்தும் குழை வழியாக வந்து அதுதான் அந்த வாய்க்கால் வழியாக அவளுடைய விவாதம் உள்ளே நுழைந்தது. அவள் தன் ஆத்மாவிலே விவாதம் செய்ய ஆரம்பித்தாள். அவளுடைய கண்களின் பார்வையால் அவள் சர்ப்பத்தை நோக்கினாள். காண்பதற்கு அவன் தன் கணவனை விட அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டான். பூமியில் உள்ள எல்லா மிருகங்களை காட்டிலும் அவன் தந்திரம் உள்ளவனாயிருந்தான். ஒரு கால் அவன் தன் கணவனை காட்டிலும் அருகே சிவப்பாய் இருந்திருக்கலாம். அவன் மாட்டச்சாட்டமான ஒரு ஆண் மிருகத்தை போன்று அங்கு நின்று கொண்டிருந்திருப்பான். அவன் எவ்வளவு பெரியவன், அது எவ்வளவு பெரிய காரியம் என்று அவன் ஏவாளிடம் கூற முயன்றான். அவள் முதலாவதாக செய்தது என்னவெனில், அவள் தன் சிந்தையை திறந்து கொடுத்தாள். அவள் அப்படி திறந்து கொடுத்த போது மனித விவாதம் அவளை ஆண்டு கொண்டது. ஏன்? அது மிக உணர்ச்சிகரமாக இருக்கும் அல்லவா என்றது. இன்றைக்கும் அவன் ஸ்ரீடம் அந்த காரியத்தையே செய்கிறான். அழகான கணவனை கொண்ட சில ஸ்திரீகள் வாட்டச்சாட்டமான மனிதனை காணும் போது இந்த மனிதன் அவளுடைய விவாதத்தை திறக்க முயற்சிக்கிறான். அது சாத்தான், அது பிசாசு என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அல்லது மாறுதலையாக ஆண் பெண்ணிடத்தில், பெண் ஆணிடத்தில், இருவிதத்திலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் அந்த விவாத சக்தியின் மூலம் மனசாட்சியில் கிரியை செய்கிறான். அல்லது அதில் ஏதோ ஒரு அசைவு ஏற்படுகின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! இந்த கருத்து புதிதாக வருகிறது. ஒரு மனிதன் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை அகற்றினால் ஒழிய அவனால் பாவம் செய்ய முடியாது. அவனால் பாவம் செய்ய முடியாது, அதாவது அபிசுவாசிக்க முடியாது. அவன் முதலில் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சமூகத்தையும் தள்ளிவிடாமல் அவனால் பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை தள்ளி வைக்க மட்டும் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஆத்மாவுக்கு செல்லும் விவாதத்தின் வாய்க்காலை அவள் திறந்துவிட்டு விவாதிக்க துணங்கினாள். நிச்சயமாக என் கணவர் இவைகளை என்னிடம் கூறவில்லையே, ஆனால் நான் நினைக்கிறேன் நான் இதை செய்யக்கூடாது என்று அவர் என்னிடம் கூறினார்.
ஆனால் நீ அதை தத்துரூபமாக வெளிப்படையாக சொல்லிவிட்டாய். அது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றால் அதை நீ எனக்கு மிகவும் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அங்கேதான் முதலாவது யுத்தம். அந்த யுத்தத்தின் காரணமாகவே மற்றெல்லா யுத்தங்களும் ஒவ்வொரு ரத்த சிந்துதலுக்கும் காரணம் அன்று ஏதேனில் நடந்ததுதான். அவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தாள். தேவனுடைய வார்த்தையின் ஒரு சிறு ஈமையை சந்தேகித்ததன் விளைவாக இவ்வளவு தொல்லைகள் ஏற்படுமானால்
தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும் நாம் அங்கு எப்படி திரும்பி வரப்போகிறோம்?
அதை உங்களால் செய்யவே முடியாது. நீங்கள் மனசாட்சி, ஞாபகம், யோசனை, இன்னும் மற்ற காரியங்களுக்கும் உங்கள் சிந்தையை அழைத்து விட வேண்டும். விவாதங்களை கலந்துவிட்டு நாம் அதை குறித்து விவாதம் செய்வதில்லை. அப்படி ஒன்றுமே இல்லை. தேவன் அவ்வாறு கூறியுள்ளார் என்னும் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக் கொள்கிறோம். அப்பொழுது அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு அறிவியை உண்டாக்கி விடுகிறது. அப்பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள எல்லா வாய்க்கால்களும் திறக்கப்படுகின்றன. அதுதான் யுத்தம், போர் முனையே அதுதான். நாம் ஒரு சிறு .22 துப்பாக்கியை உபயோகிக்க வேண்டாம். ஒரு அணுகுண்டை உபயோகிப்போம். பணியை நாம் சரியா செய்வோம். தேவனுடைய அணுகுண்டை நாம் பெற்றுக் கொள்வோம். அது என்ன சகோதரனா? அது அவருடைய வார்த்தையின் பேருள்ள விசுவாசம். அதுவே தேவனுடைய அணுகுண்டு. அது வியாதியையும் பிசாசுகளையும் தகர்த்திருந்து விடுகிறது. அவைகளை அழித்து விடுகிறது. அவைகளை வித்தியாசப்படுத்துகிறது. அது அப்படியே அழித்து விடுகிறது. அது தேவ பக்தி இல்லாத எல்லாவற்றையும் சுக்குநூறாக்கி விடுகிறது. விசுவாசம் என்று வந்த குண்டு தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு விடுமானால் அது எல்லா பிசாசுகளையும் எல்லா வியாதிகளையும் சுகவீனத்தையும் தகர்த்திருந்து விடும். நீங்கள் சகோதரர் ரெண்டாமே அது சரியா? அப்படியானால் சிலர் மாத்திரம் சுகமடைகின்றனர், மற்றவர்கள் அடைவதில்லை, ஏன் என்று கேட்கலாம். அது வாய்க்காலின் காரணமாகத்தான். நீங்கள் தலையை வெளியே நீட்டியதை காணலாம், ஆனால் இந்த பக்கம் பார்க்க நீங்கள் அதை உங்களுக்குள் பெற்றிருக்க வேண்டும். வெளியே இருந்து கொண்டு உள்ளே காண்பதில்லை, உள்ளே இருந்து கொண்டு வெளியே காணப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் விவாதத்தின் மூலமாக வர முடியாது, இந்த மற்ற காரியங்களின் மூலமாக நீங்கள் வர முடியாது. நீங்கள் தேவனுடைய வாய்க்காலின் வழியாகத்தான் நேராக ஆத்மாவுக்குள் வர வேண்டும். அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? கடைசி வாய்க்காலது அதை அப்படியே விவாதிக்கொண்டே போய் உதாரணமாக புலன்கள். ஓ, என்னால் அதை உணர முடிகின்றது. ஆம், அது அங்கே உள்ளது. அதை என்னால் நுகர முடிகின்றது. அல்லது அது போன்று அவை அங்குள்ளன. ஆம். அடுத்தபடியாக நீங்கள் அவ்வாறு சிந்திக்கிறீர்கள், அவர் என்ன கூறுகிறார் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். நான் சுகமடையவே முடியாது என்று மருத்துவர் கூறுகிறார், அது உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? சரியாக அங்கேயே நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிசாசு அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அத்தகைய எண்ணங்களை உங்களுக்குள் பிசாசு புகுத்துகிறான். அதை நீங்கள் நம்பாதீர்கள். அல்லேலூயா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அது உண்மை. அங்கு நீ எப்படி உண்மையான ராணுவ வீரனாக இருக்க முடியும்? நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். சரியாக அங்கு தான் அந்த கால்வாய்கள் உள்ளன. நீங்கள் மட்டுமாக திறந்து கொடுத்தால் அவைகளை கடந்து சென்றுவிட விருப்பமில்லை. மனசாட்சியின் மூலமாகவும் மற்ற காரியங்களின் மூலமாகவும் சாத்தான் அவைகளில் புக முடிந்தால் அப்பொழுது அவன் சிந்தையின் வழியாக ஆத்மாவை அடைகிறான். அவன் உங்களை அடைய முடிந்தால் அவனை உள்ளே நுழைய நீங்கள் அனுமதிக்கும் வரை அவைகளில் ஒன்றையும் நீங்கள் காண முடியாது. அவனை நீங்கள் உள்ளே அனுமதித்தாக வேண்டும். அப்பொழுது அவன் உள்ளே நுழைந்த போது அவன் ஆதிக்கத்தை பெற்றுவிடுகிறான். அதன் பின்பு அவன் என்ன செய்கிறான்? அவன் உங்கள் மனசாட்சி உபயோகிக்க தொடங்குகிறான். அவன் இதை உபயோகிக்க தொடங்குகிறான். இந்த வடிகாலை உபயோகிக்க தொடங்குகிறான். அது என்ன? ஆற்றல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், கேட்டல், காரணங்கள், மனசாட்சி, ஞாபகங்கள், சிந்தனைகள், சிநேகம், இந்த வெவ்வேறு சிறு வாய்க்கால்களை உபயோகிக்க தொடங்குகிறான். அவைகளில் ஒன்றில் அவன் வந்து புக முடிந்தால் அவன் முதலாவதாக உங்கள் சிந்தையில் வர வேண்டும். பின்பு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனியங்கள், அது உங்களுக்கு விரோதமாக பல முறை தாக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை அது உங்களில் புகுந்து கொள்ள முடியாது. சாத்தான் எவள் நடந்து சென்று அந்த படம் இனிமையானது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது அவள் சற்று நின்று சிந்தித்தாள். அங்குதான் அவள் தவறு செய்தாள். அவள் சற்று நின்ற போது நீங்கள் எதிர்க்கும் நின்று சிந்திக்க வேண்டாம். உங்களிடம் செய்தி உள்ளது. இயேசு ஜீவிக்கிறார். ஏவன் சுகமளிக்கிறவர். அதுதான் செய்தி. நீங்கள் எதிர்க்கும் நிற்க வேண்டாம். எந்த விவாதமும் செய்ய வேண்டாம். மற்ற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் ஏவாளோ ஒரு வினாடி நின்று சிந்தித்தாள். அப்போதுதான் சாத்தான் நேராக அவளுடைய சிந்தைக்குள் புகுந்தான். அவள் அது நியாயமாகத்தான் தோன்றுகிறது என்றால் ஓ, அப்படி செய்யாதீர்கள். தேவன் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் சற்று நின்று சிந்தித்திருந்தால் என்னவாயிருக்கும்? அதாவது அவளுக்கு 65 வயதும் அவனுக்கு 75 வயதுமாய் இருக்கும் போது தேவன் அவனுக்கு சாராள் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும் என்று கூறின போது அவனுக்கு 100 வயதும் அவளுக்கு 90 வயதும் ஆன போது அவன் இன்னமும் தேவனுடைய வார்த்தை உண்மை என்று அறிக்கையிட்டான். அவன் இல்லாதவர்களை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். புரிகின்றதா? அவன் நம்பினான். அங்கே நம்புவதற்கு ஏதாவது இருந்ததா? அவன் நம்புகிறேன் என்னும் வார்த்தையை உபயோகிக்கவில்லை. நீங்கள் நான் குணமாகி விடுவேன் என்று நம்புகிறேன், நான் நன்றாகி விடுவேன் என்று நம்புகிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வேன் என்று நம்புகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று நம்புகிறேன், நான் இதை செய்வேன் என்று நம்புகிறேன் என்று கூறுகிறீர்கள். அது உங்களுக்கு தேவையில்லை. ஆபிரகாம் அதை பார்க்கவும் கூட இல்லை. ஆமென். அவன் நம்பிக்கைக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். விசுவாசம் என்பது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. விசுவாசம் என்பது இங்கே உள்ளே இருந்து வருகிறது. அது இங்கிருந்து வருகிறது. அது எப்படி உள்ளே நுழைகிறது? சிந்தை என்னும் கதவின் வழியாய். போர்க்களம் அங்குதான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் யுத்தத்தை ஒழுங்கு செய்யும் போது பிசாசு இன்று காலை ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமர்ந்திருக்கிறான். அவன் சிறுமியின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறான். அவன் உன் இதயத்தில் அமர்ந்திருக்கிறான். அவன் சுற்றிலும் எல்லா இடங்களிலும் அமர்ந்திருக்கிறான். அவனோ, அவர்கள் முன்பு முயற்சி செய்ததை நான் காண்கிறேன், நான் அதை முன்பு கேட்டிருக்கிறேன் என்பான். அவனை துரத்துங்கள். அவனைத்தான், அவனை வெளியே துரத்துங்கள். நான் படித்த வேதவாகத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று. அது உண்மை. அவன் வெளியே தள்ளுங்கள். நான் பயிற்சி பெற்றிருக்கிறோம். உலகங்களே, நமக்கு என்ன நேர்ந்தது என்று நான் நினைக்கிறேன். நாம் எத்தகைய பயிற்சி பெற்றுள்ளோம் என்று வியப்புறுகிறேன். இந்த உக்கிரவாறு போருக்காக தேவன் பயிற்சி அளித்து வந்திருக்கிறார். மத்தேயு 24 தானியேல் 12 கூட இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரவம் பூமியில் உண்டாகும் என்று கூறுகிறது. நாகரிகமும் கல்வியும் தேவனுடைய வார்த்தையை ஒடுக்கி மனித சிந்தனைக்குள் முக்கியத்துவம் அளித்துள்ள காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் நடக்க போகிறது. யார் நிற்பார்கள்? அல்லேலூயா. யுத்தம் தொடங்க ஆயத்தமாய் உள்ளது. அவள் இப்பொழுது அணிவகுத்திருக்கிறார். நமக்கு அக்கறையில் எவ்வளவு எதிர்ப்பு உள்ளது என்று பாருங்கள். நீங்கள் சும்மா நின்று கொண்டு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிதிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கீர்களே. நான் போய் அவனோடு சண்டையிடுவேன் என்று கூறின தாவீது போல் யார் இருப்பார்கள்? ஆமேன். இன்று காலை எழுந்து நின்று நான் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். ஆமேன். இது தவறினாலும், அவர் என்ன செய்தாலும், இவர் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை என்று கூறும் ஆண்களும் பெண்களும் தேவனுக்கு அவசியமாய் உள்ளது. தமிழ்களே, ஏனையவர்களே, நீங்கள் அவனுக்கு பயந்தால் உங்களுக்குரிய இடத்துக்கு திரும்பிவிடுங்கள். ஆனால் தேவனுடைய சேனையோ அணிவகுத்து முன் செல்கிறது. ஆமேன். வீரமுள்ள மனிதர், விசுவாசம் உள்ள மனிதர், வல்லமை உள்ள மனிதர், புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர். அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. அவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. அவர்கள் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும். தேவனது சிறு வாய்க்கால்களை எடுத்து உபயோகிக்கிறார். ஏவாள் ஒரு வினாடி நின்று இப்படியா என்று பார்க்கலாம் என்று யோசித்தாள். இன்று காலை இங்குள்ள இந்த சிறு சீமாட்டியிடம் அவள் தன் வாழ்க்கையின் பாதையின் முடிவுக்கு வந்துவிட்டதாக மருத்துவர் அறிவித்திருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மருத்துவரை நான் குற்றப்படுத்தவில்லை. அவர் ஒரு விஞ்ஞான அடிப்படையில் செயல்படும் மனிதர். அந்த வியாதி அந்த பெண்ணின் உடலில் மேற்கொண்டு விட்டதை அவர் காண்கிறார். அது குணமாக்கவே முடியாத ஒரு நிலை. அதை நிறுத்தத்தக்கதாக அவரிடம் மருந்து ஏதும் கிடையாது. அவ்விதமாக அந்த புற்றுநோய் அந்த பெண்ணை மேற்கொண்டு விட்டது. நிச்சயமாக மரணம் அந்த குழந்தையை மேற்கொண்டு விட்டது. ஆனால் நம்முடைய மகத்தான ராணுவத்தின் தளபதி, அல்லேலூயா, அந்த சேனை, அவரே உயிர் தேர்தலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ராணுவத்தின் கூறு, ஞானம், அனைத்துமே தளபதிகளில் உள்ளது. ஜெர்மனி தேசத்தின் ரோமல் என்பவர் ஜெர்மானிய ராணுவத்தின் ஞானமாக விளங்கினார். ஹிட்லர் அல்ல, ரோமல். அது உண்மை. ராணுவ தளபதியாக ஐசர்வர், பேட்டன் போன்றவர்கள் போர்க்களத்தில் இருந்தனர். எந்த வழியில் ராணுவம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டனரோ அதை சார்ந்து அமைந்திருந்தது வெற்றி. நீங்கள் உங்கள் தளபதியை பின்பற்றுங்கள். அவன் சரியான விதமான தளபதியாக இருந்தால், அவன் 4 நட்சத்திரங்கள் பெற்றவராக இருந்தால், அவன் நிரூபிக்கப்பட்டிருந்தால், சரியானவன் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவனை பின்பற்றுங்கள். அது தவறாக ஒரு கால் உங்களுக்கு தோன்றினாலும் ஓர்க்களத்திற்கு சென்று அவருடைய கட்டளையின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. நமக்கு இயேசு என்னும் அந்த எழுத்துக்களை கொண்ட 5 நட்சத்திரங்களை கொண்ட தளபதி இருக்கிறார். அவர் விசுவாசம் என்று 5 நட்சத்திரங்களை நம்மேல் வைத்துள்ளார். அவர் ஒரு யுத்தத்திலும் தோற்றதில்லை. அல்லேலூயா. அவர் மரணம், பாதாள கல்லறை இவைகளின் மேல் வெற்றி திறந்துள்ளார். சாசுகளை வயலிருந்து விளக்குங்கள். அவரே மகத்தான பெரிய தளபதி. எனவே பிசாசுகள் அங்கு காட்சியில் வருவதே இல்லை. இதுவரை நடந்த யுத்தங்களிலே மிக பெரிய யுத்தம் இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக. ஓ அல்லேலூயா. அதை நான் நினைத்து பார்க்கும் போது, அங்கு நான் நின்று கொண்டு அவர் செய்யும் காரியங்களை கவனிக்கும் போது, அவர் காரியங்களை வெளிப்படுத்தி இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் என்று வெளிப்படையாக அறிவித்து அது உண்மையாக இருக்கும் போது, ஓ, திரும்பி பார்த்து யார் இந்த மகத்தான தளபதி என்று கூறு. நான் திரும்பி பார்த்து என்னென்ன மருத்துவர் இருக்க கூடுமோ என்று பார்ப்பதில்லை. நமது தளபதி என்ன கூறியுள்ளாரோ அதைத்தான் நான் காண்கிறேன். அவர் நமது ரட்சிப்பின் அதிபதி. ஹல்லேலூயா! விடுதலை! ஆகவே அவர் நம்முடைய விடுதலையின் அதிபதியாக இருக்கிறார். தாக்குதல் நடத்த வேண்டிய மகத்தான மணி நேரம் அருகில் உள்ளது. ஹல்லேலூயா! ராணுவ வீரர்கள் பளபளப்பான ஆயுதங்களுடனும் கண்ணை கவரும் வண்ணங்களுடைய சீருடைகளுடன் நின்று கொண்டிருக்கின்றனர். இன்று காலையில் கூடாரத்தில் விசுவாசமும் சந்தேகமும் ஒன்றுக்கொன்று எதிராக அணிவகுத்துள்ளனர். சந்தேகம் ஒரு பக்கமும், விசுவாசம் மற்ற பக்கமுமாக. வீரர்களே, உங்கள் பணியில் அயராது நில்லுங்கள். ஹல்லேலூயா! நமது தளபதி வெடிவழி நட்சத்திரம் நம்மை நடத்தி செல்கிறார். அவர் பின்வாங்குவதே கிடையாது. அவருக்கு பின்வாங்குதலும் வார்த்தையே தெரியாது. அவர் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நிச்சயமாக இதுவரை சண்டையிட்டதிலேயே மிக பெரிய யுத்தம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அமையா, ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே, வியாதிக்கும் சுகத்துக்கும் இடையே, விசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடையே, ஓ என்ன, விடுதலைக்கும் அடிமைதனத்துக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வீரர்களே, உங்கள் ஈட்டிகளை கூர்மையாக்குங்கள். உங்கள் ஆயுதங்களுக்கு மெருகேற்றுங்கள். தேவன் தமது வீரர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் தமது சேனையை அபிஷேகிக்கிறார். அமெரிக்கா தனது ராணுவ வீரர்களை அவர்களிடம் உள்ளவர்கள் எல்லா காரியங்களாலும் கொடுத்து வைக்கின்றது. இரும்பு தலைப்பாகை, ஆயுதங்கள் போன்றவைகளினால் அவர்களுக்கு யுத்த தடவாளங்களையும் பீரங்கிகளையும் அதற்கு அவசியமாயுள்ள எல்லாவற்றையுமே அளிக்கிறது. தேவனும் தமது சேவனையை கொடுத்து வைக்கிறார். அல்லேலூயா! நாம் எத்தகைய ஆயுதங்களை உபயோகிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம். ஆமென். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் கணுக்கனையும் ஊடுருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆவிதமாகத்தான் தேவன் நமக்கு ஆயுதம் தரிப்பிக்கிறார். ஏவாளுக்கும் பாதுகாவலாக அவர் அந்த ஆயுதத்தை தான் கொடுத்திருந்தார். ஆனால் அவளோ அவளுடைய ஆயுதத்தை உடைத்து போட்டாள். அவள் எப்படி அதை செய்தால்? தன் சிந்தையை யோசனைக்கு தெரிந்து கொடுத்ததன் மூலம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியா தப்பா என்று யோசனை செய்வதில்லை. அதற்கு யோசனை அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து எவ்வித சந்தேகமும் படக்கூடாது. அதற்கு எவ்வித விவாதமும் கிடையாது. அது தேவனுடைய வார்த்தை. அதுதான் முடிவாயிருக்கின்றது. அதனிடம் அது உள்ளது. அது சதா காலங்களிலும் முற்று பெற்று விடுகிறது. ஏனே, நான் கூறுவது என்னென்று புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தை. தேவன் அதை வாக்களித்தார். தேவன் அவ்வாறு கூறினார். அவர்கள் ஆபிரகாமிடம், உனக்கு குழந்தை பிறக்கும் என்று எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். தேவன் அவரிடம் கூறினார், அத்துடன் அது முற்று பெற்று விட்டது என்றார். சரி, பின்ன ஏறி உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் அது எனக்கு கிடைக்கும் என்ற தேவனவாறு கூறினார். அதை என்னை சிறிது கூட சந்தேகிக்க செய்யாது. நீ ஏன் புறப்பட்டு வந்த இடத்தில் உள்ள உன் வீட்டிற்கு திரும்பி செல்லக்கூடாது? நான் இந்த தேசத்தில் அந்நியனும் சஞ்சாரியுமாய் இருக்க வேண்டும். ஆமேன். தேவன் வாக்களித்துள்ளார். எனவே அவர் என்னை அனுப்பியுள்ள இந்த தேசத்தில் குழந்தையை கொடுப்பார். அல்லேலூயா! தேவன் உங்களை அனுப்பியுள்ள இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியின் சூழலில் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென். ஆத்மா, சரீரம், புலன்கள், மனசாட்சி என்னும் உஷ்டம் செலுத்தும் குழாய்களை திறந்து கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவ விட்டுக் கொடுங்கள். முதலில் அந்த சிந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே அதுதான் போர்க்களம் உள்ளது. ஓ, என்னால் அதை உணர முடிந்தால், தேவனுடைய மகிமை இறங்குவதை மட்டும் என்னால் உணர முடிந்தால் என்று கூற வேண்டாம். அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த சிந்தையை திறந்து கொடுங்கள். அதுதான் போர்க்களம். அங்குதான் யுத்தத்திற்காக அணிவகுக்கப்படுகின்றது. சரியாக இங்கே உங்கள் சிந்தையில், முன்வரிசையில் உங்கள் சிந்தையை திறந்து கொடுத்து, நான் எல்லா சந்தேகங்களையும், என் சந்தேகங்களை நான் சந்தேகிக்கிறேன் என்று கூறுங்கள். ஆமேன். என் சந்தேகங்களை இப்பொழுது நான் சந்தேகிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். சாத்தானே, இதோ நான் எதிர்க்க வருகிறேன் என்று கூறுங்கள். ஏதோ ஒன்று நிச்சயமாக நிகழும். ஆமையா, நிச்சயமாக. அவர் தமது ஊழியக்காரர்களை தமது ஆவியினால் அபிஷேகிக்கிறார். அவர் அவர்களிடம் தேவ தூதர்களை அனுப்புகிறார். சில நேரங்களில் ஜனங்கள் தேவ தூதர்கள் வருவதை குறித்து பரிகாசம் செய்கின்றனர். உங்களுடன் ஒரு நிமிடம் நான் வேதாகமத்தை திருப்ப விரும்புகிறேன். ஒரு நிமிடம் எபிரேய நிருபத்துக்கு வேதாகமத்தை திருப்புவோம். எபிரேய 4 இல்லை, 14
Are not all these ministering spirits sent from
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்பொழுதாக சொன்னதுண்டா? தேவ தூதர்களிடம் தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்று இங்கே வேதம் நமக்கு உறுதியாக கூறுகின்றது. மகிமை! அவர்கள் யார்? பணிவிடை ஆவிகள். மகிமை. இந்த பணிபடை ஆவிகள் எங்கிருந்து அனுப்பப்படுகின்றன? தேவனுடைய சமூகத்திலிருந்து. என்ன செய்வதற்காக? அவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக. ஆமென். ஏதோ ஒரு ஸ்தாபன குழுவின் வேதத்துவத்தை போதிக்க கூடாது, அவருடைய வார்த்தையை நீங்கள் போதிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவருடைய பணிபடை ஆவிகள் அனுப்பப்படுகின்றன. அவை பணிபடை ஆவிகள் தான் என்று நாம் எவ்வாறு அறிவோம்? தேவனுடைய வார்த்தையானது தீர்க்கதரிசியிடம் வந்தது என்று வேதம் கூறுகிறது. அது சரியா? இந்த தேவதூதர்கள் அவருடைய ஆவியின் மூலமாக அவருடைய வார்த்தையை அளிக்கின்றனர். பரிசுத்தாவியின் மூலமாக வார்த்தை அளிக்கின்றனர். ஆவியும் வார்த்தையும் தீர்க்கதரிசியிடம் வந்தது. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தனர். அக்காரணத்தினால் தான் அவர்களால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. அது மனிதன் அல்ல, மனிதனுக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவி, மனிதனுக்குள்ளிருந்த கிறிஸ்துவின் ஆவி. ஏனெனில் தேவனுடைய வார்த்தை அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு வாய்க்காலையும் சுத்தப்படுத்தினான். தேவன் அவனை தெரிந்து கொண்டான். அவன் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அது அவன் அல்ல. அவன் தரிசனத்தில் ஒன்றை காணும் வரைக்கும் ஒன்றையும் செய்யவே மாட்டான். எலியா கர்மேல் பருவத்தில் நின்று கொண்டு இவை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன், நீர் தேவன் என்று இன்றைக்கு விளங்க வேண்டும் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை நான் அநேக முறை கண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவி ஒரு இடத்திற்கு வந்து இறங்க காணும் போது அந்த இடம் அபிஷேகத்துக்குள்ளாகிறது. இன்று காலை இங்குள்ள இந்த சிறு கூட்டம் மாத்திரத்தங்கள் சிந்தையை செலுத்தி எல்லா சந்தேகங்களையும் வயலிருந்து விளக்குவார்களானால் நீங்கள் இன்னும் எப்படி சந்தேகிக்க முடியும்? மரித்தோர் உயிரோடு எழுவதையும், கப்பாளிகள் நடக்கிறதையும், குருடர்கள் பாய்வடைகிறதையும், செவிடர்கள் கேட்கிறதையும், கர்த்தருடைய தூதரின் புகைப்படம், அவரின் புகைப்படம் இங்கு சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது விஞ்ஞானத்தை திகைக்க வைத்துள்ளது. அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையில் நிலை கொள்கிறார். ஆமென். அது பிசாசுகள் அனைத்தையும் முறியடிக்கிறது. ஆம், அது அப்படித்தான் செய்கிறது. அது என்ன? வார்த்தையில் நிலை கொண்டு வார்த்தையை போதிக்கும் போதுகளை அபிஷேகிப்பதற்கென அவை தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பணிபடை ஆவிகள். அவர் அடையாளங்கள் தொடர வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அது நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறது. அவர் அங்கு வருகிறார். அவர் விஞ்ஞான ரீதியாகவும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா விதங்களிலும் அவர் நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது நாம் எப்படி சந்தேகிக்க முடியும்? காரியம் என்ன? அது நமது சிந்தையில் உள்ளது. அது நமது சிந்தைகளை சந்தேகத்துக்கு திறங்க கொடுத்து ஓ அது அப்படி இருக்க முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஒரு கால் நாளை நான் சற்று சுகமானேன் என்று உணர்ந்தால் என்கிறோம். ஓ, அதற்கும் இதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. நான் இப்படி கூறியிருக்கக்கூடும். அடிக்கடி கூறுவது போன்றே ஆபிரகாம் ஒரு கால் சாரணம் கூறியிருப்பான். அவள் ஸ்திரீயின் பருவத்தை கடந்திருந்தால் நான் என்ன கூறுகிறேன் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். அவளுடைய ஜீவனின் காலத்தை 28 நாட்களை பாருங்கள். அவளுக்கு அப்பொழுது 65 வயது. அவள பருவத்தை கடந்து 15-20 ஆண்டுகளாக இருக்கும். அவன் அடுத்த சில நாட்களுக்கு பின்பு அன்பே ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா என்று கேட்டிருப்பான். ஒரு துளி வித்தியாசம் கூட இல்லை. அதற்கும் இதற்கும் எவ்வித சமமும் இல்லை. நான் அடைந்தே தீர்வோம். நீ வாலிப ஸ்திரீயாக மாறி ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உனக்கு தொடங்கினால் அது குழந்தையை பஞ்சு மாதிரி அணைத்துக் கொண்டு எல்லாம் சரியாகிவிடும். இன்று ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? அவர் எனக்கு வாக்களித்து 1 மாதம் ஆகிவிட்டது. அங்கே ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? அவருக்காமே சிறிதளவு வித்தியாசம் கூட இல்லை. எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. சில ஆண்டுகளாக நான் எப்படி இருந்துள்ளேனோ அப்படியே தான் இப்பொழுது இருக்கிறேன். சிறிதளவு வித்தியாசம் கூட இல்லை. தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக எப்படியும் நாம் அடைந்தே தீர்வோம். அவருக்காமே அப்படியா நினைக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் நிச்சயமாக ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பாரு. நிச்சயமாக ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பாரு. அடையாளத்தை தேடுகிறார்கள். அது உண்மை. அவருக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அது என்ன? தேவனுடைய வார்த்தை. அதுதான் அடையாளம். தேவன் தமது பிள்ளையை எப்படி சுகப்படுத்துவார்? தேவனுடைய வார்த்தையவாறு வாக்களித்துள்ளது. எனக்கு உணர்ச்சி ஏற்பட்டாலும் ஏற்படாமல் போனாலும் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தேவன் அவ்வாறு வாக்களித்துள்ளார். அத்துடன் அது முற்று பெற்று விடுகிறது. ஆபிரகாம் சாரணம், குழந்தைக்கு குல்லாய், மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், நாம் வேறு தேசத்திற்கு போகின்றோம். நீ எங்கே போகின்றீர்? எனக்கு தெரியாது. ஆமேன். ஆயினும் நாம் போகின்றோம், புறப்படலாம். எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக் கொண்டவர்கள் புறப்படுகின்றனர். அல்லேலூயா. அதுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தை. அவனுக்கு முன்பாக என்ன இருக்க பற்றிக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய வாக்கு தத்துவம். நாம் நிச்சயமாக அழிவோம் என்பது. ஆபிரகாமே, உன் ஜனங்களை விட்டு பிரிந்து வெளியே வா. ஏனெனில் அவர்கள் சந்தேகக்காரர்கள், அபிசுவாசிகள். அவர்கள் உன்னையும் அந்நிலைக்கு ஆளாக்குவார்கள். நீ அவர்களை விட்டு உன்னை பிரிந்து வந்து எனக்காக வாழ்வாயாக. அது என்ன? உன் மனசாட்சி, புலன்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடு. உன் சிந்தையை திறந்து அது நான் என்று நினைவு கூறு. வந்து என்னுடன் வாழ்வாயாக. ஆமேன். இன்னைக்கு காலை தேவன் ஆபிரகாம சந்ததியார் ஒவ்வொருவரையும் அவிதமாகவே வாழ்க்கைக்கு அழைக்கிறார். இப்பொழுது உலகம் பூரா பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் தமது பிள்ளைகளை எவைகளின்றி பிரிந்து வரும்படி விரும்புகிறார்? ருசிபார்த்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல், கற்பனைகள், மனசாட்சி, ஞாபகங்கள், யோசனை, சிநேகம் போன்ற எல்லாவற்றின் நின்று அவர்கள் தங்கள் சிந்தையை திறந்து கொடுத்து வார்த்தை உள்ளே வரும்படி அனுமதித்து வார்த்தையுடன் அணிவகுத்து செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி செய்பவன் தான் உண்மையான ராணுவ வீரன். அப்படியாகத்தான் நட்சத்திரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. சூரிய கிரகங்கள் மாறவே இல்லை. வானராசிகள், விடுவெளி நட்சத்திரம், பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு காலையிலும் அதே விதமாக எழுந்து பிரகாசத்தின் பணியை செய்கின்றன. மாலை நட்சத்திரமானது மாலையில் தன் இடத்தை எடுத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த சிறு டிப்பர் உள்பட அது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டுள்ளதோ அங்கேயே உள்ளது. வடக்கு நட்சத்திரம் அசையாமல் நிலையாக இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற எல்லாமே வடக்கு நட்சத்திரத்தை சுற்றி சுற்றி வருகிறது. ஏனெனில் அது பூமியின் நடுவில் உள்ளது. அது கிறிஸ்து. ஆமென். அவர் அங்கு நின்று கொண்டு ஒரு பெரிய தளபதியை போல் தமது சேனைகளுக்கு கட்டளையிடுகிறார். மோசே கை உயர்த்தினவனாய் மலையின் மேல் நின்று கொண்டிருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் போர் புரிந்து எதிரிகளை முறியடித்து முன் சென்று கொண்டிருந்தனர். மோசே உயர்த்தின கரங்களுடன் அங்கு நின்று கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் உயர்த்தின கரங்களுடன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவர்கள் அவனுடைய கரங்களை உயர பிடித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது மோசே. அவன் இயேசுவுக்கு ஒரு பாவனையானவன். இயேசுவின் கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன என்று உறுதிப்படுத்த அவை சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டன. அல்லேலூயா. அவர் மகிமையின் பாதுகாப்பு அரணுக்கு ரத்தம் தோய்ந்த தமது ஆடையுடன் ஏறி சென்று இன்று தேவனுடைய மகத்துவத்தின் வலது பாரசத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு ராணுவ வீரரும் தன் யுத்தத்தில் வெற்றி பெற்ற தேவனுடைய வார்த்தையுடன் முன்னேறுவான். என்ன நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவன் இவ்வாறு வெற்றி பெற்று சுயாதீனம் அடைவான். முட்டையில் உள்ள கோழி குஞ்சு போன்று வெளியே எட்டி பார்த்து பயந்தால் என்னவாகும்? முட்டையத்தின் அழகினால் கொத்த பயந்தால் என்னவாகும்? முட்டைக்குள் இருக்கும் அந்த சிறிய குஞ்சு பறவையானது முட்டையின் ஓட்டை கொத்த பயந்தால் என்னவாகும்? வெளியிலிருந்து ஒரு சத்தம், அந்த மூட்டை ஓட்டை கொத்தாது, உனக்கு காயம் ஏற்படும் என்று கூற கேட்டால் என்னவாகும்? ஆனால் அந்த கோழிக்குள் இருக்கும் இயற்கையே, அந்த தன்மையே அதை கொத்தி அதில் ஒரு துளை உண்டாக்கு என்று கூறுகிறது. எல்லா பழைய ஸ்தாபனங்கள் நீ உன்னையே காயப்படுத்திக் கொள்கிறாய். அனைத்துமே அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டன. நீ மூட வைராக்கியத்துக்குள் நுழைகிறாய் என்று கூறட்டும். நீங்களோ உங்களால் முடிந்தவரை ஓட்டை கடினமாக கொத்துங்கள். ஹல்லேலூயா. நான் வெளிவர போகிறேன். நான் அதற்குள் இருக்க மாட்டேன். இனி இதற்குள் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன். பழைய பிசாசின் ஆதிக்கத்தில் நான் இருக்க மாட்டேன். இன்று காலை நான் கொத்தி வெளிவர போகிறேன். ஆமென். நான் ஒரு கழுகு என்று கூறுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கோணல் கழுத்து கழுகு குஞ்சி அந்த முட்டை ஓட்டை கொத்துகிறது. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது கொத்தி வெளிவருகிறது. முதலாவது அது தன் சிறகுகளை சற்று அடித்து பார்க்கிறது. அதற்கு நன்றாக உள்ளது. நீங்கள் கொத்தி வெளியே வாருங்கள். அது உண்மை. நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள்? கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதனால் தகுத்தெறிந்து முடிவில் அது புதிதான காற்றை நுகர்கிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது உங்கள் தலை வெளியே வந்துவிட்டது. கர்த்தர் உரைக்கிறதாவது கடினமாக தள்ளுங்கள். நீங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள். கழுகு குஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் முட்டைக்குள் செல்வதில்லை. அது விடுதலையாகிவிட்டது. ஓ என்னே, புலன்கள் மனசாட்சி வழியாக அந்த வார்த்தை அங்கு அடைந்த பின்பு சிந்தை திறந்து கொடுத்து அதை உள்ளே அனுமதித்த பின்பு ஓ தேவனே இரக்கமாயிரும். மறுபடியும் அந்த கட்டுக்குள்ளாக ஒன்றுமே இல்லை. அடிமைதனம் இல்லை. நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். குமாரன் யாரை விடுதலை ஆக்கினாரோ அவன் முட்டையிலிருந்து வெளிவந்தவன். உங்கள் தாபன் உங்களை மறுபடியும் அழைக்க முடியாது. பிசாசு உங்களுக்கு இனி ஒன்று செய்ய முடியாது. அவன் உங்களை பார்த்து சீருவான், சத்தமிடுவான். ஆனால் நீங்களும் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஓ என்னே, ராஜாவின் பெரும்பாதையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சிலுவையின் வீரனாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உலகத்தின் ஒளி என்று விசுவாசித்து பறைசாற்றும் கழுகுகளாகி நீங்கள் அனைவரும் ராஜாவின் பெரும்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஓடுங்கள். நிச்சயமாக ஆமையா. இவைகள் போதகளாக இருக்க தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பணிப்படை ஆவிகள். என்ன? எதை போதிக்க? அவருடைய வார்த்தையை. ஏதோ ஒரு வேத சாஸ்திரம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க. அவை பணிவிடை செய்வதற்கென்று தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படும் பணிபடை ஆவிகள். அது வார்த்தைக்கு பதிலாக வேறு எதையாவது பணிபடை செய்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ஏனெனில் உங்களோட வார்த்தை எப்பொழுதுமே பரலோகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. எப்பொழுது பரலோகத்தில் வார்த்தையை தேவன் அதை கவனமாக பாதுகாக்கிறார். வார்த்தையை தவிர வேற ஏதாவது ஒன்றை போதிக்க அவர் ஒருபோதும் ஒரு ஆவியை அனுப்ப மாட்டார். அவர் பெரிய டாக்டர் பட்டம் கொண்ட ஒரு ஆவியை அனுப்பி அவரும் தன் கழுத்து பட்டங்களை பின்னால் திருப்பிவிட்டுக் கொண்டு அற்புதங்களை நாட்கள் கடந்து விட்டன, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்று அவர் கூற மாட்டார். இல்லை இல்லை, அது தேவனிடமிருந்து வந்த ஆவி அல்ல. அது வார்த்தைக்கு முரணாயுள்ளது. ஆமேன். அவர் வார்த்தையின் ஆவிக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளை அனுப்புகிறார். ஆமென். இன்னும் நான்கைந்து காரியங்கள் உள்ளன. அவைகளை இப்பொழுது விட்டுவிட்டு அடுத்த ஞாயிறு எடுத்துக் கொள்கிறேன். சரி. சாத்தானும் அவனுடைய பிசாசுகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவை. நீங்கள் வார்த்தையை நம்பும்படியா செய்ய இந்த தூதர்களின் ஆவிகள் வார்த்தையை கொண்டு வர அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குமானால் ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை மறு எதிர்ப்பை நீங்கள் கேட்டதுண்டா? இல்லையா. அவனுடைய நாட்களிலிருந்து ஸ்தாபனங்கள் எழும்பி அவன் தவறு என்று சொன்ன போது என்ன நிகழ்ந்தது? அவன் தனக்குத்தானே தனந்தனியாக நின்று அது சரி என்று உரைத்தான். இம்லாவின் குமாரனாகிய அந்த சிறு பரிசுத்த உருளையாகிய மிகாயாவை சற்று அந்த நாளில் நோக்கி பாருங்கள். அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவளாய் கருதப்பட்ட 400 தீர்க்க தரிசிகள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கொழுத்த உணவை தின்று பெரிய பட்டங்களை பெற்று அதிகமாக படித்து மெருகேற்றப்பட்ட அறிவாளிகளாக இருந்தனர். அவர்கள் தேசபக்தி உள்ள எங்கள் ராஜாவே, நீர் போம், கர்த்தருமோடு இருப்பாராக, அந்த தேசம் நமக்கு சொந்தமானது, அதை யோசுவா நமக்கு தந்தான், ஆகவே நீர் போய் அதை கைப்பற்றிக் கொள்ளும். நாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை, நீர் போய் அதை கைப்பற்றிக் கொள்ளும் என்றனர். ஆனால் யோசபாத் என்ன சொன்னான்? அதெல்லாம் சரி, இங்கு வேறு யாரும் இல்லையா என்று கேட்டான். அவர்களிடம் 400 பேர் இருந்தனர், ஏன் இந்த 400 பேரை நம்பக்கூடாது? அவன் நிச்சயமாக எங்கோ வேறொருவன் இருக்க வேண்டும் என்றான். எங்களிடம் ஒருவன் இருக்கிறான், வேறொருவன் இருக்கிறான், ஆனாலும் அவனை நான் வெறுக்கிறேன் என்றான். அவன் கூறுவதை கேட்கவே நான் விரும்புகிறேன் என்றான். பாருங்கள், அவனை கொண்டு வாருங்கள், அவன் என்ன சொல்ல போகிறான் என்று பார்ப்போம் என்றான். எனவே அவர்கள் மிகாயாவிடம் வந்து, நன்றாக கவனி, இன்று காலை உன் பிரசங்கத்தை சரிப்படுத்திக் கொள், ஏனெனில் ராஜாவுக்கு பிரசங்கிக்க போகின்றாய். நீ பலஸ்தீனாவில் உள்ள இன்னார் இன்னார் போதக குழுவுக்கு, புரிகின்றதா, போதக குழு முழுவதற்கும் பிரசங்கிக்க போகின்றாய். அவர்கள் இப்படித்தான் கூறினார்கள், நீயும் அப்படியே கூறு, நீயும் அதே காரியத்தை நம்பு என்றனர். அவன் அங்கு தவறான மனிதனை அடைந்தான். இந்த பழைய யோசனை அனைத்தையும் அறவே விட்டவன். அவன் உஷ்ணம் செலுத்தும் குழாயை, மனசாட்சியை சுத்தப்படுத்தினவன். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நீ அவர்கள் கூறுதலையே கூறினால் உன்னை மாவட்ட போதகராக்கி விடுவார்கள். நீ மாத்திரம் அவர்களுடன் இணங்கினால் உன்னை மாவட்ட பொது கண்காணியாளராக செய்து விடுவார்கள். அப்படி செய்பவன் உண்மையான தேவனுடைய மனிதன் அல்ல. ஏன்? அவனுடைய உஷ்ணம் செலுத்தும் குழாய் சுத்தமாக்கப்பட்டிருந்தது. அவனுடைய மனசாட்சி மற்ற அனைத்துமே தெளிவாக இருந்தது. அவனுடைய சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே விசுவாசிப்பான். அவை பணிவிடை ஆவிகள், அறுபது போதிக்கும் ஆவி. அவன் இப்பொழுது என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஒன்றை மாத்திரம் உங்களிடம் கூற விரும்புகிறேன், தேவன் என்னிடம் என்ன கூற சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே கூறுவேன். ஆகவே அன்றிரவு அவர்கள் தங்கினார்கள், அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. என்னால் யூகிக்க முடிகின்றது, அடுத்த நாள் காலை மிகாயா வேதாகமத்தை புரட்டி பார்த்து இப்படியா இருந்திருக்கலாம், அந்த தரிசனம் அதனுடன் இணைகின்றதா என்று பார்க்க. இது அவர்கள் யாவரும் கூறுவதற்கு முரணாய் உள்ளது, எனவே எங்கோ தவறு உள்ளது. அது என்ன சொல்லுகிறது? எலியா தீர்க்கதரிசி என்ன கூறினான் என்று பார்க்கலாம். அவன் தீர்க்கதரிசி என்று நாம் அறிவோம். தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது என்றும் அவன் என்ன கூறினான் என்றும் பாருங்கள். எசபேலின் ரத்தத்தை நாய்கள் நக்கும், நீதிமானாகிய நாபோத்து நிமித்தம் அவளை நாய்கள் தின்னும். அவன் அதை கண்டபோது அவனுடைய தரிசனம் தேவனுடைய வார்த்தையுடன் ஒன்றாக இணைவதை உணர்ந்தான். அந்த ஆகாப் அதை அவனிடமாய் வரும்படியாய் செய்தான். அவன் அங்கு நடந்து சென்று போங்கள், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை என்றான். பாருங்கள், அவன் தரிசனத்தை வெளிப்படையாக கூற அவன் வெட்கப்படவில்லை, ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. அதை பரிபூர்ணமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கண்டான். என்ன? அவன் தனது இருதயத்தையும் சிந்தையையும் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுத்திருந்தான். தேவனுடைய வார்த்தை மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தது. எனவே அது பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுதோ நான் மாத்திரம் மிகாயாவாக இருந்தால் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் அப்படி இருக்க முடியும், நீங்கள் அப்படியேதான். ஏனே, நீங்களும் கூட அப்படி இருக்கிறீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசியாக மிகாயா, நீ என்ன செய்ய முடியும்? உன் சிந்தையை திறந்து கொடுக்க வேண்டும், புரிகின்றதா? இந்த காலை உங்களிடம் நான் என்ன கூற முயல்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை, புரிகின்றதா? உங்கள் சிந்தையை திறந்து நான் சுகமாக முடியும் என்று நம்புகிறேன் என்று கூறுங்கள். அல்லது அப்படியானால் அது என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையா? நிச்சயமாக அது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இங்குள்ளவன் அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டன, உன்னால் இதை செய்ய முடியாது என்கிறான். அதை மறந்துவிடு. தேவனை முதலாவதாகவே தேவனுடைய வார்த்தை இங்கு வருகிறது. அவர் அதை உரைத்தான், அது அப்படியே ஆயிற்று. இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான்? சாத்தான் மற்றவர்கள் அபிஷேகம் பெறும்படியாய் செய்தான். இப்பொழுது சாத்தான் தனது ஊழியக்காரர்களை அபிஷேகிக்கிறான். ஓ, நிச்சயமாக நிச்சயமாக அவன் தனது ஊழியக்காரர்களை அபிஷேகிக்கிறான். அவன் எதனால் அவர்களை அபிஷேகிக்கிறான்? அபிசுவாசத்தினால். தேவனுடைய வார்த்தையை அபிசுவாசிக்க சாத்தானும் அவனுடைய தூதர்களும் மாடர்களை அபிஷேகிக்கின்றனர். அதை நீங்கள் உறுதிப்படுத்த விரும்பினால் ஆதியாகமம் 3:4 திரும்புங்கள். நாம் அந்த பாகத்துக்கு வேதத்தை திருப்பி இதை ஒரு நிமிடம் கவனித்து அதுவே அவனுடைய முதல் உபாயம் என்று பார்ப்போம். அதுதான் அவன் செய்த முதல் காரியம். அந்த உபாயத்தை அவன் கைவிடுவதில்லை. அவன் எப்பொழுதுமே அதை செய்கிறான். அப்படித்தானா அது என்று இப்பொழுது பாருங்கள். அவன் வாக்கியுடன் இணங்காமல் இருக்கவில்லை. அவன் அதை சற்று தப்பர்த்தம் கொள்ளும்படியாக அவன் அதை செய்கிறான். அவன் எவ்விதம் அர்த்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினானோ அவ்விதமாக அர்த்தம் கொள்ளும்படி, அதாவது முழு வார்த்தையும் எடுத்துக்கொள்ளாத விதமாக அவன் அதை சொல்கிறான். இப்பொழுது ஆதியாகமம் 3:4 அதைதான் அது கூறுகிறதா என்று பார்ப்போம். சரி.
And the serpent said unto the woman, ye shall
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாபதில்லை, சாகவே சாபதில்லை. பாருங்கள் அவன் எப்படி அதை திரும்ப உரைத்தான் என்று. ஓ, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். பெந்தெகோஸ்து நாளன்று ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது போல இப்பொழுது பெறுகின்றனர் என்று நாங்கள் நம்புவது கிடையாது. நீங்கள் எந்த முறையில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அதனால் எவ்வித வித்தியாசமும் இல்லை. பார்த்தீர்களா? அவருடைய உபாயங்களை பார்த்தீர்களா? நீ சுகமடைய முடியாது என்று மருத்துவர் கூறியிருந்தால் அத்துடன் அது முற்று பெற்றுவிட்டது. நான் மருத்துவரை மதிப்பு குறைவுபடுத்தவோ அல்லது அவர் மேல் அவநம்பிக்கை கொள்வதாகவோ எண்ண வேண்டாம். அவர் விஞ்ஞான முறைப்படி தன் பணியை செய்கிறார். மருத்துவர் ஒருவன் உயிரை காப்பாற்ற தன்னால் இயன்றவரை செய்கிறார். அதை காப்பாற்ற முடியவில்லை, ஏனெனில் அதற்கு மேல் அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியவில்லை. அவருடைய அறிவின் எல்லைக்கு வந்துவிட்டார். அந்த மனிதன் உத்தமமாக முயன்றார். ஆனால் இப்பொழுது நன்மை தீமை அறிவித்திருக்க விருட்சம் சரிதான். ஆனால் அது போகும் வரைக்கும் நீங்கள் போவீர்களானால் அதிலிருந்து ஜீவ விருட்சத்துக்கு தாவி அப்படியே போய்கொண்டே இருப்பீர்கள். ஆமென். அவ்வளவுதான். அது வரைக்கும் கிரியை செய்யும். ஆம், சாத்தானின் உபாயம் இப்பொழுது என்ன? அவன் இங்கே என்ன செய்கிறான்? கவனியுங்கள். 2 நான் 1 3 வரைக்கும் படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அவன் கூறுவதை கேளுங்கள். அவன் எவ்வளவு மோசமாக சொல்கிறான் என்றும், அவன் அந்த வார்த்தைக்கு எப்படி வெள்ளையடிக்கிறான் என்றும் புரிகின்றதா? அவன் என்ன செய்ய முயல்கிறான்? அவனுடைய சிந்தையில் நுழைய முயல்கிறான். பாருங்கள், வார்த்தையானது அங்கு அவளை ஏற்கனவே அரணிட்ட பின்போம் அவன் அவனுடன் பேசுகிறான். சாத்தான் உங்களுக்கு ஒன்றையும் அரணிட அனுமதியாக எங்கள் புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயங்களில் அரணாக்கிக் கொள்ளுங்கள். அதையே நம்புங்கள். மிகாயாக்களே, கவனியுங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து பாருங்கள். தோட்டத்தின் நடுவில் தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். புரிகின்றதா? இப்பொழுது அதுதான் வார்த்தை. அவள் அதை அவனிடம் எடுத்துரைக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாபதில்லை. அவனுடைய உபாயத்தை பார்த்தீர்களா? புரிகின்றதா? அவர் என்ன செய்ய முயற்சிக்கிறான்? மானிட வர்க்கத்தில் முதலாவதாக தோன்றிய அந்த பெரிய மதிக்க முடியாத ஸ்திரீயை, தேவனுடைய குமாரத்தியை, தேவனுடைய வார்த்தையில் அவிசுவாசத்தை உண்டாக்க அவளை அபிஷேகிக்க முயல்கிறான். அதைதான் அவள் செய்யும்படி அவன் அவளை தூண்டினான். ஏனே, உன்னையும் அவன் அவ்வாறு செய்ய தூண்டுவான். உங்களை ஒவ்வொருவரையும் அவன் அதையே செய்ய தூண்டுவான். உங்களை அபிஷேகிப்பான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நீங்கள் சாதீனம் உள்ளவர்கள், உங்களுக்கு விருப்பமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் விட்டு தள்ளுங்கள். ஏவாள் மாத்திரம் சற்று நின்று அவனுக்கு செவி கொடுக்காமல் போயிருந்தால் நீங்கள் எதற்கு நிற்க வேண்டாம்? எலியா கேயாசியிடம் சொன்ன போது, அதாவது என் தடியை எடுத்துக்கொண்டு மறுத்து போன குழந்தையின் மேல் வை, வழியில் யாராயிலும் பேசினால் மறுமொழி சொல்லாரு, யாராயிலும் நிறுத்த முயன்றால் நீ சென்று கொண்டே இரு. அந்த ஸ்திரீ அவனுடைய வேலைக்காரனை அழைத்த போது அவளை கவனியுங்கள், அவள் கழுதையின் மேல் சேணம் கட்டி அதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்றார். அதுதான் காரியம். நீங்கள் செய்தியை பெற்றுக் கொண்ட பிறகு முன்னோறிக்கொண்டே இருங்கள். ஆமேன். என்னால் நடக்க முடியாது, என்னால் முடியும், எனக்கு பலவீனமாய் உள்ளது என்று சொல்லாதீர்கள். இருங்கள், நிற்காதீர்கள். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வெட்டிக்கொண்டே ஊடாக செல்லுங்கள். சகோதரனே, உன் கையில் பட்டயம் உள்ளது, வெட்டிக்கொண்டே செல். நான் பிரசங்கம் பண்ண கால்பந்து விளையாட்டு அரங்கத்துக்கு ஒருமுறை சென்றிருந்தேன். அங்கு வாசலில் நின்று மேல் நோக்கி பார்த்தேன். அங்கே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. வெற்றி என்பது சண்டையிடும் நாயின் அளவை பொறுத்ததல்ல, அந்த நாய் சண்டை போடும் அளவை பொறுத்தது என்று எழுதியிருந்தது. அதுதான் சண்டையில் வெற்றியை தருகிறது. புரிகின்றதா? பாருங்கள், அந்த பெரிய சபைகள் அனைத்து விரோதமாய் உள்ளது என்று நீங்கள் கூறலாம். அவர்களுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த நாய் போடும் சண்டைதான் அது எனக்கு பெரியது. தனிப்பட்ட நபரில் உள்ள விசுவாசத்தை அது பொறுத்தது. நீ கோழையாயிருந்தால் உன்னை ஆலிங்கனம் செய்ய இடத்துக்கு திரும்பி போய்விடு. சகோதரனே, நீ ஒரு வீரனாயிருந்தால் அங்கே போய் நில். யுத்தம் அங்குதான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் எதிர்த்து சண்டையிடுகின்றன. நாம் சண்டையிடுவோம். பீட்டர் கார்ட்ரைட் போன்று பட்டினத்துக்கு சென்று கர்த்த என்னிடம் இங்கு வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்த சொன்னார் என்றாராம். அவர் ஒரு பழைய உக்ரானாரியை வாடகை எடுத்து அதை சுத்தப்படுத்த தொடங்கினார். அந்த பட்டினத்தின் பெரிய முரடன் தன்னுடைய இடுப்பில் ஒரு துப்பாக்கியை தொங்கிக் கொண்டிருக்க அங்கு நடந்து சென்று அவர்கள் யாரோ ஒருவன் அந்த மனிதன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டான். அவர் ஒரு பிரசங்கியார் அங்கு கூட்டம் நடத்தப் போவதாக அவர் கூறுகிறார் என்று பதிலளித்தார். அவன் சரி சரி, நான் அங்கே போய் அவனை தெருவில் தூக்கி எறிந்து இங்கிருந்து அவனை துரத்தி விட வேண்டும், அவ்வளவுதான், எங்களுக்கு கூட்டங்கள் எதுவும் தேவையில்லை. ஆகவே அவன் அங்கு சென்று கதவண்டை நின்றான். பீட்டர் கார்ட்ரைட் கோட்டை அணிந்து கொண்டு ஜன்னல்களையும் சுவர்களையும் கழுவிக் கொண்டிருந்தார். அவனோடு சிறிய உருவம் உள்ளவர். அவன் தன் கைகளால் கோழி சாப்பிடுவதற்காக அவனை பார்த்து நகைத்தார். உங்களுக்கு தெரியுமா, இந்நாட்களில் அதுதான் மரியாதை, உங்களுக்கு தெரியுமா. ஆக அவர் ஜன்னல்களை கழுவி கொண்டே இருந்தார். அந்த முரடன் அங்கு சென்று தன் கோட்டை பின்னாக இழுத்து அவனுடைய இடுப்பில் துப்பாக்கி தூக்கிக் கொண்டிருந்தது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றார். ஓ, நான் ஜன்னல்களை கழுவி கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் தொடர்ந்து கழுவி கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரே நோக்கம் இருந்தது, தேவன் அவரிடம் எழுப்புதல் கூட்டம் நடத்தி என்று கூறினார். மேலும் கீழுமாக ஜன்னல்களை கழுவி கொண்டிருந்தான். அவன், நாங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றான். ஆனால் அவர், ஓ, ஆனால் கர்த்தரிடம் எழுப்புதல் நடத்தும்படி கூறினார் என்றான். பாருங்கள், அவர் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். புரிகின்றதா? அவன், நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா, நான் இந்த பட்டணத்தை நடத்துபவன். ஆ, அவர் அப்படியா என்று கூறிவிட்டு ஜன்னல்களை கழுவி கொண்டிருந்தார். அவனை எழுப்புதல் கூட்டம் நடத்துவதற்கு முன்பு என்னை சண்டையில் தோற்கடிக்க வேண்டும் என்றான். அவர், ஓ அப்படியா, சரி, அடுத்தபடியாக அதை செய்கிறேன் என்று கூறிவிட்டு கோட்டை கழுத்தி விட்டு அவன் அருகில் சென்று கழுத்து பட்டியை பிடித்து அவனை குத்தி கீழே தள்ளி குதித்து அவன் மேல் உட்கார்ந்து, நான் அரசாள வேண்டுமானால் சண்டையில் ஆக வேண்டும், ஆண்டவரே என் தைரியத்தை அறிகறியும் என்றார். அவனை அடித்து நொறுக்கி, அவனுக்கு போதுமானது கிடைத்து விட்டதா என்றார். அவன் ஆம் என்றான். அவனுடைய கையை குலுக்கினான். அங்கேதான் விஷயம். அன்றிரவு நடந்த கூட்டத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டான். வார்த்தை ஏற்றுக்கொண்டு எல்லா சந்தேகங்களையும் வெட்டி வீழ்த்து முன்னேறுங்கள். நிச்சயமாக அதுதான் அறிவை நமது அடுத்தபடியாக இருக்குமானால் அறிய செய்வோம். சரி, அடுத்தபடியாக நான் செய்ய வேண்டியது எனது சந்தேகங்களை எல்லாவற்றையும் வெட்டி கலைந்து அதனின்று அகல்வது. என்னுடைய அடுத்த வேலை என்னுடைய எல்லா குழப்பங்களையும் அகற்றிவிடுவது. என் புலன்கள் நீ மோசமான நிலைமை இருக்கின்றா என்று கூறினால் அடுத்தபடியாக நான் செய்ய வேண்டியது அதனை வெட்டி கலைந்து விடுவது. அது உண்மை. நீங்கள் நல்லது அவை என்னிடம் கூறுகின்ற சகோதரர் பிரண்டாமே, என் புலன்கள் என்னிடம் கூறுகின்றது எனலாம். நீங்கள் அதை வெட்டி கலைவது நல்லது. அதை தாண்டி நீங்கள் போகவே போவதில்லை. அதை உங்கள் அடுத்த பணியாக செய்யுங்கள். உங்கள் கோட்டை கழற்றிவிட்டு அதை நோக்கி சுடுங்கள். முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். நான் ஜெயிக்க போகிறேன் என்று ஒரே நோக்கத்தை கொண்டவளாய் இருங்கள். ஆமேன். நான் ஜெயிக்க போகிறேன், நான் தோற்க முடியாது. ஆமேன். சாத்தான் அபிஷேகிக்கிறான். பாருங்கள், அவன் கையாள முதல் உபாயம் என்ன? அவன் நுழைய முதலிடம் எது? சிந்தை. அவன் சொல்வதை கேட்க அவள் சற்று நேரம் நின்றாள். ஓ, நீங்கள் அப்படி இருக்காது என்கிறீர்களா? அங்குதான் அநேக வாலிப பெண்கள் தங்கள் தவறை செய்கின்றனர், அநேக வாலிப ஆண்களும் தங்கள் தவறை செய்கின்றனர். அது உண்மை, அது உண்மை. சற்று நேரம் நின்று பாருங்கள். சற்று நேரம் நிற்பது. எத்தனை முறை விவாகரத்து வழக்குகள் வருவதை நான் கண்டிருக்கிறேன். சகோதரர் பிரண்ணாமே, அவன் என்னை பார்த்து இப்படி சீட்டி அடித்தான். நான் சற்று நின்றேன். உண்மையில் அப்படி நிற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அங்கேதான் காரியம். ஓ, நான் மேசையின் மறுபுறம் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவனுடைய கண்கள் மிகவும் அழகாய் இருந்தன. பாருங்கள், பாருங்கள், பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிகின்றதா? அதுதான் விஷயம். சாசு அதையே செய்கிறான். நான் சுகமடைய முடியாது என்று மருத்துவர் கூறுகிறார். அங்கே தான் விஷயம், அதேதான் காரியம். புரிகிறதா? அதேதான். நடந்த யுத்தங்களிலே மிகப்பெரிய அல்லது இன்னார் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக உரிமை பாராட்டியதை நான் கண்டேன். நீ ஏதோ பழைய மாய்மாலக்காரனை தான் கண்டிருப்பாய். ஆனால் உண்மையில் அதை பெற்றுக் கொண்டவளை குறித்து என்ன? புரிகின்றதா? ஆம், பிசாசு உனக்கு இப்படிப்பட்ட காக்காய் கண்ணியை தான் சுட்டி காட்டுவான். அவன் உண்மையான அசலான புறாவை உனக்கு காண்பிக்க மாட்டான். அதை காண்பியாமல் உன் கண்களுக்கு அதை மறைத்து விடுவான். ஓ, அவனும் கூட ஒரு வீரன் தான். ஆனால் உலகத்தை பார்க்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இங்குள்ள சேனைகளின் தளபதிகளே, தேவனுடைய வார்த்தையை ஈர்க்க பற்றிக் கொள்ளுங்கள். அதை விசுவாசியுங்கள். சகோதரனே, உங்கள் அரணை பார்த்துக் கொள்ளுங்கள். அது உண்மை. உங்கள் பணியில் நிலைத்து நில்லுங்கள். ஆக ஒரு சமயம் இங்கு ஒரு சிறு பெண் இருந்தால், ஒரு கால் இன்றைக்கும் கூட அவள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவளுடைய பெயர் நெல்லி சாண்டர்ஸ். முதன்முறையாக பிசாசு துரத்தப்பட்டதை நான் அப்பொழுது கண்டேன். நாங்கள் கலரை தோட்டத்துக்கு அப்பால் கொஞ்ச தூரம் தடுத்து கூடியிருந்தோம். அப்பொழுதுதான் நான் ஒரு பிரசங்கியாகி இந்த மூலையில் ஒரு கூடார கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த சிறு பெண் மிக சிறந்த நடனக்காரி. அவள் இங்குள்ள உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தால். அவளும் லீஹார்னும் இந்த பட்டினத்தில் உள்ள உங்கள் அநேகருக்கு லீஹார்னை தெரியும். அவன் குளிக்கும் அறை ஒன்றை நடத்தி வருகிறான். அவளும் லீஹார்னும் நாட்டிலேயே மிக சிறந்த நடன ஜோடி. அவன் ஒரு கத்தோலிக்கன். அவர்களுக்கு மதம் ஒரு பொருட்டல்ல. எனவே நெல்லியும் மற்றவர்களும் அவள் சிறந்த நடனக்காரி, அவனும் கூட அங்கு பிளாக் போட்டம் பீட்டர்பர்க் போன நடனங்கள் ஆடப்பட்டன. இவர்கள் இருவரும் நாட்டிலேயே மிக சிறந்த நடனக்காரர்கள். ஒரு நாள் இரவு அவள் தடுமாறிக்கொண்டே கூட்டத்துக்கு வந்தாள். அந்த சிறு நெல்லி பிடத்தின் முன்னால் முகங்குப்பை விழுந்தால் தேவன் அவளை ஆசீர்வதிப்பாராக. அவள் பிடத்தின் முன்னால் விழுந்து கிடந்து தலையை தூக்கி அழ ஆரம்பித்தால் அவளுடைய கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. அவள் பில்லி என்றால் அவளுக்கு என்ன தெரியும். அவள், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றாள். நெல்லி, நீ ரட்சிக்கப்பட முடியும் பெண்ணே. இயேசு உன்னை ஏற்கனவே ரட்சித்து விட்டார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் அங்கேயே இருந்து அழுது ஜெபித்து உலக காரியங்களுக்கு மறுபடியும் செபி கொடுப்பதில்லை என்று தேவனிடம் வாக்கு கொடுத்தாள். உடனே அவளுடைய ஆத்மாவில் ஒரு அழகான இனிமையான சமாதானம் குடிகொண்டது. அவள் அங்கிருந்து எழுந்து சத்தமிட்டு தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தினாள். அதற்கு பிறகு 6 அல்லது 8 மாதங்கள் கழித்து அவள் ஒரு இரவு ஸ்பிரிங் தெரு வழியாக வந்து கொண்டிருந்தாள். ஆலிவு பெண், அவளுக்கு அப்போது சுமார் 18 வயது இருக்கும். அவள் என்னிடம் வந்து, ஹோப், அரையாண்ட மனைவி, அவள் மறுத்து போனால் அவள் காண்பதற்கு நான் ஹோப்பையும் ஐரனும் போல இருந்திருந்தால் நலமாயிருக்கும். அவர்கள் உலக காரியங்களில் சிக்கிக் கொண்டதே இல்லை என்றாள். அவள், உலகம் நம்மேல் ஒரு அடையாளத்தை போட்டு விடுகிறது. எனக்கு கரடுமுரடான தோற்றம் உள்ளது. நான் முகவரம் தீட்டிக் கொள்வதை விட்டுவிட்டேன். ஆயினும் என் முகம் கரடுமுரடாய் இருக்கிறது. என் பிறவி முகம் பார்ப்பதற்கே முரடாய் இருக்கிறது. அவருடைய முகம் எவ்வளவு இளமையாயும் களங்கமற்றதாயும் காணப்படுகிறது. நான் அப்படி செய்யாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்றாள். நான் டெல்லி கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் என்றும் சுத்திகரிக்கிறது. தேனே, நீ சென்று விசுவாசி என்றேன். அவனை உங்களில் அநேகருக்கு தெரியும். அநேக ஆண்டுகளாக அவன் என் ஆத்ம நண்பன். அவன் பயங்கர குடிகாரனாக இருந்தான். என் சகோதரன் எட்வர்டுடன் வந்திருந்தான். அவன் குடித்து தெருவில் விழுந்து கிடந்த போது அவனை நான் தூக்கி கொண்டு வந்தேன். ஏனெனில் போலீசார் அவனை கைது செய்ய முயன்றனர். அவனை இங்கு கொண்டு வந்தேன். அப்பொழுது நான் ஒரு பிரசங்கி, என் பெற்றோருடன் வசித்து வந்தேன். அது எனக்கு விவாகமாவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. நான் அவனை கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினேன். நான் சாய்வினார் காலில் உறங்கினேன். பிரன்ஹாம் குடும்பம் பெரியது என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் 10 பேர். எங்களுக்கு 4 அறைகள் இருந்தன. சில நேரங்களில் இருவராய் சேர்ந்து படுப்போம். என்னிடம் ஒரு பழைய சாய்வினார் காலில் இருந்தது. நான் அதை எடுத்து அதில் உறங்கினேன். குடித்திருந்த வேனை நான் என்னுடைய படுக்கையில் கிடத்தினேன். அவனை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்த வேண்டியதாயிற்று. நான் அங்கு படுத்துக் கொண்டிருந்தேன். நான் வேன், இப்படி செய்வது உனக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்டேன். அவனோ, பில்லி என்ன அப்படி பேசாது என்றான். உங்களுக்கு தெரியாதா? நான் அவள் மேல் என் கையை போட்டு, வேன், உனக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று. நான் ரட்சிக்கப்பட்டு அப்போது ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் தான் ஆயிருக்கிறது. அப்போது திடீரென்று வாடகை வண்டியின் கதவு திறக்கப்பட்டு வேகமாக மூடும் சத்தம் கேட்டது. யாரோ கதவு வேகமாக தட்டி, சகோதரன் பில் என்று கூப்பிட கேட்டேன். நான், இது என்ன, யாரோ மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று எண்ணினேன். நான் கதவு அருகே ஓடினேன். என் பழைய துணிகளை எடுத்து என் பைஜாமின் மேல் சுற்றி கொண்டு வேனையும் போத்துவிட்டு கதவு அருகே ஓடினேன். அது ஒரு பெண்ணின் குரல் போல இருந்தது. நான் கதவை திறந்த போது இந்த வாலிப பெண் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவள் உள்ளே வரலாமா என்று கேட்டாள். நான் உள்ளே வா என்று சொல்லி விளக்கை போட்டேன். அவள் அழுந்து கொண்டே, ஓ பில்லி, நான் தொலைந்து போனேன், நான் தொலைந்து போனேன் என்றாள். ஏன் என்ன நிலி, மாரடைப்பு ஏதாவது ஏற்பட்டதா என்று கேட்டேன். அவள் இல்லை என்றாள். அவள், சகோதரன் பில், நான் ஸ்பிரிங் தெரு வழியாக வந்து கொண்டிருந்தேன். உண்மையில் சகோதரன் பில் நான் தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. என்றாள். நான் என்ன நேர்ந்தது என்று கேட்டேன். அப்பொழுது அவளோடு எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நான் அப்பொழுது ஒரு வாலிபன், நான் நினைத்தேன். அவளோ, சகோதரன் பில், நான் சின்ன பெண்ணமாகி விட்டேன் என்றாள். நான் அமைதியாயிரு சகோதரியை, நடந்தது எல்லாம் கூறி என்றேன். நான் தெருவழியாக நடந்து வந்து ரெட்மண்ட் ஆராதனத்தை அடைந்தேன். அங்கு சனிக்கிழமை இரவுகள் நடந்து நடப்பது வழக்கம். நான் அப்பொழுது என் உடைகளுக்காக துணி வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். இசை ஓசையை கேட்டேன். நான் ஒரு நிமிடம் அங்கு நின்றேன். அது இனிமையாக இருந்தது. அங்கு நின்றால் தவறு ஒன்றுமில்லை என்று நினைத்தேன். அங்குதான் அவள் தவறு செய்தாள். சற்று நேரம் அங்கு நின்றாள். அவள் இசையை கேட்டுக்கொண்டே இருந்தாள். நான் சற்று சிந்திக்க போகிறேன். ஓ ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவேர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவேர். ஆனால் நானும் லீயும் இன்னிடத்தில் நடன போட்டிகளில் எத்தனையோ விருதுகளை வென்றது என் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த இசை முன்பு என்னை கவர்ந்தது வழக்கம். ஆனால் இப்பொழுது இல்லை என்று நினைத்தாள். ஓஹோ, அது உன்னை கவரவில்லை என்று நினைக்கிறாள். அது ஏற்கனவே உன்னை கவர்ந்து விட்டது. அவன் உன்னை நடன கூட்டத்திற்கு அனுப்பினதற்கு அது சமானம். பாருங்கள், எத்தனை பேருக்கு நெல்லி சான்றை தெரியும். நல்லது, உங்கள் அனைவருக்கும் நினைக்கிறேன். ஆ, நிச்சயமாக. என்ன நேர்ந்தது தெரியுமா? நான் அரங்கத்தின் படிகளில் ஏறி சென்றால் ஒரு சிலருக்கு என் சாட்சியை அறிவிக்க முடியும் என்று நினைத்தேன் என்றால். நீ பிசாசின் எல்லைக்குள் சென்று விட்டாய். அதனின்று விலகு. எல்லாங்காரதாய் தோன்றும் எல்லாவற்றையும் உதறி தள்ளு. அவ்வளவு படிகளில் ஏறி மேல் படியில் சில நிமிடங்கள் அங்கு நின்றான். முதலாவதாக நடந்தது என்ன தெரியுமா? சில நிமிடங்களுக்குள் ஒரு பையனின் கரங்களுக்குள்ளாகி நடனமாடத் தொடங்கிவிட்டார். பெண்பு அவளுக்கு சுயநினைவு வந்த போது அங்கு நின்று அழுது கொண்டிருந்து, நான் நிரந்தரமாக இழக்கப்பட்டேன் என்று அங்கே அழுதாள். அப்பொழுது நான் நினைத்தேன், எனக்கு வேதாகம் அதிகம் தெரியாது, ஆனால் இயேசு இப்படி கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். வேணுக்கும் அப்பொழுது குடிமயக்கம் சற்று தெளிந்து அங்கு நடப்பதை உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், நான் சொன்னேன், பிசாசே யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இப்பொழுது உன்னிடம் கூறுகிறேன், இவள் என் சகோதரி, இவளை நீ பிடித்துக் கொண்டிருக்க உனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. அவள் அதை செய்ய வேண்டும் என நினைக்கவில்லை. அவள் ஒரு நிமிடம் வந்து நின்றால், இருப்பினும் அங்கத்தான் அவர் தவறு செய்தாள். நான் சொன்னேன், அவளை விட்டு நீ வெளியே வரத்தான் வேண்டும், நான் சொல்வது கேட்கிறதா என்று. கர்த்தனுக்கு உதவி செய்வாராக. தேவன் நியாயாசனத்தில் உட்காரும் தேவனுக்கு தெரியும். திரையிடப்பட்டிருந்த அந்த கதவு தானாகவே திறந்து மூட தொடங்கியது. கிளம்பி 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 கம்பெண்டு நான் நினைத்தேன், அவள் கிளி அங்கே பாரு இங்கே பாருங்க என்றாள். நான் ஆமாம், அது என்ன என்றேன். அவள் எனக்கு தெரியாது என்றார். நான் எனக்கு தெரியவில்லை என்றேன். கதவு ஓசை உண்டாக்கி கொண்டே திறந்து மூடிக்கொண்டிருந்தது. என்ன நேர்ந்தது, என்ன நடந்தது என்று நான் நினைத்தேன். நான் இப்படி பார்த்து விட்டு, சாத்தானே அவளை விட்டு போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவளை விட்டு வெளியே வா என்று. இப்படி நான் கூறின போது இவ்வளவு நீளமுள்ள ஒரு பெரிய வௌவால், அதன் செட்டுகளிலிருந்து நீண்ட ரோமம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது அவள் பின்பக்கத்தில் இருந்தது. அது வேகமாக பறந்து என்னை நோக்கி வந்தது. நான், ஓ ஆண்டவராகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இது நின்று என்னை பாதுகாப்பதாக என்று. வேன் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து பார்த்தான். அது நீண்ட நிழலை போல் அங்கு சுற்றி 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 வட்டமிட்டு படுக்கைக்கு பின்னால் சென்றது. வேன் படுக்கையை விட்டு எழுந்து வேகமாக அடுத்த அறைக்கு ஓடினான். நான் நெல்லியை வீட்டுக்கு கொண்டு சென்று விட்டு வந்த போது அதை காணவில்லை. அம்மா போரை உதறி பார்த்தார்கள், ஆனால் படுக்கையில் ஒன்றுமில்லை. அது என்ன, ஒரு பிசாசு அவளை விட்டு வெளியேறினது. என்ன நேர்ந்தது, அவள் ஒரு வினாடி அங்கு நின்றாள். நீங்கள் நிற்கவே வேண்டாம். தேவன் தமது வார்த்தை உன் இதயத்தில் ஆழமாக பதிக்கும் போது அந்த பட்டயத்தை எடுத்து துண்டிக்கவும் வெட்டவும் தொடங்குங்கள். எனக்கு எதற்கும் காத்திருக்க நேரமில்லை. இப்பொழுது நான் கடந்து வந்தேன், நினைப்பாதது கூட எனக்கு நேரமில்லை. என் கோலை எடுத்துக்கொண்டு போய் குழந்தையின் மேல் வை, வழியில் யார் பேசினாலும் மறுமொழி கூறாதே என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னான். உடல் உடல்நிலை எப்படி இருப்பது என்று உணர்கின்றா என்று பிசாசு கேட்டால், பேசக்கூட செய்யாதே, போய்கொண்டே இரு. பிசாசு சொல்கிறான், ஆனால் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னால தெரியுமா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பின்பு புத்தி சுவாதீனத்தை இழந்து விட்டார்கள் என்று. அவரிடத்தில் பேசக்கூட செய்யாதே, சென்று கொண்டே இருங்கள். உங்களுக்கு இன்னாரை பற்றி தெரியாது, அது உனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள விஷயம். அது உண்மை. தேவன் உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அவர் தமது ஊழியக்காரர்களை, நான் துரிதமாக முடிக்க வேண்டும், தேவன் தமது ஊழியக்காரர்களை அபிஷேகிக்கிறார். புரிகின்றதா? நான் சில குறிப்புகளை விட்டு கடந்து செல்ல வேண்டும், ஆனால் இதை கூற விரும்புகிறேன். கோர்ந்து கவனியுங்கள் சிறுமியே, கோர்ந்து கவனி. இங்கு நாம் பிசாசின் உபாயத்தை காண்கிறோம். நாம் எப்படி செய்கிறோம்? இப்பொழுது வேதத்தின் ஊடாக தீர்க்கதரிசிகள் இன்னும் பல்வேறு ஜனங்களிடத்திலும் அவன் எங்கே அவர்களிடம் வந்தான் என்றும் வேத வார்த்தையிலிருந்து அநேக குறிப்புகளை எழுதி வைத்துள்ளேன். அப்படி வந்தபோது அவன் அதே காரியத்தையே செய்தான். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் அவிசுவாசிக்க செய்வதே, அதை முயற்சிப்பதே அவனுடைய உபாயமாயிருந்தது. சிலுவையின் வீரர்களே கவனியுங்கள், வேதாகமத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் ஒன்றை நீங்கள் அவிசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ஆயுதம் பறிக்கப்பட்டவர்களாகின்றீர்கள். அதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ ஆயுதம் பறிக்கப்பட்டாய், நீ சரணடைகின்றாய். எலும்பில்லாத மீனே, தேவனுடைய சர்வ ஆயுதத்தை தரித்துக்கொள். ஆமென். நாம் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தேவன் கூறினது சத்தியம். எல்லா மனிதனுடைய வார்த்தையும் போய், புரிகின்றதா? ஒரு காரியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி மாத்திரம் அவன் செய்துவிட்டால் அப்பொழுது நீங்கள் ஆயுதம் பறிக்கப்பட்டவர்கள் ஆகின்றீர்கள். அதுவே அவன் உபாயம். எத்தனை காரியங்களுக்கு ஏவாள் செவி கொடுக்க வேண்டியதா இருந்தது? ஒரே ஒரு காரியத்துக்கு. அவள் அப்பொழுதே ஆயுதம் பறிக்கப்பட்டாள். என்ன செய்தான்? சிந்தைக்குள்ளாக சென்று அவளுடைய ஆவிக்குள் பிரவேசித்து அங்கே அவள் தாறுமாறானாள். சரியா? அவள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்த அந்த நிமிடத்திலேயே ஆயுதம் பறிக்கப்பட்டு தாறுமாறானாள். சரி, இங்கு அவனுடைய உபாயத்தை நாம் காண்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும்படி தேவனுடைய வீரர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றனர். சரியா? அந்த வேத வாக்கியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது எபேசியர் 6:10-13 வசனங்கள். புரிகின்றதா? சற்று முன்பு நாம் அதை படித்தோம். அதுவே நம்முடைய பொருள். சரி, கவனியுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடங்கள் நமக்குண்டா? 1 நிமிடம் அது என்னவென்று பார்ப்போம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னவென்று பார்ப்போம். சரி, நான் 10 வசனத்தில் தொடங்குவோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கண்டுபிடிப்போம். கடைசியாக என் சகோதரரே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று அறிகிறேன். இப்பொழுது நேரம் 12:20. இன்று அதிக நேரம் உங்களுக்கு போதிக்கு நான் விரும்பவில்லை, ஆனால் நான் கோடை காலத்தில் வெளிநாட்டு பயணம் துவங்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு அளிக்க முடியுமோ என்னமோ. புரிகின்றதா? உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நான் ஏன் இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அன்று நான் ஒரு சொப்பனம் கண்டேன். உங்களிடம் அதை கூறுவதாக இல்லை, ஆனால் என் மனதில் அது எழுந்தது. அதை கூறிவிடுவது நல்லது. தேவன் எனக்கு வியாக்கியானங்கள் அளித்த பின்பு நான் சுவிசேஷ ஊழியத்திற்காக ஒரு பெரிய ஆற்றை கடக்க ஆயத்தமாக இருப்பதாக சொப்பனம் கண்டேன். முதலாவதாக நான் என் மனைவியோடு கூட அங்கிருந்தேன். இந்த பட்டணத்தில் உள்ள ஜார்ஜ் ஸ்மித் என்பவரை, ஆறு வினாடி ஸ்மித்தை எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய மகன் இப்பொழுது காவல் படையில் சேர்ந்திருக்கிறான். பாவம் பாவம், ஜார்ஜ் இப்பொழுது குடிக்காரனாகிவிட்டான். ஆனால் ஒரு காலத்தில் அவர் மிக சிறந்த குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவன். நான் YMCA மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்பாக அவன்தான் எனக்கு பயிற்சி அளித்தவன். அவன் குத்துச்சண்டை பயிற்சி அளிப்பது வழக்கம். அவன் மிகவும் வேகமாக குத்துச்சண்டை போடுவான். அவன் ஒரு வெல்டர் வெயிட் மாத்திரமே. அவனுடைய எடை 145 பவுண்டு. அவன் எனக்கு பயிற்சி அளித்தான். அவன் தன் கையை இப்படி கொண்டு வந்து என் வயிற்றில் குத்தி, பின்பு என்னை அப்படியே தூக்கி சிவனர்கள் நிறுத்துவான். பாருங்கள், ஆனால் எனக்கு அது ஒன்று நேரிடாது. அவன் எனக்கு பயிற்சி அளித்து வந்தால் அது சிறந்த பயிற்சியே அன்றி வேறொன்றுமில்லை. அந்த இரவு ஒரு சொப்பனம் கண்டேன். கவனியங்கள், தரிசனம் அல்ல, சொப்பனம். வாலிபர்கள் ஆறு வினாடி ஸ்மித்திடம் மல்யுத்தம் செய்வதாக நான் சொப்பனத்தில் கண்டேன். அவன் வயோதிபன். எனக்கு 52 வயதாகிறது, அவனுக்கு 58-60 வயது இருக்கும். அந்த வாலிபர்கள் ஒருவராலும் அவன் அருகில் சென்று அவனை எந்த விதத்திலும் தொடக்கூட முடியவில்லை. அவன் அவர்களை இப்படி தன் கைகளால் கத்தரி போட்டு தரையில் தள்ளி இருக பிடித்துக் கொண்டான். நான் இது விசித்திரமாய் உள்ளது என்று எண்ணினேன். என் மனைவி என்னுடன் இருந்தால் என்று எண்ணி இது விசித்திரம் என்றேன். நான், மேடா உனக்கு தெரியுமா, இவர் தான் எனக்கு குத்துச்சண்டை பயிற்சி அளித்தவர் என்றேன். அவள், அதை குறித்து நீங்கள் கூறினது எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். நான், ஆமையா, அவர் எடுத்த பயிற்சியினால் நான் 15 குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்று பணம் சம்பாதித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அதை விட்டுவிட்டேன் என்றேன். அப்பொழுது காட்சி மாறினது. நான் ஆற்றை கடக்க தொடங்கினேன். நான் சென்றபோது ஒரு இயந்திர படகில் சென்று கொண்டிருந்தேன். நான் சுற்றுமுற்று பார்த்தபோது இரண்டு சகோதரர்கள் துடுப்புகளால் இயக்கப்படும் ஒரு சிறு படகில் உட்கார்ந்து கொண்டு என்னுடன் வர ஆயத்தமாக இருப்பதை கண்டேன். நான் அவர்களிடம், சகோதரரே, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நான் தனியாக போக வேண்டும் என்றேன். அந்த நேரத்திலே படகுக்காரன் அங்கு வந்து அவன் சொன்னான், இதோ உங்கள் படகு, ஒரு உண்மையான வெண்ணிற பிளாஸ்டிக் படகு. நான், இது எனக்கு வேண்டாம் என்றேன். அவன், இதில் நீங்கள் இந்த வழியாக மணிக்கு 50 மைல் வேகத்தில் செல்லலாம் என்றான். நான் சொன்னேன், ஆனால் நான் அந்த வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்றேன். புரிகின்றதா? அவன், சரி, அப்படியானால் அந்த ஆட்களுக்கு படகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். நான், அவர்கள் படகு ஓட்டுபவர்கள் அல்ல, படகை குறித்து அவர்களுக்கு அதிகம் தெரியாது. அவர்கள் உற்சாக மிகுதியினால் அப்படி செய்ய முயல்கின்றனர். அவர்களால் அந்த படகை ஓட்ட முடியாது, அவர்கள் இருவரும் மூழ்கி விடுவார்கள், அவர்களால் அதை ஓட்ட முடியாது என்று. அவன், உன்னால் முடியுமா, உன்மேல் நம்பிக்கை உண்டா என்று. நான், கவனி, அவர்களை காட்டிலும் எனக்கு படகுகளை குறித்து அதிகம் தெரியும். அந்த பொருளால் செய்யப்பட்ட படகை ஓட்டி ஆற்றை கடக்க நான் முனைய மாட்டேன். அதை கடக்க வேண்டுமானால் எந்திர படகுதான் தேவை என்று. அதை காட்டிலும் பெரியதான ஒன்றைத்தான் உபயோகிப்பேன் என்று. நான் அந்த சகோதரர் ஒருவரை நோக்கி, நீ படகு ஓட்டுபவரா என்று கேட்டேன். அந்த சகோதரன் ஆம் என்றான். பாருங்கள், நான் சொன்னேன், அவர்கள் கூறுவது தவறு என்று. படகுக்காரன் திரும்பி வந்து என்னிடம், நீ செய்ய வேண்டியது என்னவென்று கூறுகிறேன். அவர்கள் உண்மை நேசிக்கின்றனர், உண்மை நம்புகின்றனர். ஆனால் நீர் அந்த எந்திர படகில் ஆற்றி கடக்க முனைந்தால் அவர்கள் அந்த படகில் உண்மை பின்தொடர்வார்கள். அப்படி செய்வதனால் அவர்கள் இருவரும் மறுத்து போவார்கள். அவர்களால் உண்மை பின்தொடர முடியாது என்றார். நான், சரி, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கப்பத்துறையில் இருந்த இந்த படகுக்காரன் என்னிடம், நீர் திரும்பி அங்கே மேல் நோக்கி போ. இந்த தேசம் முழுவதிலேயுமே ஒரே ஒரு சிறு சேமிப்பு அறை மாத்திரமே உண்டு. ஒரே ஒரு சிறு சேமிப்பு அறை. அங்கே மிகுதியான ஆகாரம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இங்கு தங்கி விடுவார்கள். நீர் போயிருக்கின்ற வேளையிலே அவர்கள் இங்கே தங்கி இருப்பார்கள். ஆனால் நீர் ஆகாரத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்றார். நான் எல்லா விதமான காய்கறிகளையும், முட்டைக்கோ, சிவப்பு முள்ளங்கி, முள்ளங்கி போன்றவர்களை வாங்கி அங்கு குவித்து வைத்தேன். அப்பொழுது உறக்கம் தெளிந்து விழித்து விட்டேன். அதன் அர்த்தம் என்னவென்று அப்பொழுது புரியவில்லை, ஆனால் இப்பொழுது எனக்கு புரிகிறது. பாருங்கள் சகோதரர்களே, நாம் ஆகாரத்தை சேமித்து வைக்கிறோம். நீங்கள் தனித்து நடக்க வேண்டிய வாழ்க்கை இது. லியோ, நீர் முதலில் இங்கு வந்தபோது கூதனி கோபுரத்தை குறித்து கண்ட சொப்பனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீர் அங்கு ஏறி வந்துவிடலாம் நினைத்தீர். நான், லியோ, யாரும் இங்கு ஏறி வர முடியாது. தேவன் தான் ஒரு மனிதனை இங்கு கொண்டு வைக்க வேண்டும். நீரும் சரீர பிரகாரமாக உமாலே முடிந்த எல்லாவற்றின் மேலும் ஏறினீர். ஆனால் நான், லியோ, இங்கு நீர் வர முடியாது. புரிகின்றதா? கீழே இறங்கி போய் இது தேவனிடமிருந்து வந்தது என்று ஜனங்களிடம் சொல்லுங்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? இது உங்கள் சுய முயற்சியை சார்ந்திருக்கும் ஒன்றல்ல என்று.
சகோதரரும் சகோதரிகளும் என் சபையும் எவ்வளவு நல்லவர்களோ மற்ற சபைகளும் எல்லா இடங்களிலும் உள்ள சகோதரரும் நல்லவர்களே. அங்கே இருந்து கொண்டு நான் மற்ற சபைகளிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ள முடியாது. யாரோ ஒருவர் நீங்கள் ஏன் கிறித்துவக்காரருடனும் இது அது மற்றவர்களுடனும் ஒருத்துவக்காரருடனும் இயேசுவின் நாமம் கோயிலுடனும் இன்னும் மற்றவருடனும் கலந்து கொள்கிறேன் என்று கேட்டார். நீ ஏன் அவர்களோடெல்லாம் கலந்து கொள்ளுகின்றேன்? அவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள். அவர்கள் என்ன செய்த போதிலும் அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் என் பிரசங்க பீடம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவாய் பொல்லாப்பு செய்து கர்த்தரே மோசேயிடம் நீ அவர்களை விட்டு பிரிந்து வா, உன் மூலம் ஒரு புது கோத்திரத்தை உண்டாவாக்கேன் சொன்னார். ஆனால் மோசேயோ இடைவெளியில் விழுந்து அவர்களை கொள்வதற்கு முன்பு என்னை கொன்று போடும் என்றான். அவர்கள் என்னதான் செய்திருந்த போதிலும் அவர்களிடம் நான் அனுப்பப்பட்டேன். அவர் ஒரு ஒளி அனுப்புகிறார். ஒளி இருக்கும் இடத்திலேயே பிரகாசிக்க அல்ல, இருளில் பிரகாசிக்க. ஒளி அந்த இடத்துக்கு தான் உரியது. அந்த ஜனங்களுடன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். என்னவாயினும் அவர்களுடன் நீங்கள் நிற்க வேண்டும். அவர்களுடைய தவறுகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தவறாக இருக்கக்கூடுமோ அவ்வளவு தவறு செய்தனர். தேவனே சலிப்படையும் அளவுக்கு அவர்கள் தவறு செய்தனர். ஆனால் மோசேக்கு அந்த தன்மை எப்படி இருந்தது என்று நான் வியந்ததுண்டு. ஆனால் அது மோசேக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி. பாருங்கள், புரிகின்றதா? நாம் எல்லாருமே தவறு செய்பவர்கள். நாம் நம்முடைய தவறுகளில் இருந்த போது அவர் நம் அனைவருக்காகவும் வாதாடினார். அவர்கள் எவ்வளவுதான் தவறாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுடைய ஐக்கியம் கொள்ளாமல் இருக்க வேண்டாம், அல்லது அவர்களிடமிருந்து நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டாம். நம்மால் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் வரைக்கும் நாம் தர்ப்பங்களைப் போல வினாவளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் சென்று நம்மால் இயன்றவரை எல்லா ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முயல்வோமாக. இன்று காலை நான் கூறுவது என்னவெனில், ஆகாரத்தை சேமித்து வைப்பதாகும். ஆகாரத்தை சேமித்து வைப்பது, அதன் மூலமாய் உங்களுக்கு புசிக்க ஏதாகிலும் இருக்கும், உங்களுக்கு விருந்துண்ண ஏதாகிலும் இருக்கும். அதை உங்கள் வெளிநாடாக்களை பதிவு செய்து உங்கள் அறையின் குளிர்ச்சியை வையுங்கள். ஒரு காலம் அதிக தூரம் சென்றுவிட்ட பின்பு இவை உண்மை என்பதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள். உங்கள் அறையில் உட்கார்ந்து கொண்டு கேளுங்கள், புரிகின்றதா? இதுவே ஆகாரத்தை சேமிக்கும் அறையில் சேமித்து வைத்தல். பயணம் எங்கென்று எனக்கு தெரியாது. ஆனால் அது எங்கிருந்தாலும் அவர் எங்கு வழிநடத்துகிறார் என்று அவருக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நான் அவரை பின் செல்கிறேன். அவர் இங்க என்ன சொல்லுகிறார் கவனமாக கேளுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, தோட்டாவை சுடுவதும் கத்தியால் வெட்டுவதும் அல்ல, புரிகின்றதா? அதுவல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அந்தகார லோகாதிபதிகள் இவ்வுலகத்தை ஆளுவது யார்? சாசு, நிச்சயமாக. இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம், நடந்து கொண்டிருக்கும் தேவ பக்தியின் செயல்கள் எல்லாம் யாருடையது? அவையெல்லாம் பிசாசினால் ஆனது. அப்படித்தான் வேதம் கூறுகின்றது. அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை பிசாசு ஆளுகிறான், ஜெர்மானியை பிசாசு ஆளுகிறான், உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் பிசாசு ஆளுகிறான். இன்னும் சில நிமிடங்களில் அதற்கு வருகிறேன். அவன் அவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறானா இல்லையா என்று நாம் கண்டுபிடிப்போம். இதுவரை இருந்ததும் இனிமேல் இருக்கு போவதுமான ராஜ்யங்கள் எழுத்தின் மேலும் தேவன் தமது ராஜ்யத்தை நிலைநாட்டும் வரை பிசாசு ஆதிக்கம் செலுத்துகிறான். அதில் உள்ள ஒவ்வொருவரும் பிசாசு என்று கூற நான் முனையவில்லை. அரசாங்கங்களில் தேவ பக்தி உள்ள மனிதர் உள்ளனர். இன்னும் சில நாட்களில் அப்படிப்பட்ட ஒருவர் இங்கு வந்து சகோதரன் ஆர்கன் பைட்டுடன் படக்காட்சி ஒன்றை காண்பிக்கப் போகின்றார். அவர் 5 ஜனாதிபதிகளின் கீழ் அரசியல் நிபுணராக வேலை பார்த்தவர். அவர் பெயர் சகோதரன் ரோ. அவர் ஒரு ஏப்ரல் 2 வாரத்தில் அவர் இங்கு இருப்பார் நினைக்கிறேன். சகோதரன் நெவல் அதை அறிவிப்பார். அவர் மிகவும் அருமையானவர். அவருக்கு 8 மொழிகளில் பேச முடியும் என்று கூறினார். அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போதோ தேவனிடம் பேசுவதற்கு அவருக்கு மொழியே இல்லாமல் போயிற்று. எனவே தம்மிடம் பேசுவதற்கே தேவன் அவருக்கு ஒரு மொழியை தந்தார். அதற்கு முன்பு அவர் பேசி பழகியிராத ஒரு மொழியை தந்தார். சரி, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் சேனை வீரர்களே, ஜெபவரிசை தொடங்குவதற்கு முன்பே இதை கவனியுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அங்கே எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும், அதில் ஏதோ ஒரு பகுதியை அல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்படிப்பட்ட நாட்களில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், நிற்கவும். ஆமென். புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள் தேனே, நிற்கத்தக்கதாய் உங்களால் ஆன எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அப்பொழுது நில்லுங்கள், அசையாதே. ஆகையினால் உங்கள் அறையில், இதை கவனியுங்கள், இது என்ன என்பதை கவனியுங்கள். உங்கள் அறையில், அதாவது உங்கள் சரீரத்தின் மத்திய பாகம், புரிகின்றதா?
சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாய். சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. அது சரி, உமது வசனமே சத்தியம். சரியா? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அது என்னவென்றால், சரியானது எதுவோ அதை செய்யுங்கள். உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை உடையவளாய் இருக்கிறீர்கள். சரியானது எதுவோ அதையே செய்வது. நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் எங்கும் எந்த இடத்திற்கும் எந்த நேரத்திலும் செல்லுங்கள். சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தல் புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக, இது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அரை அம்புகளை தகத்தெறிய செய்யும். புரிகின்றதா? உள்ளாங்க நீயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை தரித்துக் கொள்ளுங்கள். லட்சண்யம் என்னும் தலைச்சீராவை, அது ஆத்மா சிந்தை. இங்கே தான் சிந்தையுள்ள தலை, தலையை மூடிக்கொள்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தலைச்சீராவை நீங்கள் எப்படி விட்டுவிட முடியும்? அது என்ன செய்கிறது? அது ஒரு பாதுகாப்பு. தலைச்சீரா எதனால் செய்யப்படுகிறது? வெண்கலத்தால். வெண்கலத்தை உருக்கி மிருதுவாக்க முடியாது, அது கடினமானது. இரும்பை காட்டிலும் கடினமானது. வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு தலைச்சீரா, அது என்ன? லட்சண்யம். இதனை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு, அதாவது நான் பெறும் சுகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, என் ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது, என் அனுபவம் அவருடைய வார்த்தையுடன் பொருந்துகிறது என்று அறிந்து கொள்ளுதல். சபையினுடைய கருத்து அல்ல, வார்த்தையினுடைய கருத்து. ஆமென். அதுதான் காரியம். பாதுகாக்கும் என்றால் மூடப்பட்டுள்ளது. லட்சண்யம் என்னும் தலைசீரா, விடுதலை. அதை எடுத்துக்கொண்டு பின்னர் அணிவகுத்து முன் செல்லுங்கள். ஓ, இப்பொழுது நாம் அதை செய்ய வேண்டுமாயிருக்கிறோம். சாத்தானின் சேனை, இப்பொழுது கவனியுங்கள். நான் துரிதப்பட வேண்டும், ஆனால் இதை புரிய வைக்க வேண்டும். சாத்தானின் சேனை வியாதிகளை கொண்டு வருகிறது. சாத்தான் அதுவாகத்தான் இருக்கிறான், அவன் அழிப்பவன். சாத்தானின் முழு ராஜ்யம் வியாதி, மரணம், துக்கம், ஏமாற்றம், கவலை போன்றவர்களை கொண்டுள்ளது. எல்லாமே சாத்தானின் மேல் உள்ளது. தேவன் இங்கே ஜீவன், விசுவாசம், சந்தோஷம், சமாதானம் என்பவர்களாயிருக்கிறார். புரிகின்றதா? இப்பொழுது அந்த இரு சேனைகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறதா இருக்கின்றது. அவை போரிடுகின்றன. இப்பொழுது இந்த கட்டிடத்தில் அவை போரிட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் நாள்தோறும் உங்களில் போர் புரிந்து கொண்டிருக்கின்றன. சாத்தான் உங்களை பின்தொடர்கின்ற எல்லா சக்தியும், அந்த பிரம்மாண்டமான ராஜரீக ஆசாரிய கோலியாத் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் சரிதான். ஆனால் தேவனோ உங்கள் சுவிசேஷத்தை கொண்டு அரணித்திருக்கிறார். ஆமென். உங்கள் அறையில் சத்திய வார்த்தையை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். மகிமை பிரசங்கிய அருதான் இது. லட்சண்யமனும் தலைசீரா, விசுவாசம் என்னும் கேடகம், பட்டயம் உன் கையில். சாத்தானே, உன்னை சந்திக்க வருகிறேன். நீ என்னை விஞ்ஞானத்தின் நாமத்தினால் சந்தி. நீ என்னை நாகரிகம் நாமத்தினால் சந்தி. நீ என்னை ஸ்தாபனம் நாமத்தினால் சந்தி. நீ என்னை இரு ஆறு மற்ற நாமத்தினால் சந்தி. ஆனால் நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை சந்திக்கிறேன். நான் உன்னை பின்தொடர்கிறேன். வழி கொடுத்து விலகு. அப்பொழுது மரணம் கூட அங்கு நிற்க முடியாது. அதன் வழியாக ஒரு துளையை வெட்டுங்கள். அது உண்மை. சாத்தானின் சேனை வியாதிகளை கொண்டு வருகிறது. தேவனுடைய சேனையோ அவைகளை துரத்த நியமிக்கப்பட்டுள்ளது. ஆமென். அதுதான் காரியம். ஒவ்வொரு முறையும் சாத்தான் உங்கள் மேல் ஏதாவது ஒன்று எரியும் போது தேவனுடைய சேனையானது அவனை பொறுமை தள்ளும். ஆமேன். பொறுமை தள்ளு. அந்த உபாயத்தைத்தான் தேவன் இருக்கும்படி கையாளுகிறார். தேவனுடைய வார்த்தையை அபிசுவாசிக்கும்படி சாத்தான் நிர்மூலமாக்கும் சேனையை உபயோகித்து இஸ்ரவேலுக்கு இருந்ததை காட்டிலும் மேலான ஒரு ராஜ்யத்தை நிலைநாட்டினான். ஆனால் தேவன் அவனை பொறுமை தள்ளினார். தேவனுடைய போக்கே பொல்லாங்கை புறம்பே தள்ளுதல், விவாதத்தை புறம்பே தள்ளுதல், கோட வழக்கங்களை புறம்பே தள்ளுதல், களைப்பை புறம்பே தள்ளுதல், ஜாதிகளை புறம்பே தள்ளுதல், பாவத்தை புறம்பே தள்ளுதலாம். நீங்கள் அதற்கும் மேலாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பிசாசியும் உங்கள் காலடியில் கொண்டிருக்கிறீர்கள். அவன் தலையை தூக்க முற்பட்டால் என்ன? நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறுத்திருக்கிறது எது? உங்கள் புலன்களுக்கு நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். உங்கள் சொந்த மனித கருத்தை நான் நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடும். உங்கள் விவாதத்துக்கு நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். அவை அனைத்திற்கும் நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். சந்தேகக்காரர் ஒருவன் பரலோகத்தில் சென்ற போது என்ன நேர்ந்தது? தேவன் அவனை உதித்து வெளியே தள்ளினார். கிறிஸ்துவுக்குள் உயிரோடு வீரர்களிடம் அவர் என்ன கூறினார்? பிசாசு வந்தால் அவனை உதைத்து தள்ளுங்கள். அவரை புறம்பாய் தள்ளுங்கள்.
சேனைக்கு
பயிற்சி அளித்து அவர்களை உலகின் எல்லா பாகங்களுக்கும் அனுப்பின போது நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என் வீரர்களாகிய விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், கற்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஜாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். கிறிஸ்தவ வீரர்களை யுத்தத்துக்கு அணிவகுத்து செல்லும் போல் முன் செல்வீர். இயேசுவின் சிலுவை முன் நிற்க முன் செல்வீர்களாக. நான் அவருடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன். ஆயும் நான் பிடித்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிடித்திருக்கிறார். வார்த்தை முன் செல்ல தேவன் தமது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினால் வெட்டி வடி உண்டாக்கி கொண்டு செல்கிறார். அவனை காயப்படுத்துங்கள். கிராண்ட் என்பவர் ரிச்மண்டை கைப்பற்றின போது கிராண்ட் வருவதை அந்த சிறு தெற்கத்திய ஸ்திரீ கண்டவுடன் அவள் ஆவியினால் ஏவப்பட்டு இந்த பாடலை பாடினாள் என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வருகையின் மகிமையை என் கண்கள் கண்டன. அவர் கோபாக்கினோடு உள்ள திராட்சையை சேர்த்து வைக்கப்பட்டுள்ள ஆலயம் இருக்கிறார். அவருடைய வேகமான மின்னலின் பட்டயத்தை கொண்டு அவருடைய விசுவாசம் உள்ளவர்களை விடுவித்தார். அவருடைய சேனைகள் அணிவகுத்து முன் செல்கின்றன. ஆமேன். கிராண்ட் எப்படி ரிச்மண்டை கைப்பற்றினார்? அவர் அப்படியே அதனில் வந்த போது ஆமேன் அந்த விதமாகத்தான் அவர் ரிச்மண்டை கைப்பற்றினார். வீரர்களும் அவ்வாறே பாவத்தையும் வியாதியையும் கைப்பற்றுகின்றனர். ஆமேன். அவர்கள் உள்ளே நுழைந்து விடுகின்றனர். ஆமேன். அவ்விடமாகத்தான் அவர்கள் சந்தேகங்களையும் பயங்களையும் மற்றவைகளையும் மேற்கொள்கின்றனர். ஏதாவது ஒன்று தலை தூக்கினால் அவர்களதை வெட்டி வீட்டி வெளுக்குகிறார்கள். ஓ என்ன, அதுதான் காரியம். தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களை கீழே தள்ளினது போல இவைகளையும் புறம்பே தள்ளிவிடுகிறார். நமது மகத்தான தலைமை தளபதி அது எப்படி செய்யப்பட்டது என்று காண்பித்தார். ராய் ராபர்ட்சன், சகோதரன் ஸ்பங்க் போன்ற ராணுவத்தில் சேவை புரிந்த உங்களுக்கு உண்மையான தளபதி எப்படி இருப்பான் என்று அறிவீர்கள். ஒரு சமயம் நான் சற்று சின்னவனாயிருந்தேன். கீழே அங்கே தான் இருந்தது ஜெஃபர்சன் தீயணைக்கும் படை. பவுல் என்ற இடம் தீப்பிடித்துக் கொண்டது. ஜெஃபர்சனில் தீயணைக்கும் படை அங்கு நின்று கொண்டிருந்தது. தீயணைக்கும் அதிகாரி இங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள் என்றார். இங்கு இருக்கின்ற இந்த சிறு ரப்பர் குழாயை வைத்திருந்தார்கள். இன்று கிளாஸ்வில் தீயணைக்கும் படை அங்கு வந்தது. இங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள் என்றார். அதற்குள் பவுலின் கட்டிடம் எரிந்து போயிற்று. அவர்கள் லூயிஸ்வில் தீயணைப்பு படை வரவழைத்தனர். இவர்கள் தீயணைப்பில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். சங்குகள் எப்படி முழங்கிக் கொண்டு வந்தன. இங்கிருந்த படைகளின் தலைமை அதிகாரிகள் இங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள், அங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள் என்றனர். பயிற்சி பெறாத மனிதர். சகோதரனே, லூயிவில் தீயணைப்பு வண்டி வந்து நின்ற மாத்திரத்தில் அந்த ஏணியின் மேல்படியில் யார் இருந்தது? தலைமை அதிகாரி. அந்த ஏணி மேலேறி செல்ல அவர் அதனுடன் சென்றார். அது ஜன்னலை தொட்ட போது அவர் ஜன்னலை கூட அடையவில்லை. அதற்கு முன்பாகவே அவருடைய கோடாலியை எடுத்து ஜன்னலுக்குள் எறிந்து பையன்களே பின்னாலே வாருங்கள் என்றார். சில நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டது. சிறந்த ஒரு தலைவர். இங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள், அங்கு சிறு தண்ணீர் பீச்சுங்கள் என்று சொல்லும் அதிகாரி அல்ல அவர். ஆனால் பையன்களே என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுபவர். ஆமேன். வழிகாட்டினான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவன் காண்பித்தான். நன்கு பயிற்சி பெற்ற அந்த தீயணைப்பு படையினர் சில நிமிடங்களுக்குள் தீ அணைத்து விட்டது என்று நான் எண்ணினேன். ஏன், நான் என்ன செய்கிறான் என்பதை நன்கு அறிந்த ஒரு தலைமை அதிகாரி அவர்களுக்கு இருந்தார். சகோதரனே, உங்கள் வேத சாஸ்திரத்தை குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுங்கள். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகளும் ஸ்தாபனங்களும் அதனுடன் விளையாடி கொண்டிருங்கள். ஆனால் எனக்கோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறின ஒரு தலைமை அதிபதி இருக்கிறார். நல்லது என்னால் உகர முடியுமானால் உணர முடியுமானால் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஓ, அர்த்தமற்றது. தலைமை அதிபதி அதை எந்த விதமாக செய்தார் என்பது இவ்விதம் தான். லூக்கா 4 அதிகாரத்தில் கூறியுள்ளார். அதை படிக்க எனக்கு நேரமில்லை. இன்று காலை நீங்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 4 அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சென்று பெரிய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி போதகர்களையும் மூப்பர்களையும் கார்டினல்களையும் பேராயர்களையும் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. அவர் அதை ஒருபோதும் கூறவே இல்லை. சாத்தான் அவரை சந்தித்த போது, நீர் பசியாயிருக்கிறீர், இந்த கற்களை அப்பமாக்கும் என்றார். அவர் எழுதியிருக்கிறது, அவன் உயிரவாறு நான் உண்மை உயிரை கொண்டு போய் சிலபத்தை காண்பிக்கிறேன் என்றான். ஆனால் எழுதியிருக்கிறது, நீர் இதை செய்தால் நான் இதை செய்வேன். எழுதியிருக்கிறது. அப்படித்தான் செய்யப்பட்டது என்று நமது தலைமை அதிபதி கூறினார். சகோதரியே, அது எப்படி செய்யப்பட்டது? அது எழுதியிருக்கிறது. ஜாதியஸ்தர் மேல் நீங்கள் கைகளை வைத்தால் அவர்கள் சுஸ்தமாவார்கள். அது எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தில் அவர்கள் பிசாசை துரத்துவார்கள். ஆமே, அது என்ன? எழுதியிருக்கிறது. அதுவே தளபதியின் கட்டளை. அது எழுதியிருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது எழுதியிருக்கிறது. அது எழுதியிருக்கிறது. அது எழுதியிருக்கிறது. அதுதான் கட்டளை. அதுதான் ராணுவ வீரன். அதுதான் முறை. நான் முன்னேறிக் கொண்டிருக்கும் பீரங்கி படை அதுவே. தாவீது
செய்தான்,
அவன் ஒரு கோலியாத்திடம் நேரடியாக நடந்து சென்றான். அவர் நமக்கு காண்பித்தார் அது எப்படி செய்யப்பட்டது என்று. ராணுவத்திற்கு தாவீது எவ்வாறு காண்பித்தான் அது எப்படி செய்யப்பட்டது என்று? தாவீது இஸ்ரவேலுக்கு அதை எவ்வாறு காண்பித்தான்? தாவீது என்றால் அன்பார்ந்தவன், இரட்சகர் என்று பொருள். தாவீது எப்படி செய்தான்? அவன் அது செய்யப்பட வேண்டிய முறை இதுதான், தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள நம்பிக்கை. கோலியாத் அங்கு வந்து, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இந்த ஈட்டின் முறையில் உன்னை தூக்கி பறவைகளுக்கு உன்னை ஆகாரமாக கொடுப்பேன் என்றான். தாவீதோ, நீ என்னை ஒரு ஸ்தாபனமாக சந்திக்கிறாய், ஒரு நவீன விஞ்ஞானியாக என்னை சந்திக்கிறாய், பெரிய 14 அடி நீளமுள்ள உன் பட்டயத்துடன் என்னை சந்திக்கிறாய், என்னால் தரையிலிருந்து கூட தூக்க முடியாத பித்தளை தலைச்சீராவையும் கேடகத்தையும் கொண்டவனாய் என்னை சந்திக்கிறாய், பயிற்சி பெற்ற ராணுவ வீரனாக என்னை சந்திக்கிறாய், வேத சாஸ்திரத்தில் நீ பெற்ற அநேக டாக்டர் பட்டங்களை என்னை சந்திக்கிறாய், இவை அனைத்துக்குள்ளும் நீ என்னை சந்திக்கிறாய். ஆனால் நானோ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், இன்றைக்கு உன் தலையை உன் தோள்களில் இருந்து வெட்டுவேன் என்றான். ஆமே. அந்த சிறு பையன் அந்த ராட்சதனுக்கு எதிராக வருகிறான். ஆனால் அவன் தான் எங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பின்னால் பயத்தினால் நடுங்கி பாவம் அந்த சிறு பையன் என்றனர். கோலியாத், நான் என்ன செய்கிறேன் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று கெஜித்துக் கொண்டு வந்தான். தாவீதுக்கு 5 எழுத்துக்கள் கொண்ட இயேசுவில் விசுவாசம் என்ற 5 கற்கள் இருந்தது. அதை தொடங்குவதற்கு ஒரு சிறு கல். அவன் அதை அப்படி சுழற்றினான். பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை பற்றி கொண்டு அது சுழன்று சேர்ந்தது. கோலியாத்தை தரையில் வீழ்த்திட்டு அபிதமாகத்தான் அது செய்யப்பட்டது. இயேசுவானவர் இவ்விதமாய் சொன்ன போது அந்த முறையாகத்தான் சொன்னார். சகோதராகி, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்லும் போது இந்த பிசாசுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிய விரும்பினால் அது எப்படி செய்யப்பட்டது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றார். சாத்தான் கோலியாத், நான் உன்னை சந்திக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று காண்பிக்கிறேன். நீ பசியாயிருக்கிறீர், தேவனுடைய குமாரனே ஆனால் உமக்கு சவால் இடுகிறேன். நீ தேவனுடைய குமாரன் என்று உமை அழித்துக் கொள்கிறீர், உமக்கு சவால் இடுகிறேன். நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி செய்யும், சாப்பிடும், நீ பசியா இருக்கிறீர், நீ தேவனுடைய குமாரனையானால் அதை செய்ய உங்களுக்கு வல்லமை இருக்கும் என்றான். ஆனால் அவரோ எழுதியிருக்கிறதே என்றார், மனுஷன் 44 மாத்திரம் பிழைப்பதல்ல. ஓ, அப்படித்தான் நமது தலைமை நபதி செய்தார். அவரை ஆலயத்தில் உப்பருக்கின் மேல் கொண்டு நிறுத்தி தாழ குறித்தால் இப்படி எழுதியிருக்கிறதே, உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர், ஆம், ஆனால் மறுபடியுமாக எழுதியிருக்கிறதே என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் தம்மை யார் என்று அழைத்துக் கொண்டார் என்று பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அப்படி எழுதியிருக்கிறது. மறுபடியும் அதை போன்று பாருங்கள். ஓ, என்ன அவர் என்ன செய்தார்? அவர் தேவனுடைய வார்த்தையினால் அவனை தோற்கடித்தார். பிசாசின் உபாயம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அபிசுவாசிக்கும்படி செய்வதாகும். ஆனால் தலைமை அதிபதியோ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஓ, அவர்களுடைய தலைமை அதிபதியாகிய சாத்தான் இந்த ஸ்தாபனங்களில் சில அவனுக்கு விரிந்த குளம்புகள் உள்ளதென்றும் விரிந்த வால் உள்ளதென்றும் உங்களை நம்ப செய்ய முயற்சிக்கிறார்கள். அதை நீங்கள் நம்பாதீர்கள். அவன் அபிதம் இல்லவே இல்லை சகோதரனே. அவன் அப்படி இல்லை. அவன் அப்படி இல்லை ஐயா. அவன் தந்திரம் உள்ளவன். அவன் காண்பதற்கு அப்படி உள்ளதாக நம்ப வேண்டாம். உங்களை பயமுறுத்த அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். அது பிசாசு அல்ல. முதலாவதாக பிசாசுக்கு குழம்பு கிடையாது. நான் நம்ப மாட்டேன். அவன் ஒரு ஆவி. பிசாசு ஒரு ஆவிதான். அவர்கள் சித்தரிப்பது போல் அவனுக்கு விரிந்த குழம்புகளும் மற்றவர்களும் கிடையாது. இல்லை இல்லை. ஆனால் அவன் ஞானமுள்ளவன். அவன் உண்மையாகவே ஞானமுள்ளவன். நன்கு கல்வி பயின்றவன். எப்பொழுதுமே அப்படித்தான். உலக பிரகாரமா ஞானத்தில் கை தேர்ந்தவன். ஓ ஆமாம், அவன் அழகுள்ளவன். அவன் தன் சேனையை உலக பிரகாரமா ஞானத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்த்திருக்கிறான். சகோதரனே, உன்னுடைய வார்த்தையை பேச முயற்சிக்காரே. அற்புதங்களை நாட்கள் கடந்து விட்டன என்று கூறும் ஒருவரை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். சாஸ்திரத்துக்கு விரிந்த குழம்புகள் கிடையாது. சகோதரனே, அவன் வேத சாஸ்திர கல்லூரியிலிருந்து வெளிவந்து மெருகேற்றப்பட்டவன். அவன் கல்லறி உள்ளவன். PhD, LLA, PQU, ST போன்ற பட்டங்கள் இன்னுமாயுள்ள மற்ற யாவையும் உடையவன். புரிகின்றதா? அவன் அதிக கல்வியறி உள்ளவன். அவன் ஞானம் உள்ளவனா? நிச்சயமாக. சர்ப்பமானது எல்லாவற்றையும் பார்க்கலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. தலைமையிலே கீழே வாரிவிட்டுக் கொண்டு கோட்டில் ஒரு சுருக்கமும் கூட இல்லாமல் சாமர்த்தியம் உள்ளவன். அவனால் இருக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் உள்ளவனும் சாமர்த்தியம் உள்ளவனுமா இருக்கிறான். அது உண்மை. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை உறுதியாய் அறியாமல் அவனுடன் விளையாட வேண்டாம். அது உண்மை. ஓ, ஆனால் அவனுடைய பழைய உபாயம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் என்ன செய்ய முயல்கிறான் என்று நமக்கு தெரியும். நாம் தேவனுடைய வார்த்தையை அபிசுவாசிக்கும்படி செய்ய அவன் முயல்கிறான். அவனுக்கு விரிந்த குழம்புகள் கிடையாது. இல்லை இல்லை இல்லை. இப்பொழுது அவனுக்கு விருந்து குழம்புகள் இல்லையானால் அவன் வேறு ஏதாவதாக இருக்க வேண்டும். அவன் தந்திரம் உள்ளவன், ஞானவான், கல்வி கற்றவன், ஒழுங்காக அமைத்துக் கொண்டவன். சகோதரனே, அவிதமாகவே அவன் அவனுடைய சேனி அமைத்திருக்கிறான். கவனியங்கள், ஒருமுறை சுவிட்சர்லாந்தில் கணங்களை எங்கு நிறுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. எதிரியாக ஜெர்மானிய படை அங்கே சுவிட்சர்லாந்திற்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. அது காண்பதற்கு செங்கல் சுவரை போல் இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் பிடித்திருந்த ஒவ்வொரு ஈட்டியும் இந்த விதமாக 8 அல்லது 10 அங்குலம் முன்னால் நீண்டி வெளிவந்திருந்தது. அவர்கள் பாவம் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினருக்கு எதிராக வந்தனர். இவர்களிடம் என்ன இருந்தது? அறிவாள்களும் கம்புகளும் கற்களும் மாத்திரமே இருந்தது. அவர்கள் அங்கு எதிர்த்து நின்றனர். அவர்களுக்கு பின்னால் மலையின் மேல் அவருடைய வீடுகள் இருந்தன. சுவிட்சர்லாந்து படையினர் ஜெர்மானிய படையினரை எதிர்த்து புறப்பட்ட இவர்கள் அவர்களுக்கு ஒரு தீங்கு விளைக்கவில்லை. ஆயினும் ஜெர்மானிய படை உள்ளே நுழைந்து நாட்டை கைப்பற்றினது. இந்த உலகில் இந்த பிள்ளைகள் என்ன செய்தது? அது சிறு பிள்ளையாகவே இருந்தது. கூடுமானால் அவர்களுடைய உயிரையும் கொல்லக்கூடியவனாக சாத்தான் இருந்தான். நிச்சயமாக இதோ அவன் முதிர்ச்சி அடைந்தவனாக இருந்தான். அந்த நாட்டினர் ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை பாதுகாக்க முனைந்து தங்கள் நாட்டை பாதுகாக்க அணிவகுத்து நின்றனர். ஆர்னால்ட் ஸ்பான் விங்கல் ரீட் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இருந்தான். எதிரிப்படை வந்தது. அவர்கள் எதிரிப்படையால் சூடப்பட்டனர். நாம் என்ன செய்வோம் என்று அவர்கள் திகைத்தனர். எங்கு பார்த்தாலும் சமுத்திரம் போன்ற மனிதர்கள், நன்கு பயிற்சி பெற்ற படையினர். சாத்தான் அந்த விதமாகத்தான் செய்கிறான். நன்றாக பயிற்சி பெற்றவர்கள் கையில் ஈட்டியை பிடித்துக் கொண்டு 1, 2, 1, 2 என்று அடி எடுத்து அந்த சேனை வந்தது. அணிவகுத்து முன்னேறி அந்த சிறு படைக்கு நுழைந்தால் போதும், அவருடைய ஈட்டிகள் அவர்களுக்குள் பாய்ந்துவிடும். சுவிட்சர்லாந்து படையினருடைய முடிவு அவ்வளவுதான். மலையின் மேல் அவருடைய வீடுகளும் அவர்களுடைய அருமையானவர்களும் இருந்தனர். பெண்கள் பலவந்தப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாலிப குமாரத்திகளும் பிள்ளைகளும் கொல்லப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகள் தீக்கிரையாகும். அவர்களுடைய ஆகாரம் ஆடு மாடுகள் எல்லாமே அழிக்கப்படும். அதோ அவர்கள் அங்கே இருந்தனர். என்ன நேர்ந்தது? அப்பொழுது ஆர்னால்ட் ஸ்பான் வீங்கல் ரிக்கெட் என்ற ஒருவனுக்கு உணர்ச்சி மேலிட்டது. அவன், சுவிட்சர்லாந்து மனிதர்களே, இன்று நான் சுவிட்சர்லாந்துக்காக மறிப்பேன். ஆமேன். என்று நான் சுவிட்சர்லாந்துக்காக மறிப்பேன் என்றான். அவர்கள், நீ என்ன செய்ய போகின்றா என்று கேட்டனர். அவன், நீங்கள் என்னை பின்தொடர்ந்து உங்களுக்குள்ள முழு பலத்துடன் போரிடுங்கள் என்றான். அவன் அங்கு எழுப்பி நின்று கொண்டு தன் ஈட்டியை கீழே எரிந்து தன் கையில் உள்ள சிறு கோலை இப்படி பிடித்துக் கொண்டு தன் கைகளை உயர்த்தி மிகுந்த சத்தமிட்டு எதிரியின் படைக்குள் ஓடி சுதந்திரத்துக்கு வழிபடுங்கள் என்று உரக்க சத்தமிட்டு அவனால் முடிந்த அளவிற்கு அந்த சேரிகளுக்குள்ளாக பாய்ந்து சென்றான். தன்னால் இயன்றவரை அவர்களுடைய ஈட்டிகளை பிடுங்கி தன் மார்பில் பாய்ச்சி மறித்து போனான். அதற்கு முன்பு அவன், அவர்களிடத்தில் தூரத்தில் எனக்கு ஒரு சிறு குடும்பம் உள்ளது. என் மனைவியும் குழந்தைகளும் அங்குள்ளனர். நான் அண்மையில் வாங்கிய வீட்டை விட்டு செல்கிறேன். என் குடும்பத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் இன்று நான் சுவிட்சர்லாந்துக்காக மறிக்கிறேன். நாட்டை காக்க என் உயிரை கொடுக்கிறேன் என்றான். அவன் தான் வீரன். அன்று முதல் போர் இருக்கவில்லை. அது அதனை முடித்து விட்டது. அவன் காண்பித்த வீரத்தின் விளைவாக எதிரின் படை முறியடிக்கப்பட்டது. எதிரி படை குடும்பினது. சுவிட்சர்லாந்து நாட்டினர் அவர்கள் மேல் கற்களை உருட்டி அவர்களை நாட்டை விட்டு துரத்தினர். அவர்கள் திரும்பி வரவே இல்லை. அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. புரிகின்றதா? ஏன், அது ஒரு தீர்மான செயல். ஆனாலோ சகோதரனே, அறியாமை, மூட நம்பிக்கை, சந்தேகம், குழப்பம், ஏமாற்றம், பயம் போன்றவை தேவனுடைய பிள்ளைகளை மூலையிலே தள்ளி இருந்த போது இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் கொண்ட ஒருவர் இருந்தார். இன்றைக்கு நான் ஜனங்களுக்காக மறிக்கிறேன் என்றார். அது உண்மை. அவன் தன் செயலுடன் என்ன கூறினான்? என்னை பின்தொடர்ந்து உங்களுக்குள்ள எல்லாவற்றோடு போரிடுங்கள். உங்களிடம் தண்டாயுதம் இருந்தால் அதை கொண்டு சண்டையிடுங்கள். பயப்பட வேண்டாம். உங்களிடம் கம்பு இருந்தால் அதை கொண்டு சண்டையிடுங்கள். உங்களிடம் பாறை இருந்தால் அதை கொண்டு சண்டையிடுங்கள். உங்களிடம் எது இருந்தாலும் என்றான். நமது தலைமை அதிபதி இன்று அதைத்தான் கூறுகிறார். நான் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வல்லமை பொருந்திய பிசாசை தோற்கடித்தேன். அவர் அவனை வார்த்தையை கொண்டு துண்டு துண்டாக வெட்டினார். ஆமென். உங்களிடம் இருப்பதை கொண்டு உங்களிடம் ஒரு வார்த்தை இருந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பரிகாரி. அவரை வெட்டுங்கள், அவரை பின்பற்றுங்கள். ஆமென். நமது தளபதியை பின்பற்றுங்கள். ஆமையா, அவர் அவனை துண்டு துண்டாக வெட்டினார். தன்னுடைய பெரிய அழகிய ராஜ்யங்களும் அதிக அழகும் எல்லாம் தற்கால நாகரிகம் கொண்டவர்களாய் விளங்குகின்றன. ஆனால் அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அது உண்மை. அவன் இப்பொழுது பூமியில் உள்ள எல்லா மிருகங்களை பார்க்கிலும் மிகுந்த தந்திரமுள்ளவனாய் இருக்கிறான். ஆமையா, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிக புத்திமான்களாய் இருக்கிறாள் என்று இயேசு சொன்னார். இந்த இரு பெரிய போராட்டங்களும் நாம் இப்பொழுது முடிக்க வேண்டும். இப்பொழுது இந்த இரு பெரிய போராட்டங்களும் ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளது. இந்த மணி வேளையில் தான் வியாதியும் மற்ற எல்லா காரியங்களும் உலகத்தை அதிகமாக தாக்கியுள்ளது. மருத்துவ விஞ்ஞானமே திகைத்து நிற்கும் அளவுக்கு, எல்லாமே திகைத்து நிற்கும் அளவுக்கு வந்துவிட்டது. தேவனுடைய சிறு சேனை இப்பொழுது மூலையில் தள்ளப்பட்டுள்ளது. மற்றது ஆர்னால்ட் ஸ்பான் விங்க்ரீட் எழும்புவதற்கு நேரம் வந்துவிட்டது. மற்றொரு தேவனுடைய மனிதன் எழுப்புவதற்கு இதுவே நேரம். ஒரு எலியா தோன்றுவதற்கு நேரம் இதுவே. ஏதோ சம்பவம் நிகழ இதுவே நேரம். தேவனுடைய சேனையே, உன் சிந்தையை அடக்கிக்கொள். உன் பலன்கள் மூலம் பிசாசு அழிக்கக்கூடியதை சிந்திக்க ஒருவரும் நின்று யோசனை செய்யாதே. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவற முடியாது என்பதை மாத்திரம் ஞாபகம் கொள். இந்த இரு மகத்தான சேனைகளும் வெள்ளம் போல சத்துரு வரும்போது, இன்றைக்கு வருவது போல் அப்பொழுது என்ன செய்வதாக தேவன் வாக்களித்துள்ளார்? கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நீ அவர்களில் ஒருவனா? ஆமையா. நாம் யாக்கோபு 4:7 இவ்வாறு கற்பிக்கப்பட்டுள்ளோம். அதை படிக்க எனக்கு நேரம் இல்லை. யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது நடந்து செல்ல மாட்டான், உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறீர்கள்? நமது தலைமை அதிபதி நம்முடன் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறாரோ அதே விதமாக செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய வார்த்தையின் மூலம் அது எப்படி செய்யப்பட்டது என்று நமது தலைமை அதிபதி நமக்கு அறிவித்திருக்கிறார். சரி, முடிக்கும் தருணத்தில் இதை கூற விரும்புகிறேன். அந்த பழைய பிசாசு வெட்கமடைந்து விட்டான் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அவன் ஒரு குழந்தையை தாக்குவான் நினைக்கிறீர்களா? அவன் எதையும் தாக்குவான். அவன் இயேசுவை தாக்கினான். அவன் 3 கொடியை தாக்கினவன் இயேசுவிடம் வந்தான். உங்களுக்கு தெரியுமா, அவன் ஒருவரை மாத்திரம் அவனை தாக்கவில்லை. அவன் உங்களை வியாதியால் தாக்குவான். பின்னர் மறுபடியும் வந்து, அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டன, நீ சுகம் பெற முடியாது, அப்படி ஒன்றுமில்லை என்று கூறி தாக்குவான். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவன் இயேசுவை 3 முறை தாக்கினான். தேவனுடைய வார்த்தையின் பேரில் அவன் அவிசுவாச கொண்டவனாய் அவன் இயேசுவின் மேல் 3 கொடிய தாக்குதல்களை புரிந்தான். இயேசுவே வார்த்தையாயிருந்தார் நிச்சயமாக, ஆனால் அவன் அதை நம்பவில்லை. நீர் குமாரனே ஆனால் எதிரி தாக்குதல் புரிவது போல் அவன் கொடிய தாக்குதல் வருகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு அற்புதத்தை காண்பியும், அது செய்யப்படுவதை நான் காணட்டும். சகோதரனே, அவன் 3 கொடிய தாக்குதல்களை கொண்டு வந்தான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இயேசு என்ன செய்தார்? இயேசு தேவனுடைய வார்த்தை, அவரே வார்த்தையாயிருந்தார். சாத்தான் வார்த்தையை தாக்கினான். மகிமை, எனக்கு பிரசங்கம் செய்ய ஆர்வம் தோன்றுகிறது. உண்மையாக இயேசுவே வார்த்தையாயிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வாசம் பண்ணினார். இயேசுவே வார்த்தையாயிருந்தார். அவர் என்ன செய்தார்? அவனை நார் நாராக வெட்டினார். ஓ, என்ன, நான் முடிக்க போகிறேன். இயேசு என்ன செய்தார்? அவர் வார்த்தையாயிருந்தார். எனவே வார்த்தையை கொண்டு சாத்தானுடைய கொடிய தாக்குதல்களில் அவனை வெட்டினார். அவன் ஒரு கூட்ட பாராசூட் வீரரை போன்று அங்கு பறந்து வார்த்தையாகி இயேசுவை சூழ்ந்து கொண்டார். ஆனால் இயேசுவை வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவனை கண்ட துண்டமாக வெட்டினார். அல்லேலூயா! நிச்சயமாக அவனை துண்டு துண்டாக வெட்டி வார்த்தையினால் அவனை தோற்கடித்தார். அவனுடைய தாக்குதல்களை பாருங்கள், கவனியுங்கள். முடிக்க போகும் நேரத்தில் கூர்ந்து கவனியுங்கள். அவன் தாக்குதல்கள் என்ன? தேவனுடைய வார்த்தையை அபிசுவாசிக்க செய்தல், அதுவே அவனின் தாக்குதல். இதுவரை சண்டையிடப்பட்டவர்கள் மிகப்பெரிய யுத்தத்தை நீங்கள் அங்கு காண முடிகிறதா? 2 சேனைகள் மாத்திரமே உள்ளன, சாத்தானும் தேவனும். உங்களுக்கு எதிராக சாத்தான் உபயோகிக்கும் ஆயுதம் என்ன? உங்கள் ஆயுதத்தை நீங்கள் அபிசுவாசிக்க செய்யும்படி முயல்வது. அவன் உங்கள் ஆயுதத்தை பறிக்கிறான். இப்பொழுது அமைதியாக கவனிப்போம், கவனியுங்கள்.
If he can get you to disbelieve your weapon is
உங்கள் ஆயுதம் சமம் அல்லவென்றோ அல்லது அது பலமானதல்லவென்றோ உங்களை அவன் விசுவாசிக்கும்படி செய்தால் அவன் உங்கள் ஆயுதத்தை பறித்து விடுகிறான். ஓ சகோதரன் நெவில், நீங்கள் அதை அபிசுவாசிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் உங்கள் ஆயுதத்தை அவன் அபிசுவாசிக்கும்படி செய்தால் அவன் உங்கள் ஆயுதத்தை பறித்து விடுகிறான். நீங்கள் அதை கீழே வைக்கும் போது உங்கள் சண்டை முடிந்து விடுகிறது. நீங்கள் அத்துடன் முடிந்து விடுகின்றீர்கள். அந்த ஆயுதத்தை கையிலேந்தி இருங்கள், அதை கீழே வைக்காதீர்கள். அவருடைய அபிசுவாசத்தை நாம் காண்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை ஒரு நிமிடத்தில் உங்களிடம் கூற விரும்புகிறேன். ரஷ்யாவில் இதை ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களின் நன்மைக்காகவும் வேற மாணாக்கராகிய உங்களுக்கும் கூறுகிறேன். நீங்கள் ரஷ்யாவை குறித்து சந்தடி செய்தும் சத்தமிட்டுக் கொண்டு விற்கிறது என்ன? குண்டு போடப்பட்டால் அதற்கான பாதுகாப்பிடம் ஒன்றை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நான் கூற நீங்கள் கேட்டதில்லை. நீங்கள் ஏன் ரஷ்யாவை குறித்து சந்தடி செய்கிறீர்கள்? ரஷ்யா ஒன்றுமில்லை. எந்த யுத்தங்களையும் அவர்கள் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்கள் எந்த உலகத்தையும் ஜெயிக்கப் போவதில்லை. கம்யூனிசம் எந்த உலகத்தையும் ஜெயிக்கப் போவதில்லை. ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது? தேவனுடைய வார்த்தை தவறி போகுமா? இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகின்றது. நான் இப்பொழுது உலகத்துக்கு அல்லது இந்த ஒலிநாடாக்கள் எங்கெல்லாம் செல்கின்றனவோ அவர்களிடத்துக்கு பேசுகிறேன். இங்குள்ள ஜனங்களாகி நீங்கள் எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, இதை நம்புங்கள். ரஷ்யா, கம்யூனிசம், இவை ஒன்றையும் ஜெயிக்க போவதில்லை. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போக முடியாது. ரோம மார்க்கமே உலகத்தை ஜெயிக்க போகின்றது. நாம் தானியேல் தரிசனத்தை எடுத்துக் கொள்வோம். அது தேவனுடைய வார்த்தை. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆகிய நீர் இந்த பொன்தலை பாபிலோன், நமக்கு பின் வேறொரு ராஜ்யம் எழும்போ அது வெள்ளி புரிகின்றதா? அதுதான் நேரிய பெர்சிய ராஜ்யம். வேறொன்று கிரேக்க சாம்ராஜ்யம், அது மகா அலெக்சாண்டர். அடுத்து வருவது ரோமாபுரி. கம்யூனிசத்தை குறித்து அங்கு ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ரோமாபுரி உலகத்தை வென்றது. இயேசு கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகையின் போது துன்புறுத்தப்பட்டார். அவர் முதலாவதாக ரோம சாமியத்தின் ஆளுகையின் போது தோன்றினார். அவர் வரப்போகும் இந்த அவருடைய இரண்டாம் வருகை நேரத்தில் அவருடைய செய்தியானது ரோம ஸ்தாபனத்தால் துன்புறுத்தப்படுகிறது. அவர்கள் யாவருக்கும் அவள் தாயானவள். அவர் திரும்பி வரும்போது ரோம ராஜ்யத்தை அடியோடு ஒடுக்கி விடுவார். அவர் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை ஒழிப்பார் என்று யூதர்கள் எப்பொழுதுமே எதிர்நோக்கி இருந்தனர். கத்தோலிக்க குருக்கள் ஆட்சி உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தாபனங்களோடும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து சபைகளின் சங்கமாக ஒருமித்து ஐக்கியப்படுத்தி தங்களை ஸ்தாபித்துக் கொண்டுள்ளனர். எனவே கர்த்தர் உரைக்கிறதாவது அது ரஷ்யா அல்ல, அது ரோமாபுரி. ரோமாபுரியை தவிர கம்யூனிசமோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று ஆளுகை செய்யும் என்பதற்கு ஒரு வேத வாக்கியத்தை ஆதாரமாக காட்டுங்கள் பார்க்கலாம். நேபுகாத்நேச்சாருக்கு பின்பு மேடிய பெர்சியா எழுப்பினார்களா? நிச்சயமாக. கிரேக்க சாம்ராஜ்யம் அதற்கு பின்பு தோன்றினதா? நிச்சயமாக. ஆம். அங்கிருந்து ரோமாபுரி ஆட்சிக்கு வந்ததா? இனி நம்படியே காணப்படுவது போன்று அது 10 ஓட்டமன் அரசுகளாக உடைந்ததா? இரும்பு என்று அர்த்தம் கொள்ளும் பெயருடைய ஐசனோபரும், களிமண் என்று அர்த்தம் கொள்ளும் பெயருடைய குருஷேவும் இங்கு சந்தித்தனரா? குருஷேவத்தின் காலணியை கழட்டியதை வெளிப்படையான செயலாக்கி ஜனங்களுக்கு காண்பிக்க மேசையின் மேல் இப்படி அதை அளித்தாரா? சரி, ஜனங்களுக்கு இன்று என்ன நேர்ந்துள்ளது? விசுவாசம் இன்று எங்கு சென்றுள்ளது? நீங்களே தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று விசுவாசிக்க கூடாது? இன்றைய போதகர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஒவ்வொரு போதகரும் கம்யூனிசத்தை எதிர்த்து போராடுகின்றனர். கம்யூனிசம் என்பது ஒன்றுமில்லை. முன்னிலையில் ஒன்றை காட்டிக்கொண்டு வருகிறார், அதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அது ரோம மார்க்கம், ஸ்தாபன மார்க்கம். ரோம மார்க்கமே எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தாய். வேதம் அவளை வேசி என்றும் ஸ்தாபனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ள வேசியின் குமாரத்தில் அழைக்கிறது. வீரர்களே, வார்த்தையை கையெழுத்துக் கொள்ளுங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஒரு நாளில் நான் அழிந்து போவேன், ஆனால் இந்த வார்த்தைகளை ஒரு காலம் அழிந்து போகாது. வாலிப பிள்ளைகளே, என் சந்ததியில் நடக்காவிட்டால் நீங்கள் அதை காண்பீர்கள். அந்த காரியம் அங்கே இருக்கின்றது. இன்று காலை செய்தியை கேட்டீர்களா? திருமதி கென்னடி போப்பானவரை காண சென்றதும் போப்பானவர் என்ன சொன்னார் என்று கேட்டீர்களா? புரிகின்றதா? உலகில் உள்ள எல்லா மதங்களுமே ஞாயிறன்று இதை குறித்து சற்று அதிகம் பேசலாம். புரிகின்றதா? ரஷ்யாவை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ரஷ்யா கடற்கரையில் உள்ள ஒரு சிறு கூழாங்கல். கம்யூனிசத்தை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ரோம மார்க்கம் மற்ற சபைகளுடன் ஒன்றாக இணையும் போது அதை கவனித்து பாருங்கள். கம்யூனிசம் உலகத்தை ஆளும் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நான் வார்த்தையின் வழியே செல்கிறேன். மற்றவை எந்த வழியாக சென்றாலும் நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ரோம மார்க்கம் தான் உலகத்தை கைப்பற்றும். ரோம மார்க்கம் எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தாய். ரோம மார்க்கம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு ஸ்தாபனமும் இருந்ததில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் அவளுக்குள் இருந்து வெளியே வருகிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவள் வேசிகளுக்கு தாய். இதில் இன்னும் அரை நாள் பேசிக் கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் நகர்ந்து செல்வது நல்லது. சத்ரு நம்மை தாக்கும் பொழுது அப்பொழுது ஓ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ எங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? பின்பாக போகின்றீர்களா? ஒப்புறவாக போகின்றீர்களா? உண்மையான வீரன் அப்படி செய்ய மாட்டான். இல்லையா? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே வேதம் அப்படித்தான் கூறுகிறது அல்லவா? கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? வார்த்தையில் நிலைத்திருக்கும் சிந்தை. அது உண்மை. வார்த்தையில், பிதாவின் வார்த்தையில் அவர் நிலைத்திருந்து ஒவ்வொரு முறையும் அவர் சத்துருவை தோற்கடித்தார். சத்துரு நம்மை எதிர்த்து நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கூறும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வார்த்தையில் நிலைத்திருங்கள். அது சரி. அப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். வார்த்தை என்பது என்ன? வேதம் இங்கு சொல்லுகிறது, அதை இப்பொழுதுதான் படித்தோம். தேவனுடைய ஆவியே வார்த்தையா இருக்கிறது. புரிகின்றதா? இங்கே கவனியுங்கள். அச்சன்யம் என்ற தலைசீராவையும் பட்டயத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் என்ற ஆவி உன்னுடைய சிந்தைக்குள்ளாக வந்து அதனூடாக உள்ளாக பிரவேசிக்கின்றதோ, அந்த ஆவியின் பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆவி எதை கொண்டு போரிடுகின்றது? பரிசுத்த ஆவி எதை கொண்டு போரிடுகின்றது? எழுச்சியா? உணர்ச்சியா? வார்த்தையை கொண்டு. மகிமை, மகிமை. அது எதை கொண்டு போரிடுகின்றது? உணர்வில்லையா? வார்த்தை வார்த்தை நாம் கூறுவோம், வார்த்தை வார்த்தை. ஆவி தேவனுடைய வார்த்தையை கொண்டே போரிடுகின்றது. தேவனுடைய ஆவி நேரடியாக பிசாசிடம் நடந்து சென்று அது எழுதியிருக்கிறதே என்றார். ஆமேன், எழுதியிருக்கிறது. இப்பொழுது பிசாசு தோற்று போகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், அதை இழுக்க வேண்டும். எதை கொண்டு உரையிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும்? விசுவாசம் என்னும் கையினால், விசுவாசம் என்னும் பலத்த கையினால் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உரையிலிருந்து இழுக்க வேண்டும். வேதம் எபிரேயர் 4 அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று கூறுகிறது. அது வருவதிலும் போவதிலுமாய் வெட்டுகிறது. சகோதரனே, அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆவியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆவி உங்கள் இதயத்துக்குள் வர அனுமதியுங்கள், உங்கள் சிந்தையை திறந்து உமது வசனமே சத்தியம் என்று கூறுங்கள். சகோதரியே, அதை செய். உமது வசனமே சத்தியம். கர்த்தாவே, என் உணர்ச்சிக்கும் மற்றவர்கள் என்ன கூறுகின்றனர் என்பதற்கும் நான் கவனம் செலுத்த போவதில்லை. நான் எழுதி போடுகிறேன், வாய்க்கால்கள் அத்தனைகளையும் நான் உடைத்து போடுகிறேன். நான் கொண்டிருந்த என் ஏமாற்றங்கள், சந்தேகங்கள், அபிசுவாசம் போன்ற வாய்க்கால்கள் அனைத்தையும் நான் உடைத்து தள்ளுகிறேன். எனக்குள்ள உணர்ச்சிகள், எனக்குள்ள வியாதிகள் அனைத்தையும் உடைத்து போடுகிறேன். அவைகள் அனைத்தையும் கடந்து என் ஆவியிடம் வருகிறேன். ஓ கர்த்தாவே, இறங்கி வாரும். நீர் என்னை சாதியம் உள்ளவனாக இயங்கும்படியாய் செய்துள்ளீர். நீ என் மகன். சரி, நான் என் இருதயத்தையும் சிந்தையும் திறந்து கொடுக்கிறேன். கர்த்தராய் இயேசுவே, உள்ளே வாரும் என்று கூறி விசுவாசத்தினால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற ஆவியின் பட்டத்தை இறுக பிடித்துக் கொண்டு சத்தமிடுங்கள், அல்லேலூயா, ஆமென். பின்னர் உங்கள் முன்னால் உள்ள ஒவ்வொரு எதிரியை வெட்டி வீழ்த்துங்கள். அவ்வளவுதான், ஒவ்வொரு எதிரியை வெட்டி வீழ்த்துங்கள். பழைய பிசாசின் ஆவி உனக்கு சோர்வை அளித்தால் அதை தேவனுடைய வார்த்தையால் வெட்டி வீழ்த்துங்கள். நம்முடைய பேலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பேலன். என்னை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை அடித்து வார்த்தையினால் அவனை வெட்டுங்கள். அது புல்லார ஆவியாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது வியாதியாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து உபயோகியுங்கள். முதலாவதாக அதை அழித்து அது நகரவில்லை என்றால் அதை மறுபடியும் பலமாக அறியுங்கள், மறுபடியும் பலமாக அறியுங்கள். நீங்கள் கோழி குஞ்சு எட்டி பார்ப்பது போல் ஒரு துளையை உண்டாக்கும் வரை பலமாய் அடித்துக் கொண்டே இருங்கள். அல்லது ஒரு கழுகு போன்று அந்த வியாதி என்னும் பழைய முட்டை ஓட்டின் வழியாக எட்டி பார்த்து உடைத்துக் கொண்டு வெளியே வந்து அல்லேலூயா, அடுத்தது எங்கே என்று கேளுங்கள். ஆமேன். அதுதான் யுத்தம், அதுதான் வீரன், அதுதான் சிலுவையின் வீரர். ஆமையா, ஒவ்வொரு எதிரியை வீழ்த்துங்கள். நாம் முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாயுள்ள எதையும் ஆபிரகாம் ஏற்க மறுத்த போது அவனுக்கு முன்னால் வந்த இடையூறுகளை அவன் ஒவ்வொன்றாக வெட்டி வீழ்த்தி வழியுண்டாக்கி முன்னேறினான். அவர்கள் மனைவி மிகவும் வயது சென்றவளாக இருக்கிறாள் என்றனர். அவன் வழியிலிருந்து அந்த காரியத்தை வெட்டி விளக்கினான். பிசாசு உன்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்றான். அவர்கள் அவன் வழியிலிருந்து இவனத்தையும் வெட்டி வீழ்த்தினான். அவன் அதை பலமாக அடித்து அதை அடித்து அதற்குள் சென்று அண்டவரை, அடுத்தது எங்கே என்று கேட்டான். உன் கூடாரத்தை அங்கு நகர்த்து. அவன் சென்று அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சாத்தான் அங்கு வந்து இது சரியான இடம் அல்ல என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். நான் இங்குதான் தங்குவேன், என்னை விட்டு அப்புறம் போ. அல்லேலூயா, இங்கு வந்துவிடு, இங்கு எங்களுக்கு மிகவும் நன்றாய் உள்ளது. எங்களுக்கு ஒரு ஸ்தாபனம் இங்கு உள்ளது. என் மனைவி இலக்கிய சங்கத்தின் செயலாளர், பட்டினத்தில் உள்ள எல்லாவற்றுக்குமே அவள் தலைமை தாங்குகிறாள். நான் அவனுக்கு சொல்லுகிறது, நீ இங்கு வர வேண்டும். சாரால் ஆபிரகாமே என்றால், சாராலே சும்மா இரு. அல்லேலூயா, இங்கே நில், இங்குதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். நான் நிற்கும் இந்த இடத்தில் தான், இந்த இடத்தில் தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் இயேசுவின் நாமத்தின் வல்லமையை போற்றுங்கள். தேவ தூதர்கள் சாஸ்திராங்கமாய் விழுந்து வணங்கட்டும். கிரீடத்தை கொண்டு வாருங்கள். அவரை ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுங்கள். நான் கிறிஸ்து என்னும் உறுதியான பாறையின் மேல் நிற்கிறேன். மற்றெல்லா நிலமும் அவிழ்ந்து போகும் மணலே, மற்றெல்லா நிலமும் அவிழ்ந்து போகும் மணலே, மரணமும் கூட மற்ற இல்லாமுமே அமிழ்ந்து போகும் மணலே. நான் கிறிஸ்து என்னும் உறுதியான பாறையின் மேல் நிற்கிறேன். ஆபிரகாமின் ராஜரீக வித்து, ராஜரீக வித்து. ஏன் இங்கிலாந்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்படை அரச குடும்பத்தினரை கொண்டது அரசு ரத்தம் எல்லாமே கிறிஸ்துவின் ராஜரீக சந்ததியும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட சபையாகும். பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டது. என்ன வாக்குத்தின்படியான ராஜரீக சந்ததி? உணர்ச்சியினால் அல்ல, தேவனுடைய வாக்குத்தின்படி. அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நின்று வழியில் வெட்டி வீழ்த்துக் கொண்டே அல்லேலூயா என்று சத்தமிட்டுக் கொண்டு முன்னேறுவார்கள். மரணம் வந்து உன்னை நெருங்கிறது என்று சொன்னாலும் அல்லேலூயா, யோர்தானே வழிபடு, நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லுங்கள். இவ்வாறு வெட்டி கொண்டே வழி உண்டாக்கி வாக்குத்தம் பண்ணப்பட தேசத்தை அடையுங்கள். ஆமேன். யுத்தமெல்லாம் முடிந்த உடனே, இப்பொழுது நிச்சயமாக முடிக்கப் போகின்றேன். யுத்தமெல்லாம் முடிந்து பரிசுத்தவான்கள் அணிவகுத்து வீட்டுக்கு வரும்போது உங்களை வந்து கேட்க விரும்புகிறேன், என்ன நடந்தது? ஹிட்லர் பிரான்சுக்குள் சென்ற போது என்ன நடந்தது? அப்போது திரளான விமானங்கள் பறந்த காரணத்தால் ஆகாயத்தையே காண முடியவில்லை என்று கூறப்படுகின்றது. ஜெர்மானியர் வெறிப்பான முழங்கால்களுடன் அணிவகுத்து அப்படியே நின்று கொண்டு அவனை கடந்து வெற்றியை கொண்டு ஆடினார்கள். ஸ்டாலின் ருஷியாவுக்கு வந்த போது அநேக மைல்கள் தூரத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாக டாங்கிகள் அணிவகுத்து நின்றன. வீரனை குண்டுகளால் தாக்கியதன் விளைவாக அங்கு ஒன்றுமே விடப்படவில்லை. அவ்வளவுதான், அந்த ருஷிய ராணுவ வீரர்கள் உள்ளே நுழைந்து வெற்றி கொண்டாடினார்கள். அவர்கள் அப்போது ஒரு சிறு கோமாளித்தனமான செயலை புரிந்தனர். அதை ஒருமுறை லண்டனில் படக்காட்சியில் கண்டேன். அவர்கள் உள்ளே நுழைந்து வெற்றி கொண்டாடின போது எடுக்கப்பட்ட படம். அவர்கள் எப்படி உள்ளே வந்து கொண்டாடினார்கள் என்று. ஓ என்னே, யுத்தம் முடிந்து விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே நாங்கள் கூச்சலிட்டோம், ஊதல்களை ஊதினோம். யுத்தத்தில் பங்கு கொண்டு தீர செயல்களை புரிந்தவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களை நாங்கள் அங்கே சந்தித்தோம். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். என் உறவினர் ஒருவன் ராணுவத்தில் இருந்தால் அவன் மற்ற புவியினரும் திரும்பி வந்தபோது அவர்கள் படுகாயமுற்றிருந்ததால் அவர்களால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்தபோது சுதந்திர சிலையை காண்பதற்காக அவர்கள் கப்பலின் மேல்தளத்தில் விடப்பட்டனர். அவன் சொன்னான், அந்த போவீரர்கள் சுதந்திர சிலையை கண்ட மாத்திரத்தில் அழுது புரண்டனர். அவர்கள் 4 ஆண்டுகளாக நாட்டை விட்டு வெளியேறி போர் செய்து கொண்டிருந்தனர். போரில் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த சுதந்திர சிலைக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி, காதலி, தாய், தகப்பன், பிள்ளைகள், தாங்கள் நேசிக்கும் அனைவரும் உள்ளனர் என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் எதற்காக போரிட்டனரோ அதன் அறிகுறியாக அந்த சிலை அங்கே இருந்தது. ஓ, ஊதல்கள் ஊதப்பட்டன. நியூயார்க் பட்டினமே மகிழ்ச்சி பொங்கி சத்தமிட்டது. அவ்வளவுதான், அவர்களுடைய போர் வீரர்கள் அணிவகுத்து உள்ளே வரும்போது அது ஒரு சிறிய காரியமாயிருக்கும். ஒருமுறை ரோம அரசனாகிய சீசர் ஒரு பெரிய போரில் வெற்றி கண்ட பிறகு மிகவும் பிரபலம் வாய்ந்த என் போர் வீரர்கள் எதிரியை தோற்கடித்து வெற்றி கொண்டாடும் நேரத்தில் அவர்கள் என்னுடன் சவாரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். எனவே எல்லா ராணுவ அதிகாரிகளும் தாங்கள் பெற்ற கௌரவ சின்னங்களுடன் கேடங்களும் மெருகேற்றி உண்மையான ராணுவ வீரர்களைப் போல அணிவகுத்து சென்றனர். சிறிது கழித்து ஒரு வயோதிபன் அங்கு வடுக்கல் பட்டவராக வந்தான். என்னே, அங்கே அடைந்து சீசரை உற்று நோக்கினான். நடக்கலானான். அப்போது சீசர், சற்று பொறு என்றான். நீ ராணுவ அதிகாரியைப் போல உடை உடுத்திருக்கவில்லையே, அருகில் வா, இந்த வடுக்கள் உனக்கு எங்கு கிடைத்தன என்று கேட்டான். அவன் போர்க்களத்தில் என்று பதிலளித்தான். அப்பொழுது சீசர், அப்படியானால் ஏறி வா, நீ தான் என் பக்கத்தில் அமர வேண்டியவன் என்றான். அவன் போர் புரிந்ததற்கு சான்று காண்பித்தான். ஓ, மீன் அடைத்துள்ள டப்பாவில் கையை அறுத்துக் கொண்டு அதன் விளைவாக புகழ்மாலை பெறும் மனிதனின் மேல் தேவன் இரக்கமாயிருப்பாராக. நான் போரில் வடுக்களை பெற விரும்புகிறேன். இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னான். அதனால் நான் போர்க்களத்தில் போர் புரிய விரும்புகிறேன். ஒரு நாளில் நமது தலைமை அதிபதி வருவார். அவர் தான் நமக்கு ஆயுதம் தரிப்பிப்பார். அவர் தேவனுடைய ஆயுதத்தை, பரிசுத்த ஆவியை நமக்கு அளித்தார். போரிடுவதற்கென்று தமது வார்த்தையை நமக்கு அளித்து அங்கு நிற்கும்படி செய்தார். நமது மகத்தான தலைமை அதிபதி சவாரி செய்து உள்ளே வரும்போது நான் அந்த ரதத்தில் ஏறி அவருடன் வீடு செல்ல விரும்புகிறேன். நீங்களும் விரும்புகிறீர்கள் அல்லவா? பின்னர் என் மனைவியுடன் கை கோர்த்து சுற்றுமுற்று பார்த்து என் சகோதரர்களையும் அவர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கண்டு நம்ம எல்லாரும் தேவனுடைய பரதீசில் பொய்யாரமாய் நடந்து சென்று தேவ தூதர்கள் தங்கள் இனிய பாடல்களினால் அந்த இடத்தை நிரப்பும் போது அறிவே கொண்டாட்டத்தை குறித்து பேசுவதாகும். யுத்தம் முடிந்த பின்பு நாம் கீழும் தரித்துக் கொள்வோம். ஓ என்னே, ஓ சிலுவை வீரர்களே, விசுவாசம் என்னும் கரங்களை இன்று காலை இங்கு நீட்டி இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சகோதரியே, அதை குறித்து என்ன நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அந்த ஆயுதத்தை உரையிலிருந்து வெளியே இழுத்து தேவனே, விசுவாசியனிடம் என்ன கூறியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவர்களும் எவ்வளவாக என்ன கூறியிருந்தாலும் இன்று காலை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல். அன்றொரு நாள் நான் கூறின விதமாக சில வாரங்களுக்கு முன்பே நினைக்கிறேன், ஒரு மனிதன் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் அவன் பிசாசை ஏதோ ஒரு பழைய ஒரு சிறு காரியம் ஒன்று கண்டானாம். பிசாசு அவனிடம் ஓடி வந்து பூ என்றதாம். அவன் திரும்பி அதன் மேல் பாய்ந்தானாம். அப்பொழுது பிசாசு பெரிதாகி விட்டதாம். பூ என்றவுடன் அவன் மறுபடியும் அதன் மீது பாய்ந்த போது அது இன்னும் பெரிதாகி விட்டதாம். முடிவில் பிசாசு பெரிதாகி அவனை தோற்கடிக்கும் நிலை அடைந்ததாம். அவன் எதை கொண்டாவது அதனுடன் சண்டையிட வேண்டும் என்பதை அறிந்தான். அவன் சுற்றுமுற்றிலும் பார்த்தபோது சண்டையிட அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியில் வேதாகமத்தை கையில் எடுத்த போது பிசாசு பூ என்றதாம். அவனும் பூ என்று பிசாசை நோக்கி கூறினானாம். பிசாசு சிறிதாகி கொண்டே வந்து முடிவில் அவன் பிசாசை வார்த்தையினால் அடித்துக் கொன்றானாம். சகோதரியே, நீ ஒரு ராணுவ வீராங்கனை அல்லவா? வார்த்தை எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமேன். நான் மறிக்கப் போவதில்லை, நான் ஜீவிக்கப் போகின்றேன். நான் சரியாக இந்த குடாரத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு மற்றவருடன் அவர் செய்த நன்மைகளுக்காக தேவனை துதிப்பேன் என்று சொல். பரிசுத்தவான்களே, அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். இப்பொழுது நாம் தலைவணங்குவோம். ஓ தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நீர் இப்பொழுதும் தேவனாக இருக்கிறீர் என்று இன்று அறிந்து கொள்ளட்டும். நான் எவ்வளவு பிரசங்கித்தாலும் எவ்வளவுதான் கூறினாலும் ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்திவிடும். இங்கு இருக்கின்ற இந்த கைகுட்டைகள் வியாதியத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றன. கைகள் அவைகள் மேல் வைக்கும் போது உமது ஆசீர்வாதங்களும் வல்லமை ஒவ்வொன்றின் மேலும் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இவனே உமது பரிசுத்த பிரசன்னத்தால் இந்த உருமாறுகளை அபிஷேக வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இது வார்த்தைக்கு விரோதமான செயல் அல்ல. அவர்கள் பவுலின் சரீரத்தில் இருந்த உருமாறுகளும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட அல்லாத ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு சென்று அவர்கள் பல்வேறு வியாதிகளை நின்று சொத்தமானார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல, ஆனால் நீ இன்னமும் தேவனாய் இருக்கிறீர். நீ இன்னமும் அதே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உருமாறுகளின் மேல் நான் கைகளை வைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன். இவனே இங்கு படுக்கையில் படுத்திருப்பது வேறொன்றுமில்லை, ஒரு குழந்தை, ஒரு அழகான சிறுபெண். ஆண்டவரே, அவளால் உயிர் வாழ முடியாது. சாத்தான் அவளுக்கு தீங்கழைத்திருக்கிறான். இவ்வுலகில் உள்ள அருமையான மருத்துவர்கள் அனைவரும் இக்குழந்தையை காப்பாற்ற தீவிரமாக முயன்றனர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவர்களுடைய அறிவின் எல்லை அவர்கள் அடைந்துவிட்டனர். அதற்கு மேல் அவர்களால் வேறொன்று செய்ய தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரே, வேறொரு அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வேறொரு பக்கத்தை திருப்ப முடியும். இந்த பக்கத்தில் மகத்தான வைத்தியம் வருவதை நாங்கள் காண்கிறோம். இன்று காலையில் அவருடைய ஆலோசனைக்காக அவரை அழைக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும் என்று உம்முடைய வார்த்தைகளில் எழுதப்பட்டுள்ளவா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்காமல் இருந்தால் இப்பொழுது என்னை விசுவாசிக்கிறவனாக செய்யும். இந்த சிறுபெண் விசுவாசிக்கிறவளாய் இல்லாமல் இருந்தால் அவளை விசுவாசிக்கிறவளாய் ஆக்கும். விசுவாசிக்கிறவளை இந்த அடையாளங்கள் தொடரும். யார் எத்தனை மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். மேலும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அவை உம்முடைய வார்த்தைகள். அது உம்முடையது, அது உம்முடைய வார்த்தை. இப்பொழுது உம்முடைய காரணம் என்ற முறையில் எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமாக இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டியலிடம் வேண்டிக் கொண்டால் அதை பெற்றுக் கொள்வீர் என்று நீர் கூறியிருக்கிறீர். தேவனே, இன்று காலையில் இக்கட்டிடத்தில் உள்ள எல்லாரை பார்க்கலும் மிகவும் வியாதிப்பட்டுள்ளது இக்குழந்தையே. உமை இல்லாமல் அவளால் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. அவளே மிக அதிகமாக வியாதிப்பட்டவள். எனவே நாங்கள் அனைவரும் ஏக சிந்தையாய் இருக்கிறோம். இங்கு நின்று கொண்டுள்ள ஒவ்வொரு வீரரும் இக்கூட்டத்தில் ஆபிரகாமின் ராஜதேக சந்தரியார் நின்று கொண்டிருக்கின்றனர். நாங்கள் அணிவகுத்து சாத்தானின் மேல் எழுகின்றோம். சாத்தானே, நீ புறப்பட்டு போக ஆயத்தப்படு. ஏனெனில் எங்கள் ஆயுதங்கள் பல பழக்கின்றன, எங்கள் சீருடைகளின் வண்ணங்கள் பிரகாசிக்கின்றன. ஆணும் பெண்ணும் பட்டயங்களை கையிலே அணிவகுத்து சிறு பெண்ணுக்காக உண்மையில் எழுகின்றனர். சாத்தானே, அவளை விட்டு வெளியவா, இந்த குழந்தையை விட்டு போ. ஜீவனுள்ள தேவனின் சேனையாக நாங்கள் உன்னை எதிர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை விட்டு போ. அவள் மேல் கைகளை வைக்க நான் புறப்பட்டு செல்கிறேன். சாத்தானே, இக்குழந்தையை நீ கட்டி போட்டிருக்கிறாய். இப்பொல்லாப்பை நீ செய்திருக்கிறாய். மனிதன் உனக்கு நிகராக முடியாது, ஆனால் என் தேவனுக்கு நீ நிகரில்லை. எனவே அவருடைய நாமத்தில் நான் வருகிறேன். சாசின் ஆவியே, அவளை விட்டு புறப்பட்டு போ. யார் என்ன சாசே, இக்குழந்தையை விட்டு வெளியே வா. இன்று முதல் அவள் விடுதலை ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நான் கட்டளையிடுகிறேன். இப்போது தேவனாகிய கர்த்தாவே, மருத்துவர் உயிரோடு இருப்பீர் தேவன் என்று நிரூபித்தவரே, இச்சிறு குழந்தையை ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் எழும்ப செய்து இக்குழந்தையை இங்கே இக்கட்டிடத்தில் நீக்க செய்யும். பிசாசு அவளை விட்டு போய்விட்டது. நீர் ஒருவர் மாத்திரமே அவளை சுகமாக்க முடியும். அவள் தேவனுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் உயிர் வாழ்வாளாக. அது உரைக்கப்பட்டு விட்டது, அது நிறைவேறுவதாக. இங்கு வேறு யாராகிலும் உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் வியாதியாயிருக்கிறேன், எனக்கு தேவன் தேவை என்று கூற விரும்புகிறீரா? நமக்கு எவ்வளவு நேரம் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. ஜனங்கள் கடந்து செல்ல நமக்கு போதிய நேரம் உண்டாயிருக்கும். இன்று காலை நான் அதிக திட நம்பிக்கை கொண்டவனாயிருக்கிறேன். இல்லை, இங்கு வந்து இந்த பக்கத்தில் உள்ள இந்த ஒரு பகுதியை மாத்திரம் தெரிந்து கொள். இந்த பகுதி முதலில் வரட்டும், பின்பு இந்த பகுதியாய் தெரிந்து கொள். இந்த உட்பாதை வரைக்கும் உள்ளவர்கள், பின்னர் நாம் அவர்களை அதே போன்று எடுப்போம். சகோதரர் நெவிலும் மற்றையும் போதக சகோதரர்களும் என் அருகில் இங்கே நிற்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அவர்களை மறுபடியும் உட்பாதையை கொண்டு செல்ல முடியும். சரி சரி, இப்போது எத்தனை பேர் உங்கள் ஆயுதங்களை கையில் பிடித்திருக்கிறீர்கள்? அவள் இப்பொழுது வித்தியாசமானவளாக காணப்படுகிறாள். வீடு சென்று சுகம் அடைவாயாக.
ஆமென்.
ஓ வீரர்களே, பட்டயத்தை உயிரின்றி வெளியே இழுங்கள். பட்டயத்தை வெளியே இழுங்கள். சிறுவை வீரர்களே, அணிவகுத்து முன் செல்வீர், அணிவகுத்து முன் செல்வீர். நான் கிறிஸ்து என்னும் உறுதியான பாறையின் மேல் இருக்கிறேன். எல்லா நிலமும் அமைந்து போகும் மணலில். சரி, இங்கு வாருங்கள். வேலைக்கு பக்கத்தில் அவர்கள் கடந்து செல்லும் போது எல்லோரும் ஜெபத்தில் தரித்திருங்கள். இப்பொழுது உங்கள் பட்டயத்தை வெளியே இடுங்கள். பாருங்கள், நடந்து கொண்டே இருங்கள், சத்தமிட்டுக் கொண்டே இருங்கள். யுத்தத்துக்கு அணிவகுத்து செல்லும் போல கிறிஸ்தவ வீரர்களே, இயேசுவின் சிலுவை முன்னிருக்க நீங்கள் முன் சென்று கொண்டிருங்கள். சாத்தானே, வழியை விட்டு விலகு. வீரர்களே, என்ன நேர்ந்தது? நாம் ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள் அல்லவா? நாம் ஏற்கனவே ஜெயித்து விட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளர்களாக இருக்கிறோம். எல்லா பிசாசும் மற்ற எல்லா காரியங்களும் துரத்தப்பட்டு விட்டது.
Thank you.
இந்த திருச்சிமாட்டி இங்குள்ள இந்த போதுதற்கு ஒன்று நேர்ந்துள்ளது. இங்க வாருங்கள்,
அண்மையில் தான் இவர் ஆஸ்பத்திரியிலிருந்து மரண தருவாயில் அனுப்பப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் புற்றுநோயால் தின்னப்பட்டார். அவர் சில நாட்கள் மாத்திரமே உயிர் வாழ்வார் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர். ஒரு நாள் அதிகாலை நாங்கள் அங்கு சென்று இங்கு உங்களுடன் ஜெபித்தது போல் அவருக்காக ஜெபத்தை ஏறெடுத்தோம். அதன் பின்பு அவர்கள் புற்றுநோயின் அறிகுறி ஒன்றையுமே காண முடியவில்லை. இதற்கு முன்பு அவர் செய்த பணியை விட இப்போது அதிகம் செய்து வருகிறார். அவரும் அவருடைய மனைவியும் வெளிநாடுகளில் ஒரு கால பிறப்பதற்கு முன்பே சுவிசேஷ ஊழியம் செய்து வந்தனர். கேட்டீர்களா? 55 ஆண்டுகளாக நான் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்னே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். அவர் இதோ இருக்கிறார். நமது 81ஆம் வயதில் சுகமடைந்தார். 2 வார எழுப்புதல் கூட்டங்கள் அவள் 2 வாரங்களாக எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொருவர் இரவும் பிரசங்கம் செய்தார். 80 வயதானவர் புற்றுநோயிலிருந்து சுகம் பெற்றவர். சரி சகோதரியே, இது உன்னுடைய தருணம். சரி சகோதரியே, உனக்கும் இங்குள்ள ஒவ்வொருவராகிய உங்களுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் உரைக்கிறதாவது, சாத்தானே இன்னும் ஏன் இங்கு இருக்கின்றாய்? நீ தோற்று போனாய். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். என்ன நமக்கு முன்னால் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கும் இந்த பர்வதம் என்ன? நமக்கு முன்னால் நிற்பது யார்? நீ சமபூமி ஆவாய். ஏன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் நாங்கள் அதை வெட்டி தலைமட்டாக்குவோம். அது உண்மை. சரி, அவர்கள் என்ன செய்தனர்? இஸ்ரவேலரோடு யுத்தத்தில் முதலாவதாக சென்ற காரியம் என்ன? இஸ்ரவேலரோடு முதலாவதாக சென்றது எது? ஆடகர் முதலில் சென்றனர். அதை பின்தொடர்ந்தது எது? உடன்படிக்கை பெட்டி. பின்புதான் யுத்தம். சரி, இப்போது அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் கிறிஸ்தவியர்களே முன் செல்வீர் என்ற பாடலை பாடுகின்றோம். எல்லா சந்தேகங்களையும் அறவே அகற்றுகின்றோம். இப்பொழுது எழுந்து நின்று ஓ செய்ய அணிவகுத்து செல்வோம். நாம் எழுந்து நிற்போம் யாவருமாக. ஒவ்வொரு சத்துருவும் எங்கே? நமது கால்களின் கீழ். இங்கு நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறோம். சகோதரியே, அது முடிந்து விட்டது. நீ அதை விசுவாசிக்கிறாயா? இப்போது வீட்டுக்கு செல்லலாம். நீ சுகமாகி விட்டாய் என்று உணர்கிறாயா? அவள் சுகமாகி விட்டதாக உணர்வதாக கூறுகின்றாள். எல்லாம் சுகமாகி விட்டது. அங்குள்ள உங்களில் எத்தனை பேர் சுகமாகி விட்டதாக உணர்கிறீர்கள்? அவர்கள் ஆர்ப்பரித்த போது சுவர்கள் இடிந்து விழுந்தன. ஆமேன். அவர்கள் பட்டணத்தை கைப்பற்றினர். ஆமேன், ஆமேன். நீ அவரை விசுவாசிக்கிறாயா? இந்த நிலை இங்கிருந்து நடக்க போகும் ஆராதனையை மறந்து விடாதீர்கள். சகோதரன் நெவில் அதில் செய்தி அளிப்பார். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஞாயிறு நான் இங்கிருப்பேன். நாம் நகர்ந்து கட்டிடத்தை விட்டு வெளியே செல்லும் போது கிறிஸ்தவ வீரர்களே முன் செல்வீரன் பாடலை பாடிக்கொண்டே செல்வோம். இன்று முதல் அந்த பட்டயத்தை நீங்கள் உரையிலே போடாதீர்கள். அதை வெளியே இடுங்கள். நாம் ஜெயங்கொள்வோம். அவர்கள் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் புறப்பட்டார்கள். சரி, மறுபடியும் முதலாம் சரணம்.